நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரனாம் அவர்களால் 1964 வருடம் ஆகஸ்ட் மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரனாம் கூடாரத்தில் த ஃபியூச்சர் ஹோம் ஆஃப் த ஹெவன்லி பிரைட் குரூம் அண்ட் த ஏர்த்லி பிரைட், பரலோக மணவாளன் மற்றும் பூலோக மணவாட்டியின் வருங்கால வீடு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். நாம் நம்முடைய இருதயங்களை இப்போது தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகையில் ஒரு நிமிடம் அப்படியே நின்ற வண்ணமாய் கருத்திருப்போமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்நாளில் இங்கே ஒன்றாக கூடியிருக்கும் சாக்கியத்திற்காக நாங்கள் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த மானிட அறிவிற்கு அப்பாற்பட்ட நிலையில் வைத்திருக்கிற ஜீவனை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நோக்கியவாறு எங்களுடைய கவனத்தை திருப்பும்படியாக, நாங்கள் இங்கு இருக்கையில் நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக, நாங்கள் எப்படி திரும்ப வேண்டும் என்றும் வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற உம்முடைய வழிகாட்டலை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தும் என்றே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் அநேகர் வியாதியுள்ளவர்களாயும் தேவையுள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை முடிக்காதிருக்கிறார்கள். எங்களுடைய பெரிய எதிரி எங்களுடைய எதிரியாய் மட்டுமல்லாமல் உம்முடைய எதிரியானவன் அவர்களை சுற்றி வளைத்து அவர்களுடைய ஜீவனை நிறுத்தி உரிய காலத்துக்கு முன்னரே அவர்களை ஒரு கல்லறைக்கு அனுப்பும்படி வந்திருக்கிறான். கர்த்தாவே, நீர் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் குறிக்கப்பட்டிருக்கிற காலம் வரை அவர்களுடைய நாட்களை நீடித்திருக்கும்படி செய்ய வேண்டுமாய் இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். மேடையின் மேல் இல்லை, பிரசங்க பீடத்தின் மேல் இங்கே கைக்குட்டைகளும் சிறு பொட்டலங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே நடைகூடத்திலும் சுற்றிலும் உள்ள இடங்களிலும் அவர்கள் கட்டில்களிலும் தூக்கு படுக்கைகளிலும் வியாதியாயும் துன்பத்தோடும் படுத்திருக்கிறார்கள். அநேகர் நிற்பதற்கு போதிய பலமின்றி ஜனக்கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓ நித்திய தேவனே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட ஒருவரே, கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தினூடாக இந்த காலையில் எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக. நீர் எங்களுடைய அக்கிரமத்தை பாராமல் எங்களுடைய ஸ்தானத்தில் அவர் நின்றார் என்பதை அறிந்து, இந்த ஜெபத்திற்காக எங்கள் பேரில் சார்பாளராய் இருந்து கொண்டிருக்கிறவர் அவரே என்பதை அறிந்து செவி கொடுப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய மகிமைக்காக ஒவ்வொருவரும் சுகமடைவார்களாக. இந்த கைக்குட்டைகளை ஆசீர்வதியும், அவைகள் வியாதியஸ்தர் மேல் வைக்கப்படும் போது அவர்கள் சுகமடைவார்களாக. இப்பொழுதும் பிதாவே, மகத்தான சுகமளிக்கும் ஆராதனைக்காக நாங்கள் காத்திருக்கும் வரை கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினூடாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான ஜீவ வழியை எங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் அதை பின்பற்றுவோமாக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். தேவனுடைய வீட்டில் இருப்பதும் அவருடைய ஜனங்களிடத்தில் பேசுவதும் எப்பொழுதுமே என்னுடைய மிக உயரிய சாகியங்களில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. இப்பொழுது இங்கு மிகவும் நெருக்கமாயிருக்கின்றதை நான் அறிவேன். நான் மிக நீண்ட ஒரு பாடத்தையே உடையவனாயிருக்கிறேன். எனவே நாம் செய்தியை முடிக்கும் வரையில் உங்களால் முடிந்த அளவு சௌகரியமாய் இருப்பீர்கள் என்றே நான் நம்புகிறேன். இப்பொழுது உஷ்ணமாயிருக்கிறது, ஆயினும் இந்த குளிர்சாதன வசதிக்காக நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். ஆனால் இந்த அளவுள்ள ஒரு கூட்டத்திற்கு எந்த குளிர்சாதன வசதியும் போதுமானதாயிராது. பாருங்கள், உங்களுடைய சொந்த சரீரத்திலிருந்தே சுமார் 98 பாகை அளவுள்ள உஷ்ணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறபடியால் நெருக்கமாக உட்கார்ந்திருப்பதினாலும் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் தேவன் தாமே உங்களை சௌகரியமாக இருக்கும்படி செய்வார் என்றே நான் நம்புகிறேன். நாம் இந்த விதமாக ஒன்று கூடியிருக்கும் போது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைத்திராவிட்டால் நான் உங்களை எவ்விதத்திலும் வரும்படி செய்திருக்க மாட்டேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றும் நீங்கள் இங்கு வருவதனால் பயனடைவீர்கள் என்றுமே கருதினேன். நாம் முடிவின் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதினால் இதை போன்று கூட நமக்கு இன்னும் அதிக நேரம் இல்லை என்பதை நன்கு அறிந்துள்ளபடியால் நான் ஒவ்வொரு நிமிடத்தையும் என்னால் முடிந்த அளவு அவருடைய ராஜ்யத்திற்காகவே செலவிட விரும்புகிறேன். இப்பொழுது நாம் கூடி வந்திருக்கையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றே நான் நம்புகிறேன். நான் உங்களை புகழ விரும்புகிறேன். அதாவது, நேற்றைய தினம் நான் பல்வேறுபட்ட இடங்களுக்கு போய்க் கொண்டிருந்தேன். அப்பொழுது விடுதிகளில் வியாதிப்பட்ட மற்றும் அவதியுறுகின்ற சிலரையும் அங்கே கண்டேன். நான் இந்த வாரம் சில உணவருந்தும் இடங்களில் சில நிர்வாகிகளை சந்தித்தேன். நான் இந்த வாரம் ராஞ்ச் வீடு என்ற இடத்தில் இருந்தேன். அப்பொழுது நாங்கள் வெளியே புறப்படுகையில் அந்த நிர்வாகி என்னுடைய கரத்தை குலுக்கினார். அப்பொழுது அவர் சகோதரன் பிரனாமே என்று அழைத்தார். அவருக்கு என்னை எப்படி தெரியும் என்று நான் வியப்படைந்தேன். எனவே நான், நீர் நிர்வாகியோ என்று கேட்டேன்.
அதற்கு அவரோ, நான் உரிமையாளர் என்றார். அப்பொழுது அவர், உம்முடைய ஜனங்கள் அங்கிருந்து இங்கு புசிப்பதற்காகவே வருகிறார்கள் என்றார். அதற்கு நான், நல்லது, அவர்கள் உங்களுக்கு. அதற்கு அவரோ, ஐயா, நான் எப்போதும் கண்டதிலேயே மிகவும் அருமையான ஜனங்களை கொண்ட ஒரு கூட்டம் என்றார். மேலும் அவர், அவர்கள் உண்மையிலேயே அருமையானவர்கள் என்றார். நேற்றைய தினம் ஒரு வாலிபஸ்திரியை கண்டு அவரிடம் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு உணவு விடுதிக்கு சென்றேன். அப்பொழுது அவருடைய தகப்பனும் தாயும் அங்கிருந்தனர். எனவே அவர்கள் எந்த அறையில் இருந்தனர் என்பதை கண்டறிய நான் அந்த நிர்வாகியிடம் செல்ல வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது அவரும், நீர் சகோதரன் பிரணாமா என்று கேட்டார். அது ஓக் என்ற இடத்தில் இருக்கிறது. அதற்கு நான், ஆமையா என்றேன். உடனே அவர், நான் உங்களுடைய கரத்தை குறுக்க விரும்புகிறேன் என்றார். அதன் பின்னர் அவர் தன்னுடைய மனைவியை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவர்கள் மிகவும் அருமையான தம்பதிகள். அவர்கள், இந்த உணவு விடுதியில் உள்ள ஒவ்வொரு நபரும் உங்களுடைய ஆராதனைகளில் பங்கேற்பவர்களே. நாங்கள் இதை அவர்களுக்காகவே முன்கூட்டி ஆயத்தம் பண்ணிவிட்டோம் என்றனர். மேலும் எங்களுடைய மற்ற எல்லா வாடிக்கையாளர்களையும் நாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டோம் என்றனர். அதற்கு நானோ, நல்லது, நான் அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்றேன். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம், உங்களுடைய கூட்டங்களில் பங்கேற்க இங்கு வருகிற ஜனங்கள் நான் எப்போதும் கண்ட ஜனங்களிலேயே மிகவும் அருமையான கூட்டத்தவர்களாயிருக்கிறார்கள் என்றார். இங்கே இருக்கின்ற என்னுடைய நண்பர்களில் ஒருவரான திரு பெக்கர் அவர்கள் அண்டை நான் கடந்த இரவு சென்றிருந்தேன். நான் எப்பொழுதுமே அவருடைய இடையீட்டு இறைச்சி ரொட்டிகளை விரும்புவேன். நான் சிறு பையனாயிருந்த போதே அவரை எனக்கு தெரியும். என் வாழ்நாள் முழுவதும் நான் அவரை அறிந்திருக்கிறேன். அங்கே இருந்த அந்த பழமையான இடத்தில் இருந்த ரிவர்சைடு உணவு விடுதியில் தம்பதியினர் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது திரு பெக்கர், பில்லியா என்று கேட்டார். அதற்கு நான், ஹோமர் அவர்களா என்ன என்று கேட்டேன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நன்கு அறிந்தவர்களே. அப்பொழுது அவர், அங்கு உள்ள உங்களுடைய ஜனங்கள் எல்லோருக்கும் நான் தான் உணவளிக்கிறேன் என்றார். சுமார் 200 அல்லது அதற்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் ப்ளூ போரிலே உணவருந்துகிறார்கள் என்று கூறினார். நான் எங்கு சென்றாலும் நீங்கள் எவ்வளவு அருமையான ஜனங்கள் என்பதை குறித்த புகழுரைகளையே நான் கேட்கிறேன். இந்த நபர் அங்கே ரிவர் வியூ என்ற இடத்தில் உம்முடைய கூட்டங்களில் பங்கு கொள்ளும் ஜனங்களால் அந்த இடம் முழுவதும் நிரம்பிவிட்டது என்றார். மேலும் அதனால் மற்ற வாடிக்கையாளர்கள் 100 இங்கே வர இயலவில்லை என்றும் கூறினர். எனவே என்னை பொறுத்தவரையில் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் பாவிகளுக்கும் பிரசங்கிக்கும் சாகியம் எனக்கு உண்டாயிருப்பதை அறிந்து மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். இந்த ஜனங்கள் பாவிகள் என்று நான் கூறவில்லை. ஆனால் வர்த்தக சம்பந்தமான ஜனங்கள் உங்களை அருமையான ஜனங்கள் என்று கூற முடிகிறதையே நான் பொருட்படுத்துகிறேன். அவர்கள் உங்களை அவர்களுடைய வர்த்தகத்திலும் சுற்றிலும் உள்ள இடங்களிலும் நடந்து கொள்வதை குறித்து பாராட்டுகிறார்கள். அது சாரமுள்ளதாயிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நான் உங்களுடைய நன்னடத்தையையும் நீங்கள் பொறுப்பாக காரியங்களை செய்யும் விதத்தையும் பாராட்டுகிறேன். நான் எப்பொழுதுமே அவர்களிடம், யாராவது உணவருந்த வந்து அவர்களிடம் பணம் இல்லாதிருக்குமானால் நான் அவர்களுடைய பணத்தை செலுத்துவேன். பார்த்தீர்களா, நாங்கள் அதை குறித்து ஏதாவது காரியத்தை செய்வோம் என்றேன். எனவே நான், அவர்கள் பணம் வைத்திருந்தாலும் அல்லது வைத்திருக்கவில்லை என்றாலும் எப்பொழுதுமே உணவளியுங்கள் என்றேன். பாருங்கள், ஏதாவது காரியம் செய்யப்படும். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்றே நான் உணர்கிறேன். நீங்கள் நட்சத்திரங்களாயிருக்கிறீர்கள். நான் பரலோகத்துக்கு செல்லும்போது என்னுடைய ஊழிய கிரீடத்தில் ஜொலிக்கும் ரத்தனங்களாய் நீங்கள் இருப்பீர்கள். முடி சுட்டப்படும் போது நீங்களே அந்த ரத்தனமாயிருப்பீர்கள். கடந்த நாட்களில் நான் உங்களிடத்தில் கூறிக்கொண்டு வந்தது போலவே 7 சபை காலங்கள், 7 முத்திரைகளை பற்றிய காரியங்கள் சம்பவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த காலையில் நான் ஒரு மிக முக்கியமான பொருளை உடையவனாயிருக்கிறேன். அது எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒன்றாயிருக்கிறது. அது உங்களுக்கு அதே விதமாகவே தென்படும் என்றே நான் நம்புகிறேன். நான் அதை பெற்றுக்கொண்ட ஆவியின் ஏவுதலோடு உங்களுக்கு அதை மட்டும் அளிக்க கூடுமானால் அற்புதமாயிருக்கும். ஆனால் அதை செய்வது தேவனை பொறுத்ததாய் உள்ளது. எங்கே என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நான் உங்களிடம் கூறிக்கொண்டு வருகிறேன். அவை யாவும் சம்பவிக்கிறதை நாம் காண்கிறோம். இப்பொழுது நான் இந்த காலையில் பரலோக மனவாளன் மற்றும் பூலோக மனவாட்டியின் வருங்கால வீடு, அவர்கள் எங்கே வசிக்கப் போகிறார்கள் என்பதையே பேசப் போகிறேன். தேவனுடைய கிருபையினால் நாம் யாவரும் அந்த மகத்தான தேவனுடைய திட்டத்தின் ஒரு பாகமாக இருக்கிறோம் என்றே நான் நம்புகிறேன். இப்பொழுது நீங்கள் என்னிடம் நேரத்திற்காக பொறுத்துக் கொள்வீர்கள் என்றே நான் நம்புகிறேன். உங்களுடைய வேதாகமங்களையும் உங்களுடைய எழுதுகோள்களையும் எடுத்துக்கொண்டு என்னவெல்லாம் நீங்கள் என்னோடு வாசிக்கிறீர்களோ அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் அநேக வேத வாக்கியங்களை குறிப்பிடப் போகிறேன். வியாதியஸ்தருக்காக ஜபிக்கவிருப்பதால் குறிப்பிட்ட நேரத்தினூடாக இவைகளை கூற முயற்சிக்கிறேன். நான் அதை வாக்களித்து விட்டேன். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அறைகளிலும் சுற்றிலும் உள்ள இடங்களிலும் உள்ள சகாயமற்ற நம்பிக்கையற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அநேகமாக 16ஆம் தேதி மற்றொரு ஆராதனையை ஒரு கால் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க மட்டுமே வைக்கலாம் என்று இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய விடுமுறை நாட்கள் ஆரம்பமாகியுள்ளன. கடந்த ஜனவரியிலிருந்து நான் பயணம் செய்து இங்கே திரும்பி வந்திருக்கிறேன். நான் மீண்டும் பயணம் செய்யப் போகிறேன். நான் என்னுடைய குடும்பத்தினரை காலையில் டூசானுக்கு அழைத்து செல்கிறேன். பின்னர் அங்கிருந்து நான் திரும்பி வந்து இங்கே கெண்டக்கியில் என்னுடைய சில நண்பர்களோடு வேட்டையாடவும் அணில் வேட்டையாடவும் நேரத்தை செலவழிப்பேன். மேலும் ஒரு சில வாரங்கள் அல்லது 7 அல்லது 8 10 நாட்கள் அதாவது கர்த்தர் என்னை வேறெங்காவது வழிநடத்தினால் ஒழிய நான் இவ்வாறே செலவழிப்பேன். நீங்கள் எங்கே போகப் போகின்றீர்கள் என்பதை நான் ஒருபோதும் அறியேன். நாம் அதை ஒருபோதும் அறியோம். ஏனென்றால் அது தேவனுடைய கரங்களில் தேவனிடத்தில் மட்டுமே இருக்கிறது. இப்பொழுது இது மகத்தான பொருள் என்றே நான் நினைக்கிறேன். எனவே இதன் பேரில் நான் என்னுடைய நேரத்தை எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் இதில் அநேக காரியங்களை கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. எனவே இதற்கு பல வாரங்கள் ஆகும். ஆனால் நான் சில வேத வாக்கியங்களையும் சில குறிப்புகளையும் அதனுடைய சில முக்கியமான காரியங்களையும் மேலும் உங்களை எந்த இடத்தில் ஆய்வு செய்யும்படி விடுவது என்பதையும் எழுதி வைத்திருக்கிறேன். ஆகையால் சீக்கிரத்தில் ஒரு கால் கர்த்தருக்கு சித்தமானால் அக்டோபரில் எப்பொழுது என்பதை நான் அறியேன். ஆனால் அவர் எப்பொழுது அருளுகிறாரோ அப்பொழுதே நான் ஒரு சில தினங்கள் தொடர்ச்சியான கூட்டத்தை வைத்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை இங்கே இதனுடன் இணைக்க உள்ளேன். ஓ, அது மகத்தானதாக இருக்கும் என்றே நான் விசுவாசிக்கிறேன். அது அந்த விதமாகவே இருக்கும். அவர் அதை எப்படி செய்துள்ளார் என்பதை காண்பதற்கு அது மகத்தானதாக இருக்கும். ஆகையால் இப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து கூடி வருகிற போது, நான் அதை கடந்த இரவு கூறினேன். நான் உங்களுக்கு தெரியும், காலையில் ஒவ்வொரு காலையிலும் நான் இங்கு வரும்போது நான் அங்கிருக்கின்ற என்னுடைய ஒவ்வொரு நண்பரையும் அடையாளம் கண்டுகொள்ளப் போகிறேன் என்று கருதுகிறேன் என்றேன். இப்பொழுது நான் அதை எப்படி செய்யப் போகிறேன்? இங்கு என்னோடு இருக்கும்படியாக என்னுடைய நல்ல நண்பர் வேத பண்டிதர் லீவேயில் இங்கே பின்னாக தன்னுடைய அருமையான மனைவியுடன் மகளுடனும் அமர்ந்திருக்கிறார். மற்றும் சகோதரன் ராய் பாடஸ், சகோதரன் ரடல், சகோதரன் பீலர், சகோதரன் பாமர், சகோதரன் ஜாக்சன் போன்றவர்களும் இருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஓ என்றே, அவர்கள் பல்வேறுபட்ட எல்லா பாகங்களிலும் இருந்து வந்துள்ள அருமையான சகோதரர்களாயிற்று. சகோதரன் ஆண்டனி மிரனோ மற்றும் ஓ, நீங்கள் எங்கு நோக்கி பார்த்தாலும் நீங்கள் மற்ற நன்கு அறிந்த சகோதரர்களையே காண்கின்றீர்கள். ஆர்கன்சாஸிலிருந்து வந்துள்ள சகோதரர்கள், அவர்களுடைய பெயர்களை என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. சகோதரன் ஜான், சகோதரன் ஏல் மார்டின் மற்றும் சகோதரன் பிளேர். ஓஹோ, இதற்கு முடிவில்லை. நீங்கள் பாருங்கள், நான் தேவனுடைய வார்த்தையை உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது தீரமான மனிதர்கள் என்றும் உண்மையான தேவனுடைய மனிதர்கள் என்றும் நான் யாரை நினைக்கின்றேனோ அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்களே என்னை சுற்றிலும் இருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறு கூடாரத்திற்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். பொதுமக்களுக்கென வைக்கப்பட்டுள்ள 5 திறந்த வாசல்களுக்காகவும் நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். நமக்கு இங்கே ஆவியினால் நிரப்பப்பட்ட 4 உதவிக்காரர்களும் ஆவியினால் நிரப்பப்பட்ட 4 தர்மகர்த்தாக்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாசலண்டையிலும் 2 பேர் இருக்கிறார்கள். முன்னால் உள்ள வாசலோ 2 போதர்களுக்காக மேய்ப்பர்களுக்காக 2 கதவுகளாக அமைக்கப்பட்டுள்ளது. உங்களோடு இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் என்னென்றைக்குமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கையில் நாம் ஒரு சில நிமிடங்கள் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாங்கள் நிற்கையில், ஓ கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை வாசிக்கின்ற காரணத்தால் எங்களுடைய இருதயங்களை சந்தோஷத்தினால் நிரப்பும். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று இயேசு கூறியிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். மேலும் அவர் எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேற வேண்டும் என்று கூறினதையும் அறிந்திருக்கிறோம். நாங்கள் இந்த காரியங்களை வாசிக்கையில் நாங்கள் ஜீவிக்கிற இந்த வேலையை உம்மிடத்திலிருந்து புரிந்து கொள்வோமாக. நாங்கள் இதை இப்புத்தகத்தில் ஆக்கியோனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே? அது அந்த நாத்திக பெண்ணிற்கு பொருத்தமாயிருக்கிறது அல்லவா? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாகிறது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கிரக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் பெருத்த சத்தத்துடன் பூமியும் மடமடவென்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்தூருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்துபோம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் கரைதிரையற்று சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுது கிறிஸ்துவின் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து நான் இந்த வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போகிறது என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுதி என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன், ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். நாம் மீண்டும் ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் அணுகின்ற மணி நேரத்திற்கான அப்படிப்பட்ட வாக்குத்தத்தையும் உறுதியான பேச்சையும் அப்போஸ்தலனும் இயேசுவுமே எங்களுக்கு கொடுத்திருக்கின்றனர். ஓ கர்த்தாவே, சரியான முறையில் இதை எப்படி அணுக வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான உம்முடைய வழிநடத்துதலை தாரும். ஏனென்றால் அது வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். வேத வாக்கியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், அது அப்படியே ஆகட்டும். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை ஆராயும் பொழுது உம்முடைய இரக்கம் எங்கள் அனைவர் மேலும் மீண்டும் இருக்க வேண்டும் என்றே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு இருந்து எங்களுக்கு அதை வெளிப்படுத்தும். நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இப்பொழுது அவர்கள் இங்கு மேடையில் உள்ள விளக்கை மட்டும் விட்டுவிட்டு மத்திய கூடத்தில் இருக்கும் விளக்குகளை அவர்கள் அணைத்துவிடக் கூடுமானால் நலமாயிருக்கும் என எண்ணுகிறேன். ஏனென்றால் அது மின்சாரம் செலவாகுவதை தடுக்க அதுவே மேலானதாயிருக்கும். அன்றொரு இரவு நடந்தது போல அடித்தள மத்திய பாகத்தின் விளக்குகளை கட்டிட காப்பாளர் நமக்காக அவைகளை அணைப்பாரானால் நாங்கள் அவரை பாராட்டுவோம். அப்படி செய்யப்படுமானால் நீங்கள் பார்க்கவும் எழுதவும் தாராளமான வெளிச்சம் இருக்கும் என்றே நான் எண்ணுகிறேன். இப்பொழுது நாம் அணுகிக் கொண்டிருக்கிற பொருளை மீண்டுமாக அறிவிக்கிறேன். அதாவது பரலோக மணவாளன் மற்றும் பூலோக மணவாட்டியின் வருங்கால வீடு என்பதாகும். நான் இதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இங்கே மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது பாருங்கள். ஆமையா, நான் இவ்வாறு செய்வதை என்னுடைய மனைவி விரும்புகிறதில்லை. ஆயினும் நான் என்னுடைய மேற்சட்டையான கோட்டை கழற்றுகிறேன். பாருங்கள், அங்கே உங்களுக்கு காற்று இருக்கிறது. ஆயினும் பாருங்கள், அது இங்குள்ள ஒரு சிறு மறைவிடத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது எதிர்காலத்தில் இல்லை, சரியாக கூறினால் நாம் கடந்த நாட்களில் ஏழு முத்திரைகளையும் ஏழு சபை காலங்களையும் ஆராய்ந்திருக்கிறோம். சகோதரன் வேல் அவர்களும் மற்றவர்களும் அவைகளை புத்தக வடிவில் கொண்டுவர இப்பொழுது உண்மையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜீவிக்கிற இந்த வேளையில் இந்த எல்லா ரகசியமான காரியங்களும் நிறைவேறுகிறதையும் அதன் நிலைமையையும் கண்டு புரிந்து கொண்ட பிறகு என்ன சம்பவிக்கும்படி வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் என்ன சம்பவித்திருக்கிறது என்றும் அந்த காரியங்கள் நிறைவேற்றப்படுகின்றதை குறித்து என்ன கூற முடியும் என்றும் என்ன உரைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அமர்ந்து உண்மையான அறிவோடு ஆய்ந்து பார்க்க விரும்பாதவர்களை என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. புரிகின்றதா? தேவன் என்ன கூறினாரோ அதையே செய்வார். அவர் அதை சரியாக எழுத்தின்படியாய் செய்தார். புரிகின்றதா? இப்பொழுது இதை குறித்து சிந்திக்கையில் கர்த்தராகிய இயேசு எந்த நேரத்தில் பிரசன்னமாவார் என்பதை அறிந்திருக்கிறபடியால் இதன் பேரில் நாம் பேசுவது பரிசுத்த ஆவியானவருக்கு பிரீதியாய் இருக்கும் என்று தென்பட்டதினால் இதை குறித்து பேசுவது நலமாயிருக்கும் என்றே நான் நினைத்தேன். ஆகையால் இதை குறித்து எல்லாவற்றையும் எடுத்துரைக்க எனக்கு போதுமான நேரம் இல்லாதபடியால் திரும்பவும் வந்து இரண்டு அல்லது மூன்று முறைகள் பேசலாம் என்று எண்ணியுள்ளேன். நீங்கள் ஒரு பொருளை எடுத்துரைக்கும் போது அது யாருக்காவது சற்று இடர்லாயிருக்கும். எனவே நீங்கள் அதை எல்லா வழியிலும் வெளிப்படையாக எடுத்துரைக்க முடியாது. ஆகையால் நீங்கள் மீண்டும் வந்து வேறொரு பொருளை குறித்து பேச வேண்டும். பின்னர் சற்று கழித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பனிரெண்டாவது முத்திரைகளுக்கு வந்து இல்லை, என்னை மன்னிக்கவும், வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வருகைக்கும் முடிவின் எக்காலங்களுக்கும் இடையேயான காரியத்தை குறித்து பேச உள்ளேன். அதன் பின்பு சாத்தான் யாரென்றும் அவன் என்ன செய்தான் என்றும் அவன் எங்கிருந்து வருகிறான் என்றும் அவனுடைய நோக்கம் என்னவென்றும் அவனுடைய வீழ்ச்சி காரணமாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அவனுடைய மகத்தான அழகு எப்படிப்பட்டது என்றும் காட்டி விளக்கிக் கூற முயற்சிக்கலாம். அவனுடைய போலித்தனமே அவன் விழ காரணமாயிருந்தது, அழகு. ஆகையால் சர்பத்தினுடைய வித்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது என்ற மனிதனையும் குறித்து நான் சிந்திக்கிறேன். முற்றிலும் பொதுவான புரிந்து கொள்ளுதலினால் அதை குறித்து ஆராய்ந்து பார்க்க விரும்புகிற எவருக்கும் நான் சவாலிடுகிறேன். ஒரு குழந்தை கூட அதை புரிந்து கொள்ள முடியும். புரிகின்றதா? நாம் அதை பின்னர் பார்ப்போம். இப்பொழுது இந்த இரண்டு வேத வாக்கியங்களில் இங்கே நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தோடு நான் ஒப்பிட்டு வாசித்ததன் காரணம் என்னவெனில் அவைகள் இரண்டுமே இங்கே ஒரே பொருளை குறித்தே பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் யோவானோ பேதுரு அதை எழுதினது போல ஒருபோதும் எழுதவே இல்லை. புரிகின்றதா? எனவே மணவாட்டியின் இந்த மகத்தான வீடு இங்கே பூமியின் மேல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அப்போஸ்தலன் இங்கே கூறினது போலவே இல்லை, தீர்க்கதரிசி, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் என்றான். ஒரு முழு அழிவு வருவது போன்று தென்படுகிறது. இப்பொழுது நான் எப்பொழுதுமே என்னுடைய செய்தியை கண்டறிகின்ற விதம் ஜபத்தினாலே ஆகும். நான் ஜபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஏதோ காரியம் எனக்கு வெளிப்படுகிறது. பின்பு நான் அதன் பேரில் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்து அது சரியா என்று பார்த்து அதன் பின்னரே நான் அதனிடம் நெருக்கமாவதை உணர்கிறேன். ஆகையால் சில நேரங்களில் அது ஒரு தரிசனத்திற்குள்ளாக வெளிப்படும் வரை நான் தொடர்ந்து காத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அது அந்த விதமாய் வர துவங்கும் போது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று திருப்தி அடைந்த பின்னர் நான் வேத வாக்கியத்தினூடாக செல்வேன். பாருங்கள், நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியத்தின் உறுதிப்பாடும் அவ்வாறே இருக்க வேண்டியதாயிருக்கிறது. ஏனென்றால் வேதாகமம் இயேசு கிறிஸ்துவின் முழு வெளிப்பாடாயிருக்கிறது. பாருங்கள், அது அவருடைய சரீரமாயிருக்கிறது. இப்பொழுது அதில் ஒரு கால் நான் வேதத்தில் ஒரு இடத்தை கண்டு அது சரியாக தென்படவில்லை என்றால் நான் வியப்படைவேன். பின்னர் நான் மீண்டுமாக ஜபத்தில் இருப்பேன், அது மீண்டும் சம்பவிக்கும். அப்பொழுதே நான் என்னுடைய வேத வாக்கியத்தை ஆராயத் துவங்குவேன். இப்பொழுது நம்முடைய வேதம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வார்த்தைகள் எல்லா சமயங்களிலுமே மாறுகின்றன. உதாரணமாக பரிசுத்த யோவான் 14 அதிகாரத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு வீட்டில் உள்ள ஒரு வாசஸ்தலம் என்பது போல கூறப்பட்டுள்ளது. ஆகையால் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், யாக்கோபு அரசனின் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன பொருட்படுத்துகிறது என்று பார்ப்பீர்களேயானால், நாம் மூல எபிரேய அல்லது கிரேக்க மொழிபெயர்ப்பான முதல் மொழிபெயர்ப்பிற்கு திரும்பி சென்று பார்க்க வேண்டும். அங்கே அது என் பிதாவின் ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்றே கூறுகிறது. ஆனால் யாக்கோபு அரசனுடைய நாட்களில் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர்கள் வாழ்ந்த நாட்களுக்கு நீங்கள் திரும்பி வருவீர்களேயானால், அப்பொழுது ராஜ்யம் எனப்படுவது ஒரு வீடு என்றே ஆங்கிலத்தில் அழைக்கப்பட்டது. ராஜா தன்னுடைய பிரதிநிதிகளுக்கு பிதாவாக இருந்தான். அந்த காரணத்தினாலே அவர்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று மொழிபெயர்த்தனர். புரிகின்றதா? ஆகையால் அந்த வார்த்தைகளை தேடி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆகையால் அந்த ஆவியின் ஏவுதலிலிருந்து நீங்கள் பார்ப்பில்லையானால், இந்த காலை இந்த பிரசங்க பீடத்திலிருந்து நான் கூறுவதென்னவரில், ஒரு முறை கூட வேதவாக்கியமானது தவறாய் கொடுக்கப்படாமல் சரியானதாகவே எப்போதும் கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. அந்த விதமாகவே சர்வத்துடைய வித்து மற்றும் இந்த எல்லா மற்ற காரியங்களும் வருகின்றன. புரிகின்றதா? உண்மையிலேயே ஒரு நபர் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று வாசித்துவிட்டு பின்னர் அதை நிறுத்தி ஜெபித்து ஆராய்ந்து படிக்கவில்லை என்றால் அவன் முழுமையான குழப்பத்துக்குள்ளாகி விடுவான். புரிகின்றதா? ஆனால் தொடர்ந்து ஜெபியுங்கள். அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருந்தால் அப்பொழுது தேவனதை சரிபடுத்துவார். இப்பொழுது யோவான் மாற்றம் வருகிறதை விளக்குகிறார். அதாவது அது எப்படி வருகிறது என்பதை குறித்து விளக்குகிறார். சரியாக கூறினால் பேதுரு விளக்கி கூறுகிறது போலவே இவன் அதை விளக்கி கூறவில்லை. யோவானோ வெறுமன, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தின் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்றான். ஆனால் ரெண்டு பேதுருவுக்கு நாம் திரும்பி சென்று அதை கண்டறியும் போது அந்த காரியம் எவ்விதம் நடைபெறப் போகிறது என்பதை பேதுரு விவரிக்கிறார். இப்பொழுது யோவான் என்ன கூறினார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின என்றும் சர்வநாசம் என்பது போல காணப்படுகிறது. பாருங்கள், எனவே அது மிகவும் விரோதமாக தென்படுகிறது. எனவே எனக்கு அவ்வாறு தென்பட்டபடியால் உடனே நான் ஒழிந்து போகிறேன் என்ற வார்த்தையை ஆராய துவங்கினேன். ஆனால் இப்பொழுது இந்த இரண்டு பேருமே, அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியுமே, ஒரே காரியத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாயிருக்கிறது. இப்பொழுது ஏசாயாவின் புத்தகத்திலும் கூட இப்பொழுது இந்த வேதவாக்கியங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 65:17. ஏசாயா 1000 வருட அரசாட்சியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கான 1000 வருட இளைப்பாறுதல். ஏசாயா அதை குறித்து பேசினான். அவன் முந்தினவைகள் ஒழிந்து போயின என்றான். மேலும் அவர்கள் எப்படி வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் என்பதையும் கூறினான். நமக்கு நேரம் இருக்குமானால் ஒரு கால நாம் சற்று நேரத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு நிமிடம் ஏசாயா 65 வாசிப்போமாக. நாம் இங்கே ஒரு சில நிமிடம் அதை அப்படியே வாசிப்போமாக. இதோ அது நமக்கு சரியாக இருக்கிறது. இப்பொழுது ஏசாயா 65 அதிகாரத்தில் 17 வசனத்திலிருந்து துவங்குவோம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். இப்பொழுது தீர்க்கதரிசிகளில் ஒருவனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் சரியாக முழு வேதாகமத்தையும் எழுதினான். அவன் சிருஷ்டிப்போடு துவங்கி தன்னுடைய மத்திய புத்தகத்தில் ஏறக்குறைய 40 அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனையும் புதிய ஏற்பாட்டையும் குறித்து கொண்டு வந்து பின்பு தன்னுடைய புத்தகத்தில் வெளிப்படுத்த விசேஷத்தில் உள்ள 1000 வருட அரசாட்சியோடு முடிக்கிறான். வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. ஏசாயாவில் 66 அதிகாரங்கள் இருக்கின்றன. அவன் ஒரு முழுமையான வர்ணனையை எழுதினான். இப்பொழுது இங்கே 65 அதிகாரத்தில் அவன் எழுதி கொண்டிருக்கிறான். அதாவது இன்னும் ஒரு அதிகாரம் இருக்கின்ற நிலையில் அவன் இங்கே 1000 வருட அரசாட்சியை குறித்து பேசுகிறான் என்று நாம் கண்டறிகிறோம். அது எவ்வளவு அழகாக உள்ளது என்பதை கவனியுங்கள். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை, ஒழிந்து போவதாயிருக்கிறது. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்னைக்கும் மகிழ்ந்து கலிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை கலிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரையின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். நூறு வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் உன்னுடைய நிலம் உன்னுடைய குமாரன் அதை சுதந்தரித்தல் அல்லது உன்னுடைய உறவின் முறையார் சுதந்தரித்தல். அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாயிருப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த நடுதலை செய்து அங்கேயே தரித்திருப்பார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்களே. ஏனெனில் விருக்கத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். இப்பொழுது கவனியுங்கள், சற்று கழித்து நான் இதை குறித்து எடுக்கப் போகிறேன். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்துமேயும், சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசிகளும் மகத்தான ஞானிகளும் வேதாகம போதகர்களும் பூர்வ நாட்களில் இந்த மகிமையான நாள் வருவதை பார்த்திருக்கிறார்கள். என்னே ஒரு வாக்குத்தத்தம்! இந்த வசனங்களினால் இந்த முழு பூமி என்னும் கிரகம் அழிந்துவிடப் போகிறது என்று யோசிக்கவும் அல்லது சரியாக கூறினால் அவ்வாறு விசுவாசிக்கவும் ஒருவரை வழிநடத்துகிறதா இருக்கிறது. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். பாருங்கள், வானங்களும் ஒழிந்து போம், பூமியும் ஒழிந்து போம், முழுவதுமே பூண்டோடு ஒழிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஆய்ந்து பார்த்தால் இதனுடைய சத்தியத்தை நாம் காண முடியும். அதனால்தான் நாம் அதனுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது அதனை சுற்றியுள்ள வாயு மண்டலமாய் மட்டுமே இருக்கிறது. அதாவது பூமியின் மேலுள்ள பாவம் அழிக்கப்படும். புரிகின்றதா? இப்பொழுது வானங்கள் என்பது மேலேயுள்ள வாயு மண்டலங்களை குறிக்கிறதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். புரிகின்றதா? அது என்ன செய்கிறது? ஆகையால் இந்த முச்சடிகள், வியாதி, மரணம், அரசியல், பாவமுள்ள மனிதன், பாவமுள்ள ஸ்திரீ, பொல்லாத ஆவிகள் ஆகியவை ஒழிக்கப்பட்டு முற்றிலுமாக அழிக்கப்படும். புரிகின்றதா? அது அந்த விதமாக சம்பவிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஏனென்றால் நாம் இங்கேதான் ஜீவிக்கப் போகிறோம். நாம் அதை வேதத்தின் மூலம் நிரூபிக்கலாம். நாம் இங்கேதான் ஜீவிக்கப் போகிறோம். இப்பொழுது கவனியுங்கள், முச்சடிகள், கிருமிகள், எல்லா வியாதிகளும் மற்ற காரியங்களும் முழுமையாக எடுத்து போடப்படும். இந்த எல்லா காரியங்களும் என்னவென்றால், இப்பொழுது பூமியின் மேல் உயிரோடு இருப்பவைகளும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட முறைமைகளும் அரசியல்களும் பாவமும் உலகத்தை கெடுத்திருக்கின்ற எல்லாவிதமான அசுத்த ஆவிகளும் நமக்கு மேலே இருக்கின்ற வானங்களை கெடுத்திருக்கின்ற பொல்லாத ஆவியுமே ஆகும். இப்பொழுது நாம் இதில் ஆழமாகவும் விரிவாகவும் செல்லப் போகிறோம். பாருங்கள், வானங்களில் ஜீவிக்கின்ற யாவும் அல்லது வாயு மண்டலங்களில் இருக்கின்றவைகள் யாவும் மற்றும் இப்பொழுது இருக்கின்ற பூமியும் அந்த காரியங்களை இந்த பூமி பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் அது அந்த நோக்கத்திற்காகவே உண்டாக்கப்பட்டதல்ல. பாவமே அதை போன்றிருக்க காரணமாயிருந்தது. புரிகின்றதா? அது சிருஷ்டிகராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டது. நாம் இப்பொழுது ஜீவிக்கின்ற நம்முடைய எல்லா சரீரங்களுமே தேவனதை சிருஷ்டித்த போது பூமியின் மேலேயே இருந்தன. ஏனென்றால் நீங்கள் பூமியின் தூளிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இவை யாவுமே இங்கேயே வைக்கப்பட்டிருந்தன. தேவன் தாமே அதை சிருஷ்டித்த போது நீங்கள் அவருடைய சிந்தனையில் இருந்தீர்கள். மகத்தான நித்தியமானவராகிய அவருக்குள் அவருடைய தன்மையாயிருக்கிற சிந்தனையாயிருந்தோம். இப்பொழுது இவை யாவும் சம்பவிப்பதற்கு பாவமே காரணமாயிருந்தது. தேவன் இந்த காலங்களினூடாக தம்முடைய பொருட்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். சாத்தான் இன்னமும் இங்கே இருக்கிறான். அந்த காரணத்தினால்தான் இந்த காரியங்கள் யாவும் சம்பவிக்கின்றன. அவன் இன்னமும் இங்கே இருக்கின்றான். அவனுடைய எல்லா பொல்லாத சக்திகளும் இன்னமும் இங்கே இருக்கின்றன. கவனியுங்கள், அந்த காரணத்தினால்தான் இப்பொழுது பூமியானது மிகவும் அசுத்தமாயிருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் கழுசடையானவைகளும் முட்டாள்தனமான காரியங்களும் தொடர்ந்திருக்கின்றன. ரத்தம் சிந்துதல், யுத்தம், அரசியல், பாவம், விபச்சாரம், எல்லாவிதமான அசுத்தங்களும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் சாத்தானே இப்பூமியின் அதிபதியாய் மற்றும் இந்த வாயு மண்டலத்தின் அதிபதியுமாயிருக்கிறான். நீங்களோ வாயு மண்டலமா என்று கேட்கலாம். ஆமையா, தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றப்படுத்தும்படியாக பிசாசுகளினால் வானங்களும் பூமியும் இப்பொழுது பாழ்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அங்கே இயேசுவானவரே நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். புரிகின்றதா? குற்றம் சாட்டுபவர்கள் தொடர்ந்து ஒரு விரலை நீட்டி
அவர்கள் இதை செய்தார்கள், அவர்கள் இதை செய்தார்கள், அவர்கள் இதை செய்தார்கள் என்று குற்றம் சாட்டும் போது ரத்தமானது அதை அப்படியே இன்னமும் மூடுகிறது. அவர் முன்னறிந்து தெரிந்து கொண்டவர்களையே மீட்க வந்தார். அதனால்தான் இது இன்றைக்கு அவ்வளவு அசுசியா இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாவது மற்றும் ஆறாவது வசனத்தில் உள்ளது. ஆம், நான் அதை குறித்து வைத்திருக்கிறேன். அவர் பூமியின் மூன்று நிலைகளை குறிப்பிடுகிறார். பாருங்கள், அவர் அதனுடைய மூன்று நிலைகளை குறிப்பிடுகிறார். அவர் அவைகளை எப்படி கொண்டு வருகிறார் என்பதை கவனியுங்கள். பழைய உலகம் ஜலத்தினின்று தோன்றி நிலை கொண்டிருந்தது. இப்பொழுது அது ஜலப்பிரளய உலகமாயிருந்தது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றும் இதுவும் ஒரு உலகம் என்றே அழைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 1:1 பழைய உலகம் ஜலத்தினின்றே தோன்றி நிலை கொண்டிருந்தது. இப்பொழுது இருக்கிற உலகம், அதன் பின்னர் அவர் மற்றொன்றை குறிப்பிடுகிறார். அதாவது வரப்போகிற உலகத்தை, புதிய உலகத்தையே குறிப்பிடுகிறார். மூன்று உலகங்கள், உலகத்தின் மூன்று நிலைகள். தேவன் தம்முடைய மீட்பின் திட்டத்தை எப்படி நமக்கு தெளிவாய் தெரியப்படுத்துகிறார் என்பதை கவனியுங்கள். ஓ, நான் இதை காணும்போது இது என்னுடைய ஆத்மாவை அப்படியே உணர்ச்சி பரவசமடைய செய்கிறது. இப்பொழுது அவருடைய மீட்பின் திட்டத்தை எப்படியாய் நமக்கு தெளிவாக்குகிறார். இப்பொழுது நாம் நம்முடைய சொந்த கண்களினால் காண்கிறதை ஒப்பிட்டு பார்ப்போமாக. தேவன் தம்முடைய உலகத்தை மீட்க என்ன செய்திருக்கிறாரோ அவ்வாறே தம்முடைய ஜனங்களை மீட்கவும் அதே திட்டத்தை செய்திருக்கிறார். ஏனென்றால் மாறாத தேவன் தம்முடைய எந்த திட்டங்களிலும் அல்லது மற்றெந்த காரியத்திலுமே மாறுகிறதில்லை. என்ன ஒரு மகிமையான காரியம்! இந்த உலகத்தில் அவர் வருவதற்கு அவர் இந்த உலகத்தை மூன்று நிலைகளில் வழிநடத்திருக்கிறது போலவே அவர் நமக்குள்ளாக வாசம் செய்ய கிருபையின் மூன்று கட்டங்களினால் தன்னை வழிநடத்திக் கொண்டார். இந்த உலகம் மூன்று வித்தியாசமான சுத்திகரிப்பின் நிலைகளினூடாக சென்ற பிறகு தேவன் இந்த உலகிற்கு வருவது போன்றே சரியாக அதே விதமாகவே கிருபையின் மூன்று நிலைகளினூடாக அவர் நம்மிடத்திற்கு வருகிறார். நான் ஆரம்பத்திலே அதை போதித்தேன். அதிலிருந்து நான் ஒருபோதும் மாறவே இல்லை. அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய 3, உங்களுடைய 7, உங்களுடைய 12 என்ற எண்களை கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தின் எண்கள் பரிபூர்ணமாக செல்ல வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய காட்சியை முழுமையாக குழப்பிடுவீர்கள். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தொடர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் கவனியுங்கள், அது சரியாக பொருந்தும். தேவன் 3 பரிபூர்ணப்படுகின்றார். புரிகின்றதா? கவனியுங்கள், பழைய உலகம் ஜலப்பிரளயத்திற்கு முந்தினது. இப்பொழுது இருக்கிற உலகம் மற்றும் வரப்போகும் ஒன்று. இப்பொழுது அவர் நம்மை கொண்டு வருகிற முதல் நிலையை பாருங்கள். அவருடைய மீட்பின் திட்டம் சரியாக அதே விதமாகவே அமைந்துள்ளது. அவர் அதே முறையை பயன்படுத்துகிறார். அவர் ஒருபோதும் மாறுகிறதில்லை. அவர் மல்கியா 3, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்றார். அந்த விதமாகவே அவர் செய்கிறார். ஆகையால் குற்றமற்ற ஒன்றின் ரத்தம் சிந்துதலினால் அவர் முதல் மனிதனை ரட்சித்திருப்பாரானால் அவர் அடுத்த ஒருவனையும் அவ்வாறு ரட்சிக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் அவர் அந்த விதமாகவே ரட்சிக்க வேண்டும். இயேசுவின் நாட்களிலாவது, அப்போஸ்தலரின் நாட்களிலாவது, தீர்க்கதரிசிகளின் நாட்களிலாவது அல்லது எப்பொழுதாவது இருக்கட்டும், அதாவது ஜீவ யாத்திரையினூடாக எந்த காலத்திலாவது அவர் ஒரு மனிதனை சுகப்படுத்தியிருப்பாரானால் இப்பொழுது அதே நிபந்தனைகள் கடைபிடிக்கப்படும் போது அவர் அதை மீண்டும் செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அது உண்மை. அவர் மாறுகிறதில்லை. மனிதன் மாறுகிறான், நேரம் மாறுகிறது, காலம் மாறுகிறது, யுகம் மாறுகிறது. ஆனால் தேவனோ மாறாதவராக தரித்திருக்கிறார். அவர் பரிபூர்ணமாயிருக்கிறார். வியாதியுள்ள ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர் எப்போதாவது ஒரு மனிதனை சுகப்படுத்தியிருப்பாரானால் அதே நிபந்தனைகள் கடைபிடிக்கப்படும் போது அவர் அதை மீண்டும் செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அவர் எப்பொழுதாவது ஒரு மனிதனை ரட்சித்திருப்பாரானால் அவர் அதை முதன்முறை செய்த அதே அடிப்படையிலேயே அதை மீண்டும் செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அவர் எப்போதாவது ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியினால் நினைத்திருப்பாரானால் அவர் முதல் முறை அதை செய்த அதே அடிப்படையிலேயே அதை மீண்டும் செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அவர் எப்பொழுதாவது ஒரு மனிதனை கல்லறையில் இருந்து எழுப்பியிருப்பாரானால் அவர் இரண்டாம் தரமும் அடுத்த ஒவ்வொரு முறையும் அவர் மாறுகிறதில்லை. ஓஹோ, அது என்ன ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுக்கிறது! அது என்ன? ஏதோ ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரம் அல்ல, ஏதோ ஒரு கூட்ட மனிதர்கள் ஒன்று கூடி உண்டாக்கிய வேத சாஸ்திரமாய் இல்லாமல் அவருடைய மாறாத வார்த்தையாயிருக்கிறது. நீங்களோ அது உண்மைதானா என்று கேட்கலாம். அவர் தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷரும் பொய்யன் என்றார். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவைகள் உபதேசத்துக்கு பிரயோஜனமுள்ளவர்களாயிருக்கிறது. எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேற்றப்படும். அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எப்படியாய் தேவனதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்பதை கவனியுங்கள். அது ஒரு மகத்தான உறுதிப்பாடாயிருக்கவில்லையா? அது ஒரு நன்மையான மகத்தான தேவனிடத்திலிருந்து வருகிற அருமையான ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லையா? நான் இதை காணும்போது ஒரு சிறு பையனாயிருந்தது முதற்கொண்டு, முதன்முறையாக கிறிஸ்து என்னோடு உறவாடினது முதற்கொண்டு இன்று வரை நான் அந்த கிருபையின் மூன்று நிலைகளை குறித்து
கற்றிருக்கிறேன்.
இப்பொழுது அது உண்மையில்லையா என்பதை கவனியுங்கள். இப்பொழுது முதல் படி தேவனிடமாய் மறந்திருப்பதாயிருக்கிறது. அதன் பின்னர் அதை பின்தொடர்ந்து வருவது தண்ணீர் ஞானஸ்தானமாயிருக்கிறது. தண்ணீர் ஞானஸ்தானம், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்கள், தண்ணீர் ஞானஸ்தானம் உண்மையான மனம் திரும்புதலை காட்டுகிறதா இருக்கிறது. அதாவது மன்னிக்கப்படுதல் எனப்படுவது நம்முடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாகும். எதிர்கால பாவத்திற்கு அதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அது மன்னிக்கப்படுதலாய் மட்டுமே உள்ளது. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். என்னத்திற்காக? பாவ மன்னிப்பிற்காகவே. எடுக்கப்பட்ட பழைய பாவத்திற்கு எதிர்காலத்தோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அப்படியே நீங்கள் செய்த உங்களுடைய பாவங்கள் துண்டிக்கப்படுகின்றன. ஆதாம் செய்ததற்காக நீங்கள் மனம் திரும்ப முடியாது. ஏனென்றால் நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவில்லை, ஆதாமே அதை செய்தான். நீங்கள் செய்ததற்காக மட்டுமே நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறீர்கள். பழைய சுவாபமோ இன்னமும் அங்கே இருக்கிறது. நான் இந்த வரைப்பலகையில் ஒரு நிமிடம் வரையட்டும். இப்பொழுது இதோ இருக்கிறது ஒரு மானுட இருதயம். இப்பொழுது நான் ஒரு சிறந்த ஓவியன் அல்ல. இதோ இருக்கிறது ஒரு மனித இருதயம். இங்கே ஒரு மனித இருதயம் இருக்கிறது. இப்பொழுது இந்த பக்கமாக இதனுள்ளே ஒரு சர்ப்பம் இருக்கிறது. அது பாவமாயிருக்கிறது. இங்கே அவன் தன்னுடைய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். இந்த பக்கமாக இங்கே உள்ள இதில் புறா இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. இங்கே இதுவும் ஒரு ஜீவனை உடையதாயிருக்கிறது. நல்லது, இங்குள்ள இந்த ஒருவன் துர்குணம், வெறுப்பு, பொறாமை என்பதற்கு காரணமாயிருக்கிறான். அதுவே இங்கிருக்கின்ற இந்த நபராயிருக்கிறது. நல்லது, இங்குள்ள இந்த நபரோ அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமையை உடையவனாயிருக்கிறார். அதைத்தான் கீழே உள்ளவர் செய்கிறார். இப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளப்படும் போது அல்லது உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் போது நீங்கள் இதை செய்திருக்கிறீர்கள் என்பது எடுக்கப்பட்டு போகின்றன. ஆனால் இதை செய்ய காரணமாயிருந்த அந்த காரியமோ இன்னும் அங்கே இருக்கிறது. அது பொல்லாங்கான பழைய வேறாயிருக்கிறது. அது இன்னமும் அங்கே இருக்கிறது. கவனியுங்கள், நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் போது அவர் உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னித்தார். கவனியுங்கள், அதன் பின்னர் இரண்டாவதாக பரிசுத்தமாகுதல் உண்டாகிறது. அது பரிசுத்தமாக, பரிசுத்தமாகுதல் என்ற கிரேக்க வார்த்தை சுத்தமாக்கப்பட்ட, ஊழியத்திற்காக பிரித்து வைக்கப்பட்ட என்ற கூட்டு அர்த்தமாம். அதன் பின்னர் அடுத்தபடியாக பரிசுத்த ஆவி, அதாவது தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யும்படியான அக்கினி அபிஷேகம் உண்டாகிறது. தேவனுடைய அக்கினியானது பாவத்திலிருந்து நம்முடைய இருதயங்களை சுத்திகரித்து பரிசுத்த ஆவியை உட்புறத்தில் வைக்கிறது. அதன் பின்னர் அது நமக்குள்ளாக இருக்கிறபடியால் இதை செய்த அதே ஜீவனை நாம் கொண்டு வருகிறோம். கவனியுங்கள், இயற்கையான பிறப்பில் ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தையை
பிறப்பிக்கிறாள்.
இயற்கையான ஜீவன் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மாதிரியாயிருக்கிறது. ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தையை பிறப்பிக்கும் போது இயற்கையான பிறப்பில் முதலாவது அங்கு சம்பவிக்கிற காரியம் தண்ணீர் வெளிவருதல் ஆகும். அதன் பின்னர் ரத்தம், அதன் பின்னர் ஆவி ஜீவன் வருகிறது. பின்பு அந்த சிறு குழந்தையை பற்றி பிடித்து அதை அடிக்கும் போது அது சத்தமிடுகிறது. தண்ணீர், ரத்தம், ஆவி. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதுவும் அதே விதமாகவே வருகிறது. தண்ணீர், ரத்தம், ஆவி. இப்பொழுது கவனியுங்கள், பரிசுத்தமாகுதல் இதனுடைய இரண்டாவது கட்டம் சிந்தையை சுத்திகரித்தல். பரிசுத்தமாகுதலுக்கென இருதயத்தையும் இருதயத்தின் நிறைவையும் ஒழுங்குபடுத்துகிறது. ஒரு மனிதனால் பாவங்களை குறித்து மனம் திரும்ப முடியும். ஆனாலும் அவன் இன்னமும் அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பான். நல்லது, அவன் ஒரு துன்மார்க்கமான மனிதனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் ஒரு துன்மார்க்கமான சிறியை காணும்போது அவன் இன்னமும் அதே சிந்தனை அங்கிருப்பதை கண்டறிவான். அவன் ஒரு கால் ஒரு குடிகாரனாயிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் அந்த மதுபான வாசனையை முகரும் போது அந்த சிந்தனை அப்படியே அங்கிருப்பதை அவன் கண்டறிவான். புரிகின்றதா? ஆனால் அவன் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது அவனுடைய வாஞ்சை சுத்திகரிக்கப்படுகிறது. புரிகின்றதா? அது இதனுடைய வாஞ்சையை எடுத்து போடுகிறது. அவன் இன்னமும் சோதிக்கப்படக்கூடும், ஆனால் அவர் அதனுடைய வாஞ்சையை எடுத்து போடுகிறார். எனவே அவன் இன்னமும் சரியாக இருக்கவில்லை. அதன் பின்னர் அவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகிக்கப்படுகிறான். சுத்திகரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு சுத்தமாக்கப்படுதல் பின்பு அவனை தேவனுடைய ஊழியத்தில் வைக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுதலே அவர்களை ஊழியத்திற்கென பிரித்து வைக்கிறது. செய்திகள் எப்படி சரியாக வருகிறது என்பதை கவனியுங்கள். மார்ட்டின் லூதர் நீதிமானாக்கப்படுதல், ஜான் வெஸ்லி பரிசுத்தமாக்கப்படுதல், பெந்தேகோஸ்துகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இந்த செய்திகள் வந்துவிட்டபடியால் இனி ஒரு காலம் இருக்க முடியாது. பாருங்கள், நாம் முடிவின் காலத்தில் இருக்கிறோம். மூன்று நிலைகள். ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியினால் இருதயத்தை சுத்திகரிக்கிறது. இப்பொழுது எவ்வளவு தெளிவாகிறது? நாம் வசிக்க இருக்கிற இடத்தை அவர் அதே செயல்முறைகளாக தேர்ந்தெடுக்கிறார். இப்பொழுது அவர் சபையை நீதிமான் ஆக்குதலினூடாக அழைத்தார். அவர் பரிசுத்தமாகுதலினூடாக அழைத்தார். அதன் பின்னர் அதை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பினார். அவர் அதை ஒரு செயல்முறைகளாக தெரிந்து கொண்டார். அதாவது அவரே பரிசுத்த ஆவியாகிய அவரே தேவகுமாரனே மானிட இருதயத்தில் வாசம் செய்ய முடிந்தது. இப்பொழுது அதற்குள்ளாக அவர் வருவதற்கு முன்பாக அந்நிலைகளினூடாக அது போக வேண்டியதாயிருக்கிறது. கவனியுங்கள், அவர் உலகத்திற்கும் மனவாட்டி வசிக்கப் போகின்ற இடத்திற்கும் அதே விதமாக அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை போன்றே செய்துள்ளார். ஜல பிரளயத்திற்கு முன்பிருந்த உலகத்தை கவனியுங்கள். அந்நாளின் மனவாட்டியினூடாக அது மனம் திரும்பின பிறகு நோவாவின் காலத்தில் அவர் அதற்கு ஒரு தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அது தண்ணீரால் மூடப்பட்டது. அதன் பின்னர் நீதிமானாக்கப்படுதல், அது ஏதேனில் விழுந்து போன இந்த உலகத்தை அதனுடைய பழைய நிலைக்கு திரும்ப அளிக்க அவர் தம்முடைய பாதையில் இருக்கிறார் என்பதை அது காண்பிக்கிறது. அதன் பின்னர் கிறிஸ்து வந்து தன்னுடைய ரத்தத்தை அதன் மேல் சிந்தி அதை சுத்தப்படுத்தி அதை உரிமை கோருகிறார். பாருங்கள், அதுதான் இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற உலகமாகும். இங்கே வேதவாக்கியத்தில் எப்படியாய் சாத்தார் இதை பெற்றுக் கொள்ளும்படியான தேவனுடைய திட்டத்தை உடைக்க அவரிடத்தில் முயற்சித்தான் என்பதை பார்த்தீர்களா? அவன் அவரை மலையின் மேல் கொண்டு சென்ற போது ரத்த கிரயமில்லாமல் இதை அவருக்கு கொடுக்க எப்படி முயற்சித்தான் என்பதை பார்த்தீர்களா? அவர்கள் அவர்தாமுக்கு ஒரு நிலத்தை கொடுக்க முயற்சித்த போது எப்படியாய் அவரது ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளமாக ஒரு சாட்சியாக அநேக சேக்கல் வெள்ளியினாலே வாங்கினான் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? மேலும் அவன் இந்த அடக்கசரத்தை நான் வாங்கினேன் என்பது இந்நாளில் தெரிய கடவுது என்றான். பாருங்கள், அதை கிரயத்துக்கு வாங்கினானே. சாத்தான் இப்பொழுது தனக்கு சொந்தமாயிருக்கிற ராஜ்யத்தை அவருக்கு அளிக்க முயற்சித்தான். அவன் அதை அவருக்கு ஒரு வெகுமதியாக அளிக்க முயற்சித்தான். ஆனால் அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. பாருங்கள், அதன் காரணம் என்னவெனில் சாத்தான் அதன் பேரில் இன்னமும் உரிமை கொண்டாடக்கூடியவனாயிருக்கிறான். ஆனால் அது கிரயத்துக்கு கொல்லப்பட வேண்டியதாயிருந்தது. ஆமேன். அவர் பரிபூர்ணமான வார்த்தையாயிருந்தார். எனவே அவர்கள் அவரை அதில் வஞ்சிக்க முடியவில்லை. ஆகையால் அது இப்பொழுது அக்கினி அபிஷேகம் பெற வேண்டியதாயிருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது இருக்கின்ற இதற்கு என்ன சம்பவித்தது? கிறிஸ்து வந்து சபையை மனந்திரும்பும்படி அழைத்து பாவ மன்னிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை கொடுத்து சபையை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய அக்கினியா இறங்கி வந்து எல்லா அசுத்தத்தையும் சுட்டரித்து மானிட இருதயத்திற்குள்ளாக வந்து வாசம் செய்கிறார். இப்பொழுது இந்த மீட்கப்பட்ட மனிதனுக்காக இந்த உலகமும் மீட்கப்பட வேண்டியதாயிருந்தது. எனவே அவர் அதே முறையை உபயோகிக்கிறார். ஜலப்பிரளய அழிவிலால் அவர் அதை தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுத்தார். அதன் மேல் தம்முடைய ரசத்தை சிந்தி அதை பரிசுத்தப்படுத்தி அதை உரிமை கோருகிறார். ஏனெனில் அது அவருடையதாயிருக்கிறது. சாத்தானோ, நான் அதை உனக்கு தருவேன் என்று கூற முயற்சித்தான். அதற்கு அவரோ, இல்லை சாத்தானே, நான் அதை வாங்கிக் கொள்வேன் என்றார். அது ஒரு சாட்சியாக இருப்பதாக அவர் ஒரு சாட்சியாக உயர்த்தப்பட்டு அவர் அதை வாங்கினார். அவர் அதை கிரயத்திற்கு வாங்கினார். ஆனால் இப்பொழுது அது தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்த அக்கினியினால் ஒரு அக்கினி அபிஷேகத்தினூடாக செல்ல வேண்டியதாயிருக்கிறது. அது அதனை சுற்றியுள்ள பூமியையும் வானத்தையும் சுத்திகரிக்கிறது. ஆகையால் அதில் மீட்கப்பட்டவர்கள் சமாதானமாய் ஜீவிக்கும்படி அது கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அக்கிரி அபிஷேகமானது வியாதியின் கிருமியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் பாவிகளிலிருந்தும் பிசாசு மற்றும் அவனுடைய எல்லா குழுவிலிருந்தும் அதை சுத்திகரிக்க வேண்டியதாயிருக்கிறது. அவன் அக்கறி கடலில் தள்ளப்பட வேண்டியவனாயிருக்கிறான். பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த அக்கறியே அதை எரித்து சுட்டரிக்கிறது. கவனியுங்கள், தேவன் அதற்குள் வாசம் செய்யத்தக்கதாக அதை ஆயத்தம் பண்ணுகிறார். ஏனென்றால் வரப்போகின்ற இந்த புதிய உலகத்தில் பூமியில் தேவன் வாசம் செய்யப் போகிறார். எனவே நீங்களோ தேவன் அவர் மானுட இதயத்தில் வாசம் செய்கிறார் எனலாம். ஆனால் அவரும் மனவாட்டியும் ஒன்றாயிருந்து அவர்கள் புதிய உலகத்தில் உள்ள தங்களுடைய வீட்டுக்குள் செல்கிறார்கள். உலகத்தையும் அதில் ஜீவிக்கப் போகிற நபர்களையும் மீட்க அதே விதமான மீட்பின் திட்டமே உபயோகிக்கப்படுகிறது. பாருங்கள், இருதயமும் அந்த விதமாகவே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தேவன் பரிசுத்த ஆவி என்னும் நபராகிய கிறிஸ்துவாக மானுட இருதயத்துக்குள்ளாக இறங்கி வந்து வாசம் செய்வதற்கு முன்னர் அது மனந்திரும்பியாக வேண்டும். அது யாருக்கு சொந்தமானது என்பதை காண்பிக்க அவருடைய நாமத்தில் தண்ணீரில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். அதன் பின்னர் அது இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியும் பரிசுத்த அக்கறியும் இறங்கி வந்து பாவத்தின் எல்லா வாஞ்சையையும் உலகத்தின் எல்லா சுவாபத்தையும் சுத்தரிக்கிறது. ஆகையால் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யுள்ளா இருந்தால் அதன் பின்னர் வேதமோ மீண்டும் அப்படிப்பட்டவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று கூறியுள்ளது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவன் பாவம் செய்கிறதில்லை. அவனுக்கு பாவம் செய்ய வழியே கிடையாது. எப்படி அவன் ஒரே சமயத்தில் ஒரு பாவியாகவும் ஒரு மீட்கப்பட்டவனாகவும் இருக்க முடியும்? எப்படி நான் ஒரே சமயத்தில் அடகு கடைக்குள்ளாகவும் அடகு கடைக்கு வெளியாகவும் இருக்க முடியும்? புரிகின்றதா? ஓ, அவர் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டார். அவர் பரிசுத்த ஆவியினால் நம்மை சுத்திகரித்தார். அதன் பின்னர் சபையான நமக்குள்ளாக வாசம் செய்ய வருகிறார். ஸ்தாபனத்தில் அல்ல, இப்போது சபையிலேயே வாசம் செய்ய வருகிறார். இப்பொழுது நாம் இதை குறித்து பேசுகையில் நாம் வாசம் செய்ய வேண்டிய இடங்களை கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது ஜலப்பிரளய உலகிற்கு முன்னர் மனம் திரும்புதல், அதன் பின்னர் தண்ணீர் ஞானஸ்தானம் கொண்டு வரப்பட்டது, அதன் பின்னர் கிறிஸ்து வந்து அதன் மேல் ரத்தம் சிந்தி பரிசுத்தப்படுத்தி அதை உரிமை கோருகிறார். அதன் பின்பு அடுத்தபடியாக இப்பொழுது உள்ள உலகத்தின் அழிவு உண்டாகிறது. வானங்களுக்கு மேலே இருக்க பாவம் அனைத்தும் அவன் ஆகாயத்து அதிகார பிரபுவாயிருக்கிறான். அவரே தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை தடை செய்கிறான். வானங்களில் இருந்துதான் ஒவ்வொரு காரியமும் மின்னல் இடிமுழக்கங்கள் பூமியை தாக்குகின்றன. வானமண்டலங்களில் இருந்துதான் பனிக்கட்டி மழை, சூறாவளிகள், புயல் மற்ற ஒவ்வொரு காரியங்களும் வருகின்றன. அது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தானாயிருக்கிறது. கவனியுங்கள், நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் கூறினது போல அதை கிரயமில்லாமலேயே இயேசுவுக்கு கொடுக்க சாத்தான் எப்படி முயற்சித்தான் என்பதை பாருங்கள். ஆகையால் சாத்தானுக்கு இன்னமும் ஒரு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் அது காலில் அடையாளம் பொறிக்கப்பட்டதாக உள்ளதை பாருங்கள். ஆனால் இயேசு அதை தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தனையின் மூலமே அதை திரும்ப உண்மையான உரிமையாளரிடம் கொண்டு வருகிறார். புரிகின்றதா? தம்முடைய ரத்தத்தினால் அவர் நம்மை கிரயத்தை செலுத்தி தன்மயமாக்கிறார். எப்படியாய் அவர் சபையை கிரயம் செலுத்தி தன்மயமாக்கிறார்? இப்பொழுது அக்கிரி அபிஷேகமானது அதை அதனுடைய எல்லா கிருமிகளிலிருந்தும் அதனுடைய எல்லா வியாதிகளையும் எல்லா சுகவீனங்களையும் எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் கூட சுத்திகரிக்கிறது. அது நமக்கும் கூட அந்த விதமே செய்கிறது. வரப்போகிறதான இந்த மகத்தான காலத்தில் புதிய பூமியில் தேவனுக்காக வாசம் செய்யும்படி அதை ஆயத்தப்படுத்துகிறது. பாருங்கள், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிற அதே வழியிலேயே அதை மீட்கிறார். அவர் அதற்கு எல்லா விதத்திலும் தம்முடைய மீட்பின் திட்டத்தின்படியே செய்கிறார். ஏனென்றால் அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே தம்முடைய திட்டங்களில் மாறாதவராயிருக்கிறார். நான் அதை ஏற்கனவே எப்படியாய் உங்களுக்கு தெரியப்படுத்தி கூறியிருக்கிறேன். எல்லா காலங்களிலும் தேவனால் மாற முடியாது. ஒவ்வொரு வழியிலும் அதே விதமாகவே அதை தெரியப்படுத்துகிறார். அவர் நோவா திட்டதரிசியினால் ஜலப்பிரளய உலகத்துக்கு முன்னர் தம்முடைய முதல் செய்தியை தெரியப்படுத்தினார். இப்பொழுது என்னோடு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அருமை சகோதரனோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். நேற்றைய தினம் அவர், சகோதரன் பிரணாமே, நீங்கள் கூறின ஒரு காரியம் என்னை அசைத்து விட்டது என்றார். நானோ சகோதரனே, அது என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் கூறினது இதுதான், அது உண்மை. சிறுபான்மையோர், அதாவது வருகையின் நாட்களில் ஒரு சிறு கூட்டமே ரட்சிக்கப்பட போகிறது என்று கூறினது என்றார். ஜீவனுக்கு போகிற வாசல் இழுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று எப்படி இயேசு கூறினார் என்பதை குறித்து நாங்கள் பேசுகிறோம். இப்பொழுது கவனியுங்கள், வேதம் நோவாவின் நாட்களில் எட்டு ஆத்துமாக்கள் ஜலத்தினால் காக்கப்பட்டது போலவே அவருடைய வருகையிலும் இருக்கும் என்று கூறியுள்ளது. நானோ சகோதரனே, நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் என்றேன். அவர் அங்கு எட்டு பேர் மட்டுமே இருந்தனர் என்று கூறினார். அதற்கு நானோ, நீங்கள் பாதி காட்சியை தான் பெற்றிருக்கின்றீர்கள் என்றேன். அதே சமயத்தில் நோவா எடுத்துக் கொள்ளப்படவிருக்கும் கூட்டத்திற்கு ஒரு மாதிரியா இல்லாமல் மீதியாக விடப்பட்டு கொண்டு செல்லப்படவிருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறான். ஏனோக்கு ஒரு மனிதன் வெள்ளம் வருவதற்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்படுதலில் சென்றான். அது சபையானது உபத்திரவத்திற்குள்ளாகவோ அல்லது அதைப் போலத்து எந்த காரியத்திற்குள்ளும் செல்லுகிறதில்லை என்பதை காட்டுகிறது. ஏனோக்கு என்ற ஒரே மனிதன் மறுமாக்கப்பட்டான். ஓ, சபையானது ஒருகால் எண்ணிக்கையை கொண்டதாக இருக்கலாம், ஆனால் மனவாட்டியோ மிக சிறிய கூட்டமாகவே இருக்கப் போகிறாள். இப்பொழுது சபையானது பெரிய எண்ணிக்கை கொண்டதாக இருக்கலாம், ஆனால் மனவாட்டியோ எட்டோடு ஒன்றை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். மனவாட்டியோ சபையை விட எட்டு மடங்கு குறைவுள்ளவளாயிருப்பாள். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நன்கு செய்யும்படி அறிந்திருக்கிறவர்கள் தொடர்ந்து அதை எப்படியாவது செய்வார்களா? வார்த்தைக்கு பதிலாக சாபனத்தின் சட்டங்களை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை கருத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்கள் எங்கே காணப்படுவர்? இப்பொழுது நோவா கைவிடப்பட்டு கொண்டு செல்லப்படுவோருக்கு ஒரு பரிபூர்ண அடையாளமாயிருந்தான். நினைவிருக்கட்டும், நோவா வெளியே வந்தபோது காம் அவரோடு இருந்தான். அங்கே பாவம் இன்னமும் இருந்தது. பாவம் பேழையினூடாக சென்றது. அவிசுவாசம் சந்தேகம் பேழைக்குள்ளாக சென்று நியாய தீர்ப்புக்கு பிறகு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் ஏனோக்கோ பேழையை விட மேலாக உயர சென்றான். அவன் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக சென்றான். ஆனால் நோவாவோ பேழையினூடாக சென்று வெளியே வந்தான். அங்கே இன்னமும் பாவம் இருந்தது. உலகத்தின் நிபந்தனைக்குட்பட்ட ஆயிர வருட அரசாட்சிக்கு மாதிரியாயிருக்கிறது. ஆயிர வருட அரசாட்சி அதனுடைய முடிவல்ல. ஆயிர வருட அரசாட்சிக்கு பின்னும் காலம் இருக்கும். ஆயிர வருட அரசாட்சி ஒரு இடைப்பட்ட காலமாகும், ஆனால் அது புதிய பூமி அல்ல, உண்மையாகவே இல்லை. கவனியுங்கள், நாம் அதை குறித்து சற்று கழித்து பார்ப்போம். பாருங்கள், பூமியானது மீட்கப்பட்டு அதனுடைய மூல உரிமையாளரிடம் திரும்பவும் செல்கிறது. அவர் அதை சாத்தானிடமிருந்து எடுத்துக் கொண்டார். சாத்தானிடமிருந்து அவர் உங்களை எடுத்துக் கொண்டது போலவே அவர் பூமியையும் சாத்தானிடமிருந்து எடுத்துக் கொண்டார். அவர் அந்த கிணக்கென்ற இருந்த சிறியை சாத்தானிடமிருந்து எடுத்துக் கொண்டது போலவே பூமியையும் எடுத்துக் கொண்டார். அங்கு நின்றிருந்த ஆசாரியனோ அவன் தேவனோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டான், ஆனால் அவனோ ஒன்றுமில்லாதவனாயிருந்தான். புரிகின்றதா? ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு வரைந்து காட்ட விரும்புகிறேன். இப்பொழுது நாம் இதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆகையால் இப்பொழுது இந்த உபதேசத்தை கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது இது இங்கே இருக்கிறது. தேவன் இங்கே இருக்கிறார். தேவன் நித்தியமாயிருக்கிறார். அவரை அல்லாமல் யாருமே இல்லை. ஆனால் தேவனுக்குள்ளாக அவரிடம் தன்மைகள் இருந்தன. இப்பொழுது இங்கே இது வார்த்தையை தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது. அது மாம்சமாகி நமக்கு மத்தியே இயேசு என்னும் நபரில் வாசம் செய்தது. இப்பொழுது இங்கே இதை இந்த நபரை நாம் இதை போன்ற அவரை உருவகிக்கப் போகிறோம். இப்பொழுது இது கிணற்றண்டை இருந்த சிறி என்று அழைக்கப்படுகின்றது. இது ஆசாரியனும் பரிசேயனுமாயிருக்கிறது. நீங்கள் காண்கிற இந்த வெறுமையான கரும்பலகை கிருபையையும் ரட்சிப்பையும் குறிக்கிறதாயிருக்கிறது. இப்பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்கு மத்தியிலே வாசம் பண்ணிற்று. மூன்று நிலைமைகள். தேவனுக்குள்ளாக முதலாவது ஒரு தன்மை இருந்தது, அதாவது அவர் தாமே மானிடனாக வேண்டும் என்பதை குறித்து சிந்தை கொண்டிருந்தார். அதுவே அவரை இயேசுவா இருக்கும்படி மாற்றினது. இப்பொழுது நீங்கள் எப்பொழுதாவது அங்கே இருப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அவரோடு இருந்தீர்கள். ஏனென்றால் ஒரே ஒரு நித்திய ஜீவனின் ரூபம்தான் உண்டு, அது தேவனாயிருக்கிறது. நீங்கள் ஆதியிலே தேவனுடைய ஒரு பாகமாக இருந்தீர்கள். நீங்கள் இங்கே என்ன தெரிந்து கொள்கின்றீர்கள் என்பதல்ல, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். இப்பொழுது இங்கே இந்த ஆசாரியனை பாருங்கள். நாம் இங்கே கீழே அவனுடைய பழைய வாழ்க்கையையும் அவனுடைய முன் வாழ்க்கையையும், இங்கே அவனுடைய முன் வாழ்க்கையானது முன்குறிப்பின்படி பாவம் உள்ளதாக இருக்கிறது. இதோ இங்கே கீழே நரகம் இருக்கிறது. இப்பொழுது இங்கே உள்ள இந்த சிறு பகுதி அது கரும்பலகையைப் போல காணப்படுகிறது. அது அவனுடைய தூய்மையை குறிக்கிறது. அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தான். அவன் ஒரு கனத்துக்குரிய மனிதனாக இருந்தான். அது இதையே சுட்டிக்காட்டினது. அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருப்பார், இல்லை என்றால் அவன் ஒரு ஆசாரியனாக இருந்திருக்க முடியாது. ஆனால் அவன் அதை எப்படி பெற்றான் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அது அறிவு கூர்மையின் படிப்பினாலேயாகும். இப்பொழுது இந்த அற்பமான ஸ்ரீ அவளுடைய முதல் வாழ்க்கையில் அவள் ஒரு விபச்சாரியாயிருந்தாள். அவள் முழுமையாக பாவப்படுத்தப்பட்டிருந்தாள். ஆனாலும் இங்கே கீழே வரவிடத்தில் இங்கே ஒரு சிறு புரிந்து கொள்ளுதல் இருந்தது. மேசியா வரும்பொழுது அதை கூறுவார் என்பதை நான் அறிவேன் என்றால் புரிகின்றதா? பாருங்கள், அங்குதான் காரியம் இருந்தது. கவனியுங்கள், இயேசு வந்து வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் வார்த்தையானது இருதயத்தில் இருந்த நினைவுகளை வரையறுத்தது. எபிரேயர் 4 அவர் அப்படி இருப்பார் என்று கூறுகிறது. அதாவது 4:12 கூறுகிறது போலவே அவர் இருப்பார். வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளை வரையறுக்கிறதா இருந்தது. அவர் மனுஷகுமாரனாக தீர்க்கதரிசியாக வந்தார். என்ன சம்பவித்தது? அறிவாற்றலினால் பயின்ற இந்த ஆசாரியர் மட்டுமே அது பிசாசி என்றான். ஏனென்றால் அந்த விதமாக அவனுடைய ஸ்தாபனம் அதை அழைத்தது. அது என்ன செய்தது? அவனுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லாதிருந்தது. எனவே அது அவனை இருட்டாக்கி விட்டிருந்தது. ஆனால் இந்த அற்புமான ஸ்திரீக்கோ கொடுக்கும்படியாக எதுவுமே இல்லாதிருந்தது. ஏனென்றால் அவள் அந்த அளவிற்கு அசுத்தமாயும் அருவறுப்பாயும் இருந்தாள். ஆனால் கவனியுங்கள், அவனுக்குள்ளாக புரிந்து கொள்ளுதல் உண்டாயிருந்தது. பாருங்கள், ஆகையால் இது மாமிசமாக வேண்டும் என்பதற்காகவே அவள் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவர், போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அவள், ஐயா, எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அதற்கு அவர், நீ உண்மையை சொன்னாய், ஏனென்றால் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை என்றார். நீ 5 பேரை உடையவளாயிருந்தாய், உனக்கு இருந்தவர்களோடு இப்பொழுது இருக்கிறவனை அது 6 என்றார். அதற்கு அவளோ, ஐயா என்றாள். மேலும் நீர் பெயர் சபுல் அல்ல என்றாள். நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். இப்பொழுது கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்ற மேசியா வருவார். அவர் வரும்பொழுது அவர் இதை கூறுவார் என்றாள். அதற்கு அவர், நானே அவன் என்றார். அதற்கு மேல் சந்தேகமே இல்லை. நீர் இதை விளக்கிக் கூற வேண்டியதில்லை. அவள் அதை கண்டாள், அவள் அதை விசுவாசித்தாள். அவள் தூர சென்று விட்டாளே. ஏன்? அவளுக்கு அது என்ன செய்தது? அது அவளை மீட்டது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் ஒரு மீட்பராக இருக்கும்படி வந்தார். அது உண்மைதானே? மீட்பு என்பதன் பொருள் என்ன? திரும்ப கொண்டு வருவது என்பதாகும். அவர் ஏன் அந்த ஆசாரியனை கொண்டு வரவில்லை? அவன் ஆரம்பத்திலேயே அங்கே இருக்கவில்லை. புரிகின்றதா? பாருங்கள், அவனுக்கு புரிந்து கொள்வதிலே இல்லாதிருந்தது. விழுந்து போயிருந்ததை மீட்க அவர் வந்தார். விழுதலில் இந்த ஸ்திரீயும் கலந்து விட்டாள். ஆனால் தேவனோ உலக தோற்றத்துக்கு முன்னமே தம்முடைய சிந்தையில் அவளை கொண்டிருந்தார். எனவே அவர் அவளை சுத்திகரிக்க வந்தார். புரிகின்றதா? அதன் பின்னர் அவள் நித்திய ஜீவனை உடையவளாயிருந்தாள். புரிகின்றதா? அங்கே இருந்த ஆசாரியனுக்கு அவருக்கு அது என்ன செய்தது? அது அவனை அவனுடைய முடிவான இடத்திற்கு திருப்பி அனுப்பியது. அவனோ துவக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெறுமன அறிவு கூர்மையான கல்வியை மட்டுமே உடையவனாயிருந்தான். நண்பரே, இப்பொழுது கவனி, நீ பெற்றிருக்கிற ஒரே காரியம் வெறுமன ஒரு அறிவு கூர்மையான கல்வியே ஆனால் நீ அதிலிருந்து வித்தியாசமான ஏதோ காரியத்தை பெற்றுக் கொள்கிறாய். நீ ஒரு புரிந்து கொள்ளுதலை பெற்றிருந்தாலொழிய அதை ஒருபோதும் நீ பெற்றுக் கொள்ளவே முடியாது. அதன் காரணமாகவே நீங்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கில் இருந்து வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஜீவிக்கிறது. ஆதியிலே அவர் தம்முடைய வழியை தீர்க்கதரிசிகள் மூலமாக எவ்விதம் தெரியப்படுத்தினார் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். அவர் அதை ஒருபோதும் மாற்றுகிறதே இல்லை. ரட்சிப்பு, அவர் ஒரு மனிதனை நீதிமானாக்கி அவரை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியையும் அக்னியையும் அனுப்பி அவரிடத்தில் இருந்த பாவத்தை சுத்தரித்து அவருக்குள்ளாக அவரே வாசம் செய்தார். அவர் பூமிக்கும் அதையே செய்கிறார். அதாவது மீட்பின் திட்டத்தில் அவர் அதே முறையை உபயோகிக்கப் போகிறார். அது மனம் திரும்பி நோவாவினால் தண்ணீரில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது. இயேசுவானவர் வந்து தம்முடைய ரத்தத்தை அதன் மேல் சொட்டு சொட்டாக சிந்தி அதை பரிசுத்தப்படுத்தி அதை உரிமை கோரினார். வரப்போகிற புதிய பூமிக்காக இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு பிசாசையும், ஒவ்வொரு கிருமியையும், ஒவ்வொரு வியாதியையும், இதில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் சுத்தப்படுத்தி அதை புதியதாக்க ஒரு அக்கினி அபிஷேகம் வேண்டியதாயிருக்கிறது. நான் ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியையும் கண்டேன். நீ ஒரு புதிய மனிதனாகிறாய். ஆமேன். சபையை சேர்ந்து கொள்வதனாலோ அல்லது ஒரு புதிய வாழ்க்கையை துவங்க முயற்சித்து வெறுமன பழைய வாழ்க்கையை ஒட்டுப்போடுவதனாலல்லாமல் நீங்கள் முழுமையாகவே ஒரு புதிய மனிதனாயிருக்கிறீர்கள். தேவன் பழைய மனிதனை எடுத்து அவனை பரிசுத்த ஆவியினாலும் அக்கறையினாலும் முழுவதுமாக சுத்தரித்து அவரை இறங்கி வந்து உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அனுப்புகிறார். என்னுடைய பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். உங்களுக்கு அது புரிகின்றதா? அதே திட்டம், அதே வழி. சாத்தான் உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது போல சாத்தான் பூமியிலிருந்து எடுக்கப்படுவான். எனவே சாத்தான் தொந்தரவுப்படுத்த முடியாது, அவன் சோதிக்க முடியும். அவனால் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனை கெடுக்க முடியாது. ஏனென்றால் உலக தோற்றத்திற்கு முன்னரே தேவன் அவனை முன்னறிந்திருந்தபடியால் அவனை மீட்கும்படி இயேசுவை அனுப்பினார். அவனுக்காக அவருடைய ரத்தம் பேசுகிறது. தேவனால் அவனுடைய பாவத்தை காணக்கூடாமல் இருக்கும்போது அவரால் எப்படி பாவம் செய்ய முடியும்? அவர் கேட்கிற ஒரே காரியம் உங்களுடைய சத்தமாயிருக்கிறது. அவர் உங்களுடைய முன்குறித்தலை காண்கிறார். ஆமென். அது உண்மையாயிருக்கிறது. புரிகின்றதா? எல்லா விதத்திலுமே அதே விதமாகவே இருக்கிறது. நீங்கள் அவருடைய தன்மைகளில் ஒருவராயிருக்கிறது போலவே அதே விதமாகவே இந்த உலகமும் அவருடைய தன்மைகளில் ஒன்றாயிருக்கிறது. உலகம் அவருடைய தன்மைகளில் ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் அது ஆதியிலே தேவனுடைய சிந்தையில் இருந்தது. ஒரு உலகம் இருக்க வேண்டும் என்பதும், அதன் மேல் ஒரு சிங்காசனம் இருக்க வேண்டும் என்பதும், ஒரு ராஜா இருக்க வேண்டும் என்பதும், ஒரு மீட்பர் இருக்க வேண்டும் என்பதும், ஒரு சுகமளிப்பவர் இருக்க வேண்டும் என்பதும் அவருடைய தன்மைகளாயிருந்தன. உங்களுடைய தன்மையைப் போலவே ஒரு கம்பத்தை குறித்து நான் சிந்தித்தால் ஒழிய என்னால் ஒரு கம்பம் என்று கூற முடியாது. மனிதரை குறித்து நான் சிந்தித்தால் ஒழிய என்னால் மனிதர் என்று கூற முடியாது. மனிதரை குறித்து நான் சிந்திக்கும் போது அப்பொழுதே மனிதன் என்கிறேன். சிந்தனை என்னுடைய தன்மையாயும் வெளிப்படுத்துதல் என்பது வார்த்தையாயும் இருக்கிறது. புரிகின்றதா? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று ஏசாயா கூறினது போலவே அதை அவனால் எப்படி கூற முடிந்தது? ஒரு சிந்தனை என்பது என்ன? பகுத்தறிதல் எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து உங்களின் அநேகர் அதிசயப்படக்கூடும். நான் அதை உங்களுக்கு கூறப்போகிறேன். பாருங்கள், அது நான் கூறுகிற ஒரு வார்த்தையாயிருக்கிறது. அது என்னுடைய சிந்தையில் இல்லை. ஏனென்றால் நான் அதை அறியேன். அதை குறித்த சிந்தனையை நான் அறியேன். உங்களை நான் அறியாதிருக்கும் பொழுது நான் எப்படி நீங்கள் யார் என்றும், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்றும் கூற முடியும்? நான் என்னுடைய ஜீவித்தில் உங்களை ஒருபோதும் காணாதிருக்கும் பொழுது 10 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நான் எப்படி உங்களுக்கு கூற முடியும்? 10 வருடம் கழித்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றும், எங்கே எதை செய்வீர்கள் என்றும் எப்படி நான் உங்களுக்கு கூற முடியும்? எதிர்காலத்தை நான் எப்படி அறிந்து கொள்கிறேன்? ஆனால் அது வேறு யாரோ ஒருவருடைய சிந்தனையாயிருக்கிறது. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பாருங்கள், ஆகையால் அது உங்களுடைய சிந்தை அல்ல, அது உங்களின் நூறாக அவருடைய சிந்தையாயிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சொந்த வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டிராமல் நீங்கள் அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால்தான் அந்நிய பாஷைகளின் வியாக்கியானம் மற்றும் மற்ற காரியங்களில் சகோதரர்கள் அநேக முறை குழப்பத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பாருங்கள், சரியில்லாத காரியங்களை அவர்கள் கூறுகிறார்கள். அது சாத்தான் என்பதை அவர்கள் உணராதிருக்கிறார்கள். நீங்களோ தேவனுடைய தோட்டத்திலாக இருந்து கேட்கலாம். நாம் அதனூடாக சென்று அது சரியா அல்லது இல்லையா என்று கண்டறியும் மட்டாய் சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். கோதுமையும் களையும் ஒரே நிலத்தில் விளைந்தன. அவைகள் இரண்டுமே ஒரே மழையினாலும் ஒரே சூரியனாலுமே ஜீவிக்கின்றன. புரிகின்றதா? ஆனால் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் அவனிடத்தில் பேசுவேன், அவன் சம்பவிக்கும் என்று கூறுகிறது நடக்குமானால் அப்பொழுது அது நானாக இருக்கிறேன். பாருங்கள், ஏனென்றால் அவன் தன்னுடைய சொந்த சிந்தனையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கவில்லை. அவன் என்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நிகழ வேண்டிய காரியங்களை குறித்து என்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவைகளை வெளிப்படுத்தும்படி நான் அவனுடைய வாயை பயன்படுத்துவேன். அவன் அவைகளை கூறிய பிறகு அவைகள் நிறைவேறியாக வேண்டும். வானங்களும் பூமி ஒழிந்து போம், ஆனால் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஏசாயா ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆவாள் என்றான். அது இதை தீர்க்கிறது. அவள் கர்ப்பவதியாக போகிறாள். தேவன் எதை கூறினாரோ அதை அவரே செய்கிறார். ஓ, அவருடைய எல்லா வெளிப்படுத்தல்களையும் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக தெரியப்படுத்துகிறார். ஏனென்றால் அது அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சிந்தைகளின் தன்மைகளாயிருக்கின்றன. இப்பொழுது இங்கே இந்த அற்பமான ஸ்திரீக்குள் அது இருந்தது. அவள் அவருடைய தன்மைகளில் ஒருவளாயிருந்தாள். புரிகின்றதா? அங்கே இருந்த ஆசாரியின் வெளிச்சத்துக்கு பிரதிநிதியாயிருந்தான். அவன் அதை வேதத்திலிருந்து கற்றிருந்தான். தேவன் தேவனாயிருந்தார் என்பதை அவன் கற்றிருந்தான். அந்த பரிசுத்தம் சரியாயிருந்தது என்பதை அவன் கற்றிருந்தான். தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்ற ஒன்று இருந்தது என்பது அவனுக்கு கற்பிக்கப்பட்டிருந்தது. அவன் அதை அறிவாக்கல் கொண்ட கருத்தினால் கற்றிருந்தான். அவன் சரியான வம்சத்தில் பிறந்திருந்தான். அவன் ஒரு லேவியனாயிருந்தான். ஆனாலும் அவன் அதை அறிவுக்குண்மையான கருத்தினால் மட்டுமே அறிந்திருந்தான். அந்த மணி நேரத்திற்கான வெளிச்சம் வந்தபோது பாருங்கள், அவன் என்ன சம்பவித்திருந்தது என்பதைக் கொண்டே அதை கற்றிருந்தான். என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதனால் அல்ல, என்ன சம்பவித்திருந்தது என்பதையே கற்றிருந்தான். என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதை அவன் கண்டபோது அவனுடைய ஸ்தாபனமோ அதை குறித்து ஒன்றுமே கூறவில்லை. ஆகையால் அவனுக்கு அதை குறித்து ஒன்றுமே புறப்படாதிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இங்கே பூமியின் மேல் அந்த தேவனுடைய மீட்கும்படியான மீட்பர் இருந்தார். அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். அவள் அதை குறித்து ஒருபோதும் கேள்வி கேட்கவே இல்லை. அவள் மேசியா வரும்பொழுது அவர் அதை செய்வார் என்றாள். அது இதனை தீர்த்தது. அது செய்யப்பட்டதை அவள் கண்டாள். ஆகையால் அவர் நானே மேசியா என்றார். எனவே அது இதனை தீர்த்து வைத்தது. வேறு கேள்வியே இல்லை. அவள் உடனே எல்லோரிடமும் சென்று நான் கண்டவரை வந்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தாள். இந்த வழிமுறைகளே ஒரு ஆலயமாக அவருடைய வாசஸ்தலமாக இருக்கும்படி நம்மை சுத்தப்படுத்துகிறது. நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், அக்கடியாலான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதுவே நம்முடைய இந்த ஆலய சுத்திகரிப்பை செய்கிறது. ஆகையால் பழைய உலக அமைப்பு அழியவில்லை, அது தண்ணீரினால் கழுவப்பட்டது. கிரக அமைப்பும் பண்டைய அமைப்பும் எல்லா அசுத்தமும் தேவன் பூமியின் மேல் வைத்திருந்த எல்லா காரியங்களும் முதல் உலகம் அழிக்கப்பட்ட போது அது அழிக்கப்படவில்லை. வேதமோ அது அழிக்கப்பட்டது என்று கூறியுள்ளது, ஆனால் அது அந்த அமைப்பை ஒருபோதும் அழிக்கவே இல்லை. வேதமோ அது அழிக்கப்பட்டது என்று கூறியுள்ளது, ஆனால் அது அந்த அமைப்பை ஒருபோதும் அழிக்கவே இல்லை. அது வெறுமன அதன் மேல் இருந்த பாவத்தையும் பாவிகளையுமே அடித்து போட்டது. அதனுடைய புற அமைப்பு அப்படியே தரித்திருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீதிமானாகுதல், பாப்டிஸ்டுகள் மற்றும் மெத்தோடிஸ்டுகளை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். வெறுமன பரிசுத்தமாகுதல், விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுதல் மட்டுமே போதாது. ஏனெனில் நீங்கள் மறுபடியும் உலகத்தின் காரியங்களுக்காக சுற்றித் திரிந்து உங்களுடைய தலைமுடியை வெட்டிக்கொண்டு குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொண்டு மற்ற எல்லா காரியங்களையும் செய்வீர்கள். பாருங்கள், இன்னும் அங்கே ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. எனவே நீங்கள் திரும்பி பார்த்து தவறு செய்து விட்டீர்கள் என்பதை கண்டீர்கள். நீதிமானாகுதல் உலகத்திற்கு என்ன செய்தது? அது ஒரு காரியத்திற்கும் அதற்கு செய்யவே இல்லை. அது முன்பிருந்ததை விட அதிகமான பாவத்தை செய்ய ஆரம்பித்து விட்டது. அந்த விதமாகவே ஒரு மனிதனும் செய்கிறான். அவனால் செய்ய முடிகிறதெல்லாம் அவ்வளவுதான். அந்த விதமான வழியையே மகத்தான சுவிசேஷகரான பில்லி கிரஹாம் காண வேண்டியதாயிருக்கிறது. அவர், நான் போய் 30,000 பேர்களை மனமாற்றம் செய்கிறேன், பின்னர் ஒரு வருடத்திற்குள் திரும்பி செல்லும் போது அங்கே 30 பேர் கூட நிலைத்திருப்பதில்லை என்றார். அந்த அளவு மட்டுமே அவர்களால் போக முடிந்தது. புரிகிறதா? ஆனால் நிச்சயமாகவே அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்களில் பலர் அல்லது அவர்களில் சிலராவது மனம் திரும்புகிறார்கள் என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்ன சம்பவிக்கிறது என்பது அதுவல்ல, அது இங்கே அதை நிரூபிக்கிறது. இப்பொழுது உலகத்தின் பழைய புற வடிவமைப்பு தண்ணீரினால் அழிக்கப்படவில்லை. உலகமானது வெறுமன கழுவப்பட்டது. அது அதனுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டது. அது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது. எனவே அது அக்கறையால் எரிக்கப்பட்டாலும் அதனுடைய புற வடிவமைப்பு நிலைநிற்கும். அது பூமியை அழிக்கிறதில்லை. பாருங்கள், அது வெறுமன அதன் மேலிருக்கிற பாவத்தையே அழிக்கிறது. இங்கே கவனியுங்கள், உங்களில் சிலர் வேத மாணாக்கர்களாக இருக்கின்றீர்கள். விசேஷமாக வேத பண்டிதர் டேல் அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். இங்கே பேதுருவில் பேதுரு 2:3 கவனியுங்கள், சரியாக கூறினால் அவன் உலகம் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறான். அதற்கு கிரேக்க வார்த்தையில் காஸ்மாஸ் என்று பெயர். அதாவது அதன் பொருள் உலக ஒழுங்கு என்பதாகும். பூமியும் ஒழிந்து போம், பூதங்கள் வெந்துருகிப்போம். புரிகின்றதா? இந்த பூமி, இந்த கிரகம் ஒழிந்து போகப் போகிறது என்பது அதன் பொருள் அல்ல. ஆனால் உலகமானது, காஸ்மாஸ், அரசியல், பாவிகள், முறைகள், பாவம், வியாதி, கிருமிகள், தவறாயிருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒழிந்து போம். தேவன் ஒரு முறை வானத்தை அசைத்தார். ஆனால் இந்த முறை அவர் பூமியை, வானத்தையும் பூமியையும் அசைப்பேன் என்று கூறினார். அவர் பூமியை அசைத்தார். சரியாக கூறினால் இந்த முறை அவர் வானத்தை அசைத்தார். புரிகின்றதா? ஏனென்றால் நாம் ஒரு அசையாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். அது ஒரு நித்திய ராஜ்யமாகும். அவர் அதற்கு எவ்விதம் அணுகிறார் என்பதை கவனியுங்கள். இங்கே கவனியுங்கள், பேதுரு, பூதங்கள் வெந்துருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து போம் என்றான். கிரகம் அல்ல, அதிலுள்ள கிரியைகளே, மனிதரின் கிரியைகள், எல்லா அரசியல்வாதிகளும், அவர்களுடைய திட்டங்களும், அவர்களுடைய எல்லா ஸ்தாபனங்களும், மனிதனால் உண்டாக்கப்பட்ட திட்டங்களும் அது எரியும் போது அதனோடு அழிந்து போகும். வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். இங்கே நீங்கள் கவனித்தீர்களா? வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். கவனியுங்கள், இந்த முழு பூமியும் அக்கிரியா இருக்கும் போது அது பூமியில் இருக்கிற வாயுக்களை கொளுத்திவிடும். எனவே அது வெடிக்கும். அதுவே சரியாய் சம்பவிக்கப் போகிறது. வேதம் இங்கே கூறியுள்ளது, பேதுரு, வானங்களும் பூமியும் மடமடவென்று அகன்று போகும் என்றான். அப்படிப்பட்ட வெடி சத்தம் இதை அதிரப்பண்ணும். ஓ என்னே! ஏனென்றால் அது ஒவ்வொரு வியாதியையும், ஒவ்வொரு முட்டடிகளையும், ஒவ்வொரு முட்காலையும் கொல்ல வேண்டியதாயிருக்கிறது. அக்கறையானது அதை சுட்டரிக்கும் போது ஒவ்வொரு காரியமும் அங்கே கொல்லப்பட வேண்டியதாயிருக்கிறது. நினைவிருக்கட்டும், அது வெறுமன ஒரு தத்ரூபமான அக்கறையா இல்லாமல் அது ஒரு பரிசுத்த அக்கறையாயும் கூட இருக்கிறது. பாருங்கள், அது சாத்தானையும் அவருடைய எல்லா காரியங்களையும், எல்லா பிசாசுகளையும் எடுத்து போடும். வானமும் பூமியும் இரண்டுமே ஒழிந்து போம். ஆவே, எல்லா கிருமிகளும், எல்லா பூச்சிகளும், அதன் மேல் இருக்கிற எல்லா இயற்கையான ஜீவன்களும், அதனை சுற்றியுள்ளவைகளும், ஹைட்ரஜன் 2 பங்கும், ஆக்சிஜன் 1 பங்குமாகிய தண்ணீரும் வெடிக்கும். அதை குறித்து சிந்தியுங்கள். ஒரு இரத்தனை குறித்து பேசுவோமாக. அவர் 6 முத்திரைகளை திறந்தபோது இங்கே தூசானில் ஏற்பட்ட அந்த சிறு சத்தத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது கிட்டத்தட்ட தேசத்தை அசைத்து பேசுவதற்கு காரணமாயிற்று. இந்த பூமி தன்னுடைய அரசாங்கத்தை பெற்றுக் கொள்ளும் போது என்னவாயிருக்கும் என்று பாருங்கள். ஒரு மனிதன் அக்கறி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிற போது அங்கே சுற்றிலும் மிகுந்த சத்தம் உண்டாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த விதமாக ஜனங்கள் கூச்சலிட்டு சப்தமிடுவதை கேட்பது ஒரு அவமானம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த பூமி தன்னுடைய அரசாங்கத்தை பெற்றுக் கொள்ளும் வரை சற்று காத்திருங்கள். ஆம், அது விவரிக்கும். ஹைட்ரஜன் இரண்டு பங்கும் ஆக்சிஜன் ஒரு பங்குமான தண்ணீர் வெடிக்கும். ஏனென்றால் வேதமெங்கே வெளிப்படுத்தல் 21 சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று கூறியுள்ளது. அது வெடிக்கும். இது பூமியின் முழு மேற்பரப்பையும் முழுமையாக மாற்றிவிடும். அவள் வெடித்து சிறு சிறு துகள்களாகி விடுவாள். வெளிப்புறம் உள்ள மேற்பரப்பு அதன் கீழே 100 ஆழத்திற்கு அழிந்து முழுவதுமே எளிதாக அழிந்துவிடும். பூமிக்கு மேலுள்ள வாயுமண்டல வாயுக்கள், இப்பொழுது பூமியில் இருக்கின்ற வாயுக்கள் என்ற ஒரு திரட்சியை இந்த ஏவுகணைகள் அதனூடாக கிடைத்து செல்ல முடியாது என்று அவர்கள் கண்டறிகின்றனர். ஒரு விதமான வாயுமண்டல திரட்சியும் அதன் எல்லா வாயுக்களுமே வெடிக்கும் என்றே அவர்கள் கூறுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த கோபாக்கரை அதன் மேல் வந்து அதை சுத்தப்படுத்தி அதன் முழு மேற்பரப்பையும் மாற்றிவிடும். பாருங்கள், இப்பொழுது உங்களில் அநேகர் இந்த கிரேக்க வார்த்தையான ஒளிந்து போதல் என்பதை குறித்துக் கொள்ள விரும்புகிறீர்கள். அது எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டியதாயிருந்தது. நான் இந்த உலகமானது எப்படி ஒளிந்து போகப் போகிறது, இன்னமும் நாம் அதன் மேல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமே என்று எண்ணினேன். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் உங்களில் அநேக ஜனங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்புகிறீர்கள். நான் உங்களுக்கு அதை எடுத்துக் கூட்டி உச்சரிக்க உள்ளேன். என்னால் அதை உச்சரிக்க முடியவில்லை. பாரேரேகேமியா என்பதாகும். எப்படி அதை உச்சரிக்க வேண்டும் என்பதை நான் அறியேன். இப்பொழுது நான் அந்த விதமாகவே அதை கூறினேன். ஏதோ ஒரு காரியத்திற்கான ஆவியின் ஏவுதல் எனக்கு உண்டாகும் போதே நான் அந்த வார்த்தையை கண்டறியும்படிக்கு திரும்பி செல்வேன். இப்பொழுது இங்கே என்னால் அந்த வார்த்தையை உச்சரிக்க முடியவில்லை, அல்லது என்னால் அதை எடுத்துக்கூட்டி கூற முடியவில்லை. ஆனால் அதில் கத்தறிந்தும் ஒரு வழியை எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்பதை கண்டறியும்படி செல்வேன். அதன் பின்னரே நான் அதை கண்டுபிடிப்பேன். புரிகின்றதா? அதன் பின்னர் நான் அதை கண்டுபிடித்தேன். புரிகின்றதா? வானங்களும் பூமியும் ஒழிந்துப்போம். இப்பொழுது இந்த வார்த்தையின் பொருள் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு கடந்து செல்லுதல் என்பதாகும். அது முழு அழிவு என்று பொருள்படவில்லை. கடந்து போயின என்ற ஆங்கில வார்த்தையின் பொருளுக்கு நிர்மூலமாக்கப்பட்டது என்றே பொருள். ஆனால் எபிரேய வார்த்தை இல்லை, இங்கே உள்ள கிரேக்க வார்த்தைக்கோ ஒழிந்து போதல் என்பது அர்த்தமல்ல. அது ஒரு காரியத்திலிருந்து மற்றொரு காரியத்திற்கு கடந்து செல்லுதல் என்றே பொருள்படுகிறது. பாருங்கள், அது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்லுதல் என்றே கூறுகிறது. இப்பொழுது கவனியுங்கள், பவுலரை உபயோகித்தான். இப்பொழுது நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் நலமாயிருக்கும். அதை குறித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களால் அதை பின்னர் வாசித்து பார்க்க கூடும். தீத்து 3:5 பவுல் இதே வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இது மனிதனின் மறுஜன்ம முழுக்கு என்று பொருள்படுகிறது. அதாவது மனிதன் முழுமையாக அழிக்கப்படாமல் ஒரு பாவியிலிருந்து ஒரு பரிசுத்தமானாக மாறியிருக்கிறான். ஒரு மனிதன் மாற்றப்படுகின்ற போது அவன் அழிக்கப்படுவதில்லை, ஆனால் அவன் ஒரு மாற்றமடைந்த நபராயிருக்கிறான். அவன் என்னவா இருந்தான் என்பதிலிருந்து என்னவா இருக்கிறான் என்று மாற்றப்பட்டிருக்கிறானே இல்லாமல் அழிக்கப்படவில்லை. இயேசுவானவர் மத்தேயு 19:28 அதே வார்த்தையை உபயோகித்தார். இப்பொழுது 28:19 அல்ல, இப்பொழுது 19:28 அவர் அவர்களிடம், நீங்கள் மறுஜன்ம காலத்தில் என் பிதாவின் ராஜ்யத்தில் என்னோடு வீற்றிருப்பீர்கள் என்றார். நீங்கள் பாருங்கள், மாற்றமடைந்த பின்பு நீங்கள் மாற்றப்படுகின்ற போதே அவர் அதே வார்த்தையை உபயோகித்தார். அவர் கழுதைக்குட்டியை குறித்து கூறின போது கழுதைக்குட்டியை அவிழ்த்து அதை கொண்டு வாருங்கள் என்றே கூறினார். லாசருவின் உயிர்த்தெழுதலிலும் அவரை கட்டவிழ்த்து விடுங்கள், அவனை மாற்றுங்கள், அவர் கட்டப்பட்டிருக்கிறான், அவரை போகவிடுங்கள் என்ற அதே காரியத்தை கூறினார். அது என்னை குறிக்கிறது. பூமியானது சாத்தானின் பிடியிலிருந்து கட்டவிழ்க்கப்படும். அது கட்டவிழ்க்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் இங்கே பூமியின் மேல் ஸ்தாபிக்கப்படுவதற்காக அது அரசியலிலிருந்து கட்டவிழ்க்கப்படும். அது ஸ்தாபன மத முறைகளிலிருந்து கட்டவிழ்க்கப்படும். ஆனால் அது சாத்தானின் கரங்களில் இருக்கும் வரையில் அரசியலையும் சாத்தானே பூமியை ஆளுகை செய்வனாயிருக்கிறான். அவரே அதன் உரிமையாளனாயிருக்கிறான். அது அவனுக்கு சொந்தமானது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்து அதை விட்டிருக்கிறார். ஒரு சமயம் நான் அவருடைய சொத்தாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது அல்ல. ஒரு சமயம் அந்த அற்பமான ஸ்திரீ அவருடைய சொத்தாயிருந்தாள், ஆனால் இப்பொழுதல்ல. பாருங்கள், அவர் அதனுடைய பிடியை கட்டவிழ்க்க வந்தார். அவர் என்னுடைய ஜீவியத்தின் மேலுள்ள, உங்களுடைய ஜீவியத்தின் மேலுள்ள சாத்தானின் பிடியை, பாவப்பிடியை கட்டவிழ்க்க வந்தார். இப்பொழுது நாம் அவனுடைய பிடியில் இல்லை. தேவனுடைய சொத்திலிருந்து உன்னுடைய கரங்களை எடு என்று அடிக்கடி நான் ஜபத்தில் கூறுவதை கேட்டிருக்கிறீர்களா? புரிகின்றதா? ஆமென். உங்களுடைய சொந்த சொத்தை உரிமை கோரும்படி விசுவாசமுடையவர்களாயிருங்கள். அதுவே உங்களுடைய உரிமையாயிருக்கிறது. அவரிடமிருந்து உன்னுடைய கரங்களை எடு, அவரிடத்திலிருந்து உன்னுடைய கரங்களை எடு. பாருங்கள், விசுவாசமே அதை செய்யும். ஓஹோ, என்ன அதை அழிக்காமல், ஆனால் வெறுமன அதிலிருந்து உன்னுடைய கரங்களை எடு, அதை கட்டவிழ்த்து போகவிடு. அது கடந்து போகும், அது மாறுகிறது. பூமி மாறும், அரசியல் மாறும், மார்க்கங்கள் மாறும், ஸ்தாபனங்கள் ஒழிந்து போம், அரசியல் ஒழிந்து போம். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். நாம் யோவானில் வாசிக்கிறோம், யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 6:14, அது ஒரு சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று என்று வாசிக்கிறோம். பாருங்கள், வேதவனை குறித்து யோவான், வானமும் பூமியும் ஒரு சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் விலகி போனதை நான் கண்டேன் என்றான். யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 6:14 அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இயேசு வானமும் பூமியும் ஒழிந்து போம் என்றார். அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால், வானங்களும் பூமியும் மாற்றப்படும் என்பதாகும். பாருங்கள், மீண்டும் அங்கே சரியாக அதே வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. அழிக்கப்படவில்லை, இல்லை. ஏனென்றால் பின்னர் வெளிப்படுத்தின விசேஷம் 21:2-24 வரை உள்ள வசனங்களில், பரலோகத்தில் உள்ள தேவனிடத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வந்து இந்த பூமியின் மேல் அமர்வதை அவன் கண்டான். அது அழிக்கப்படும் என்பது அதன் பொருள் அல்ல, அமைப்புகள் மாற்றப்படும். தானியேல் அதே காரியத்தை கண்டான். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உலகத்தை தாக்கிற்று. அது முழு அமைப்புகளின் சொரூபத்தை உடைத்து போட்டு கோடைகாலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாகிற்று. அதனை காற்று அடித்துக் கொண்டு போய்விட்டது. அந்த கல் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. இப்பொழுது சிறியதாயுள்ள அந்த மலையை கவனியுங்கள். அந்த பர்வதம் பூமியை நிரப்பிற்று. அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் புதிய பூமியின் ராஜாக்கள் தங்களுடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று கூறப்பட்டுள்ளதை நாம் இங்கே கண்டறிகிறோம். புதிய எருசலேம் இந்த பூமியின் மேல் அமர்ந்திருக்கிறது. பாருங்கள், அது அப்படியே மாறிவிட்டது. தேவன் உங்களை அழைத்த போது நீங்கள் அதே ஸ்திரியாக, அதே மனிதனாகவே உருவ அமைப்பில் இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது என்ன செய்தது? அது ஒரு மறுஜென்மமாயிருந்தது. பழைய ஜீவியம் கடந்து போனது, பழைய வாஞ்சை கடந்து போயிருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு குடிக்க வேண்டும் என்றிருந்த ஆசை, பிடிவாதம், வெற்றார்பறிப்பு, கோபக்குமரல், வெளியே போடுதல், ஒழுங்கீனமான காரியங்கள் போன்ற அந்த காரியங்கள் யாவும் மறித்துவிட்டன. புரிகின்றதா? ஆனால் அப்பொழுது நீங்கள் சாத்தானுடைய கருவியாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த விதமாகவே உலகமானது மீட்கப்பட்டு புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாயிருப்பது போலவே அந்த கிரேக்க வார்த்தை, நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கின்றீர்கள் என்று கூறியுள்ளதை எவரும் அறிவீர்கள். ஆமென். அதே பழைய ஆலயத்தில் உள்ள ஒரு புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. இப்பொழுது இங்கே என்ன சம்பவித்திருக்கிறது என்பதை கவனியுங்கள். மகிமை. சரி, இப்பொழுது இந்த பூமியின் ராஜாக்களை உயிராக இருக்கும் என்பதை நாம் கண்டறிகிறோம். மீண்டும் மத்தேயு 5:5 இயேசு சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். அது மற்றொரு பூமியாக இருக்கப் போவதில்லை, அது இதே பூமியாய் தான் இருக்கப் போகிறது. நான் மீட்பின் திட்டத்தை அல்லாமல் வேறொன்றையும் உங்கள் முன் கொண்டு வர முயற்சிக்கவில்லை. பாருங்கள், அதன் மேல் வரப்போகும் அக்னி அபிஷேகமானது வெறுமன அதனை சுத்தப்படுத்தி அவருடைய சாந்தகுணம் உள்ளவர்கள் அதில் ஜீவிப்பதற்கு ஒரு தகுதியான இடமாக ஆக்குகிறது. புரிகின்றதா? அவர் நமக்கு செய்தது போலவே அவருடைய சிருஷ்டிக்கும் அதில் ஜீவிக்கும்படி அதையே செய்கிறார். அதற்குள்ளாக அவர் வருவதற்கு முன்னாக அவர் நமக்கு அக்னி அபிஷேகத்தை கொடுக்க வேண்டியவராய் இருக்கிறார். அதன் பின்னரே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து ஜீவிக்கிறார். அக்னி ஞானஸ்தானம். ஆகையால் நீங்கள் அக்னி ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளும் போது அதன் பின்னரே பரிசுத்த ஆவியானவரால் உள்ளே வர முடிகிறது. என்ன? அது உள்ளே வருகிற போது வார்த்தைக்கு முரணாய் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அது உங்களிடத்திலிருந்து சுட்டரித்து போடுகிறது. புரிகின்றதா? அது வார்த்தையை தவிர வேறெந்த காரியத்தையும் விசுவாசிக்காது. ஏனென்றால் அது வார்த்தையாயிருக்கிறது. புரிகின்றதா? புரிகின்றதா? புரிகிறதா? இப்பொழுது அதைத்தான் நாம் அன்று நாள் பரிசுத்த ஆவியின் அடையாளம் என்று பேசிக் கொண்டிருந்தோம். புரிகிறதா? பரிசுத்த ஆவியின் அடையாளம் என்பது நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதேயாகும். ஏதோ ஒரு சாபன முறைகளை ஏற்றுக்கொள்வதல்ல, ஆனால் ஒரு தெளிவான புரிந்து கொள்வதாயிருக்கிறது. வார்த்தையின் சரியான புரிந்து கொள்ளுதலை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள்? அது தன்னை நிரூபிக்கிறதை கவனியுங்கள். நல்லது, நீங்களோ நான் இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று பார்க்கிறேன் என்று கொள்ளலாம். ஓ ஆம், கலைகளும் அதே விதமாகவே வாழ்கின்றன, புரிகின்றதா? ஆனால் அது தேவனுடைய முழு வார்த்தையாக இருக்க வேண்டும். மனவார்த்தையாக இருப்பதற்கு நீங்கள் அவருடைய பாகமாக இருக்க வேண்டும். அவர் வார்த்தையாக இருக்கிறார், புரிகிறதா? அவருடைய ஒரு பாகமாக இருப்பது என்பது என்ன? அவர் தம்முடைய மனவாட்டியை அழைக்கும் பொழுது இந்நாளுக்கான வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையாக இருப்பதே ஆகும், அதன் ஒரு பாகமாக இருப்பதாகும். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது அதை விட்டுவிடாதீர்கள், கவனியுங்கள். அவர் நித்தியத்தினுடாக ஜீவிக்கும்படியான ஒரு தகுதியான இடத்தை உண்டு பண்ணுகிறார், கவனியுங்கள். அது இன்னமும் குறிக்கப்படவில்லை. இந்த 1000 வருட அரசாட்சி 1000 ஆண்டுகள் புதிய பூமியில் இல்லை. பாருங்கள், 1000 வருட அரசாட்சி ஒரு வித்தியாசமான அரசாட்சி ஆகும். அந்த விதமாகத்தான் நாம் 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக செல்லப் போகிறோம். ஆனால் அது புதிய பூமி, புதிய வானத்தில் அல்ல, இல்லவே இல்லை. அது வெறுமன ஒரு இளைப்பாறும் ஸ்தலம். பாருங்கள், ஒரு இளைப்பாறும் காலம், புதிய வானமும் புதிய பூமியும் அல்ல. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், 1000 வருட அரசாட்சிக்குரிய காரியத்தை, உலகத்தை அவர் உண்டாக்கின பின்பு 7ஆம் நாளில் ஏதேனில் அவர் இருந்ததற்கு அது ஒரு மாதிரியாயிருக்கிறது. 7ஆம் நாளிலே அவர் ஏதேனில் இளைப்பாறினது 1000 வருட அரசாட்சிக்கு ஒரு மாதிரியாயிருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது உலகமானது ஏறத்தாழ 6000 வருட காலமுறையாயிருக்கிறது, புரிகின்றதா? ஒவ்வொரு 2000 வருடத்திலும் அதற்கு ஒரு அழிவு உண்டாயிருந்தது, புரிகின்றதா? முதல் 2000 வருடத்தில் ஜலப்பிரளயம் உண்டானது. அவர் அதற்கு எண்ணத்தினால், தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுத்தார். அடுத்த 2000 வருடத்தில் இயேசுவானவர் வந்து அதை பரிசுத்தப்படுத்தி, அதை உரிமை கோரி, தம்முடைய ரத்தத்தை அதன் மேல் சிந்தி, அதை தம்முடையதென்று அழைத்தார். சரி, நான் மீண்டும் வருவேன். இப்பொழுது ராஜா தன்னுடைய ராணியோடு வருகிறார். அடுத்த 2000 வருடங்களில் அவர் என்ன செய்கிறார்? அவர் வந்து தம்முடைய இளைப்பாறும் காலத்தை கொடுக்கிறார். அதன் பின்பு உலகத்தை எரித்து தமக்கு சொந்தமானவர்களுக்காக அதை உரிமை கோரி அதன் மேல் திரும்பவும் தமக்கு சொந்தமானவர்களை வைக்கிறார். கவனியுங்கள், இந்த 1000 வருட அரசாட்சி 7ஆம் நாளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறதே என்று அது பரிபூர்ணமான உலகம் அல்ல. அதன் பின்னரே வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு வருகிறது. நாம் 1000 வருட அரசாட்சியில் இன்னமும் ஒரு கால வரம்பிற்குள்ளாகவே இருப்போம். அது ஒரு நாள் 1000 வருடத்தை குறிக்கிறது. அது ஒரு கால வரம்பிற்குள் இருக்கிறது. இதை புதிய பூமியுடன் கலந்து விடாதீர்கள். ஏனென்றால் அதுவல்ல இது. நீங்கள் அதை எனக்கு கூறலாம். இப்பொழுது யாரோ ஒருவர், சகோதரன் பிரணாமே, இப்பொழுது நீர் என்ன செய்யப் போகிறீர்? நீங்கள் முழுமையாகவே 7 என்ற எண்ணை விட்டு விலகியிருக்கிறீர்கள். இப்பொழுது எங்கே போகப் போகிறீர்கள்? இப்பொழுது நீர் யுகங்களை பிரித்து கூறுபோராயிற்றே என்று என்னிடம் கூறுவீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். நான் அப்படித்தான், தேவனும் கூட அப்படித்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக கவனியுங்கள், நீங்கள் கால யுகங்களின் மாதிரியிலிருந்து விலகியிருக்கின்றீர்கள். ஏனென்றால் 7ஆம் நாளிற்கு அப்பால் ஏதாவது ஒன்றை நீங்கள் பொறுத்துவிடலையானால் நீங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்? சரி, நான் உங்களுடைய கவனத்தை வேறேதோ ஒன்றிற்காக அழைக்க உள்ளேன். பாருங்கள், புரிகிறதா? இல்லை, நான் இன்னும் யுகங்கள் என்பதை விட்டு விலகிச் செல்லவில்லை. நான் இங்கே இன்னொரு வேதவாக்கியத்தை இங்கே குறித்து வைத்தேன், நினைவிருக்கட்டும். அதனுடைய ஒவ்வொரு அணுவும் எல்லாமும் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது, புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணாம், நீங்கள் ஓய்வு நாளான 7ஆம் நாளிற்கு அப்பால் ஏதாவது ஒன்றை பொறுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறலாம். தேவன் உலகத்தை உண்டாக்கிற போது 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தது ஒரு காலத்தின் அடையாளமாக மட்டுமே இருக்கிறது. ஆனால் நாம் நித்தியமானோம் என்பதை நான் இங்கே பேசியிருக்கிறேன். ஆகையால் இப்பொழுது உங்களுடைய ஒப்புமை எங்கே? நீர் ஒரு ஒப்புமைப்படுத்தி கூறுபவர் என்று நீர் கூறினீரே. ஆகையால் இப்பொழுது நீங்கள் ஒப்புமையாக்கும் காரியத்திலிருந்து விலகிப் போயிருக்கின்றீர்கள் என்று கூறலாம். இல்லை, நாம் விலகி செல்லவில்லை. நாம் விலகி இருக்கிறோமா என்பதை நாம் சிஸ்டர் கண்டறிவோம். நாம் லேவியராகமும் 23வது அதிகாரத்திற்கு திரும்பிச் செல்வோம். இப்பொழுது நீங்கள் கடைசி ஞாயிறு வருவதை லேவியராகமத்தில் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுவே அந்த எண்ணத்தை எனக்கு இங்கு கொடுக்கிறது. லேவியராகமும் 23வது அதிகாரம் 26வது வசனம். இப்பொழுது 7 பண்டிகை நாட்கள் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். எக்கால பண்டிகை, கூடார பண்டிகை, அசைவாட்டு பண்டிகை போன்ற இவை யாவுமே 7 மகத்தான பண்டிகைகள். 7 சபையின் காலங்களுக்கு மட்டுமே ஒரு மாதிரியாக இருந்தது. ஒன்றிற்கும் மற்றொன்றிற்கும் இடையில் எத்தனை ஓய்வு நாட்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கின்றீர்களா? பாருங்கள், எக்காலங்களுக்கும் பெந்தேகோஸ்தேக்கும் இடையில் 7 ஓய்வு நாட்கள், அது 7 சபை காலங்களை குறிக்கின்றதா இருந்தன. 7 பண்டிகை நாட்களும் 7 சபை காலங்களை குறிக்கின்றதா இருந்தன. எண்களை சரியான தொடர்ச்சியில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களோ இப்பொழுது சகோதரன் பிரணாம், நீங்கள் அந்த 7 என்ற எண்ணிலிருந்து வழிவிலகி இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய 7 என்ற எண்ணை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறலாம். சரி, நாம் கூடார பண்டிகையாயிருந்த கடைசி பண்டிகையை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது இங்கே 36வது வசனத்தில் கவனியுங்கள். ஏழு நாளும் கர்த்தருக்கு தகனபலி செலுத்த கடவீர்கள், எட்டாம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். மற்றொரு பரிசுத்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது, அது உங்களுக்கு பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகனபலி செலுத்த கடவீர்கள், அது ஆசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இப்பொழுது நமக்கு ஒரு எட்டாம் நாள் உண்டு, இப்பொழுது ஏழு நாட்கள் மட்டுமே உண்டு. ஆனால் இங்கே நாம் எட்டாம் நாளை குறித்து பேசுகிறோம், அது சபை கூடும் பரிசுத்த நாளாகும். கவனியுங்கள், அதிலே சாதாரணமாக யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. எட்டாம் நாள் என்பது என்ன? திரும்பவும் முதலாம் நாளுக்கு வருவதேயாகும். ஏன் அது நின்று விடாமல் அவள் திரும்பவும் உருண்டு வருவதைப் போல் அது நித்தியத்தை குறித்து பேசுகிறது. ஆமென். நீங்கள் அதை பார்க்கிறீர்களா? கவனியுங்கள், இதுவும் கூட இந்த எட்டாம் நாளாகவே இருந்தது. கடைசி நாள் கூடார பண்டிகை நாள். அதற்கு பிறகு கவனியுங்கள், கடைசி பண்டிகைக்கு பிறகு, கடைசி சபைகாலத்திற்கு பிறகு, பூமியின் மேல் முழுமையாக கடைசி ஏழு நாட்கள் முடிந்த பிறகு, ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பிறகு இந்த பரிசுத்த சபை கூடுதல் வருகிறது. ஞாபகம் இருக்கட்டும், இது கூடார பண்டிகையாக இருக்கிறது. கூடாரங்களாக இடங்களில் ஒன்று சேருதல். ஆமேன். வேதம் ஆயிரம் வருட அரசாட்சியில் அவர்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் என்று கூறியுள்ளது. ஆனால் புதிய பூமியில் அவர் ஏற்கனவே சென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார், அது கட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு அங்கே கட்டுதல் என்பதோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. ஆமென். நித்தியம். ஓஹோ, நான் அந்த வார்த்தையை யோசிக்கிறேன். என்ன ஒரு பரிசுத்த சபை கூடுதல் எட்டாம் நாளிலே உண்டாகும். ஏழு நாள் மட்டுமே உண்டு, அதன் பின்னரே எட்டாம் நாள். அது முதலாம் நாளுக்கே திரும்பி வருகிறது. முதலாம் நாளுக்கே திரும்பி வருதல், எட்டாம் நாள் ஒரு பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்கிறது. கவனியுங்கள், ஏழு நாட்கள் என்பது பழைய சிருஷ்டியோடான உலக நேரத்தின்படி மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. ஏழு நாட்கள் ஆயிரம் வருட அரசாட்சி இழைப்பாடும் நாளாயிருக்கிறது. தேவன் ஆறு நாட்கள் வேலை செய்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். சபையும் ஆறு நாட்கள் வேலை செய்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் இன்னும் காலம் எனும் அம்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் நித்தியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், எட்டு நாட்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. நீங்கள் மீண்டுமாக முதல் நாளுக்கே திரும்பி செல்கிறீர்கள். பாருங்கள், முதலாம் நாள் ஓய்வு நாள் பழைய நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிறது. அது கடந்து போக வேண்டியதாக இருந்தது. ஓய்வு நாளை கடைபிடித்தல் கடந்து போனது, அதாவது மற்றொன்றுக்கு மாறினது என்று நான் கூறியிருக்கிறேன். அது கடந்து போகவில்லை. வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை கடைபிடிப்பது பழைய நியாயப்பிரமாணத்திலிருந்து அப்படியே மாறிவிட்டது. ஏசாயா 19 அதிகாரம் 28:19 என்று நான் நினைக்கிறேன். அதாவது கற்பனையும் மேல் கற்பனையும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்று கூறப்பட்டுள்ளது. நலமானதை பற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே இழைப்பாறுதல். நீங்கள் ஒரு நாளை கைக்கொள்ளாமல் அல்லது நிழலானவர்களை கைக்கொள்ளாமல் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறீர்கள். பவுலங்கே எபிரேயர் 4 அதிகாரத்தில் அதை கூறினான், நீங்கள் நாட்களையும் நிழலானவைகளையும் அதை போன்ற காரியங்களையும் கைக்கொள்கிறீர்கள், நான் உங்களுடைய அனுபவத்தை குறித்து பயமடைந்திருக்கிறேன் என்றான். பாருங்கள், நாம் குறிப்பிட்ட நாட்களை நியமனங்களை கைக்கொள்கிறதில்லை. நாட்கள் காலங்கள் என்றில்லாமல் நீங்கள் மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறீர்கள். நீங்கள் நித்தியத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறீர்கள். சரியாக கூறினால் அதுவே பரிசுத்த சபை கூடுதலாக இருக்கிறது. ஏழு நாட்கள் கவனியுங்கள் கடந்து போகிறதா இருக்கிறது, அல்லது நான் கூறியிருக்கிறபடி வேறொன்றிற்கு மாறுகிறதா இருக்கிறது. எட்டாம் நாள் புதிய சிருஷ்டியோடு தொடர்பு கொள்கிறது. பாருங்கள், பழைய சிருஷ்டியோடு அல்ல, எட்டாம் நாள் புதிய சிருஷ்டியா இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய கர்த்தரும் எட்டாம் நாளிலே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். அங்குதான் உங்களுடைய மற்ற பரிசுத்த சபை கூடுதல் உண்டாயிருக்கிறது. ஓய்வு நாளையோ அல்லது கூடார பண்டிகையோ இந்த பண்டிகையோ பெந்தேகோஸ்தே பண்டிகையோ ஆராயும் காரியம் அல்ல. இயேசு நம்மை நீதிமானாக்கும்படியாக எட்டாம் நாளிலே மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். ஏழு ஓய்வு நாட்களுக்கு பிறகு இல்லை, ஏழு நாட்களுக்கு பிறகு, ஏழு சபை காலங்கள் இயேசு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தாரே. எட்டாம் நாள் ஒரு பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்கிறது. பாருங்கள், அது முதல் நாளாயிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் காலத்தினூடாக கடந்து சென்று மீண்டுமாக நித்தியத்தினூடாக பிரவேசிக்கின்றீர்கள். நாட்களை கைக்கொள்ளாமல், ஓய்வு நாட்களை கைக்கொள்ளாமல், அமாவாசையை கைக்கொள்ளாமல், அமாவாசை அது போன்ற காரியங்களை கைக்கொள்ளாமல் நித்தியத்திற்குள் பிரவேசிக்கின்றீர்கள். ஆனால் பிரவேசித்திருக்கிறீர்கள். உங்களுடைய ரூபம் மாற்றப்பட்டது, அது நிர்மூலமாக்கப்படவில்லை. மகிமை ஆனால் மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்தீர்கள். ஓ, வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது பாருங்கள். ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு கடந்து சென்றீர்கள். சரி, கடந்து போனது. பழைய ஓய்வு நாள் கடந்து போனது. இயேசுவானவர் எட்டாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அது ஒரு பயபக்தியான பரிசுத்தமான நாளாயிருந்தது. அது ஒரு நாளாயிருக்கவில்லை. ஏனென்றால் அது ஒரு காரண நாளாக, ஒரு நேரமாக கடந்து போயிற்று. அது நித்தியத்திற்குள்ளாக கடந்து சென்றது. பாருங்கள், அது மீண்டுமாக முதல் நாளுக்கே திரும்பி வந்துவிட்டது. புரிகின்றதா? நித்தியம் ஒரு வளையம் போன்றிருக்கிறது. நீங்கள் அதற்கு எங்கும் ஒரு திரும்பும் முனையை கண்டறிய முடியாது. உங்களால் ஒரு பரிபூர்ண வட்டத்தில் எந்த நிற்கும் இடத்தையும் கண்டறிய முடியாது. நீங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களால் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்று நான் கவலைப்படவில்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த விதமாய் தொடர்ந்து செல்ல ஆரம்பித்து இந்த தடையினூடாக சென்று பூமியினூடாக சென்று பூமிக்கு அப்பாலும் கடந்து செல்கிறீர்கள். நீங்கள் இன்னமும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறீர்கள். மகத்தான பொன்மணியானது முடங்கி ஒரு எக்காலம் துடிக்கும் போது சாத்தானால் சிருஷ்டிக்கப்படாமல் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா காரியங்களும் தாறுமாறாக்கப்பட்டவைகளும் ஒழிந்து போகும். அது இலை ஏதேனில் ஓர் இலைக்கும் கம்பமானது உண்டாக்கப்பட்டிருந்தது. மனிதன் பூமிக்கு வந்தபோது அவன் விழுந்து போனான். அப்பொழுது ஒரு சிறு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. அதனுடைய ரத்தமானது ரத்தம் சிந்தும்படியாக வரவிருந்த மகத்தான ஆட்டுக்குட்டியை குறித்து பேசினது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வரும் என்று காத்திருந்து நீதிமானாக்கப்பட்டவர்களை இணைப்பதற்கென்று கல்வாரியில் சிலுவை உயர்த்தப்பட்டது. இந்த புதிய யுகத்தில் கர்த்தருடைய வருகையில் புதிய பூமியில் ரட்சிப்பின் கயிறும் ரத்தமும் நான் பேசிக் கொண்டிருக்கிற மீட்பின் வல்லமையும் மனிதனையும் பூமியையும் மீட்டிருக்கிற ஒரே அமைப்பினூடாகவே இரண்டையும் மீண்டும் நிச்சயத்திற்குள்ளாக எடச் செய்யும். முன்குறிக்கப்படாததையும் தேவ பக்தியற்ற ஒவ்வொரு காரியத்தையும் அக்கிரிக்கடல் பட்சிக்கும். நீங்கள் அதை புரிந்து கொள்கின்றீர்களா? கவனியுங்கள், எட்டாம் நாளிலே நம்மை நீதிமான்களாக்க இயேசு உயிர்த்தெழுந்தார். நித்திய ராஜா நித்திய ராஜ்யத்தை நித்திய ஜீவனுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணும்படியாக எழுந்தார். ஏழு நாட்களில் அல்ல, மற்றந்த நாட்களோடும் அதற்கு சம்பந்தம் இல்லாதிருந்தது. அது மற்றந்தை குறித்து, நித்தியத்தை குறித்து, வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற உலகமானது நித்திய காலத்தை குறித்து பேச்சாகவே இருக்கிறது. ஐம்பது நாட்களுக்கு பிறகு அல்லது ஏழு ஓய்வு நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக அங்கே மற்றொரு பரிசுத்த சபை கூடுதல் வருகிறதை கவனியுங்கள். என்ன சம்பவித்தது? பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கினார். ஏழாம் நாளிலே, எட்டாம் நாளிலேயே, சரியாக கூறினால் எட்டாம் நாளில், எட்டாம் நாளிலே இறங்கினார். ஏழு ஓய்வு நாட்கள் கழித்து சரியாக அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பாருங்கள். எனவே வாரத்தின் முதல் நாளிற்கு அதை திரும்ப கொண்டு வர வேண்டுமானால் அதேபோல் மீண்டும் ஏழு வாரங்கள் உண்டாக வேண்டும். புரிகின்றதா? அங்கேயே உங்களுடைய பரிசுத்த சபை கூடுதல் இருக்கிறது. இயற்கையான காரியங்களோடு அதற்கு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அது அதற்கு அப்பாற்பட்டதாயிருக்கிறது. அது ஆரம்பமே இல்லாத முன்குறிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனோடு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்தலாயிருக்கிறது. அது எந்த ஒரு நாளிலும் துவங்கப்பட்டதல்ல. நீங்கள் எந்த நாளிலும் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள். ஆமென். இயேசு அதை மீட்கும்படியாக வந்தார். ஆனால் நீங்களோ ஆதியிலேயே ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஏனென்றால் நித்திய ஜீவன் துவக்கத்திலேயே உங்களிடத்தில் இருந்தது. ஒரு நன்னீர் உணவு வகை மீன் ஒருபோதும் ஒரு ஊசி மீனாகவோ அல்லது ஒரு தவளை குஞ்சாகவோ மாற முடியாது. ஆனால் அது அதே தண்ணீரில் இருந்தாலும் அது ஆரம்பத்திலிருந்தே நன்னீர் உணவு வகை மீனாகவே இருக்கிறதே. வலையதை பிடித்தாலும் பாருங்கள், அது ஆரம்பத்திலிருந்தே நன்னீர் உணவு வகை மீனாகவே இருக்கிறது. இப்பொழுது நாம் யுகங்களுக்கு வெளியே இருக்கவில்லை. நாம் யுகங்களுக்கு வெளியே இருக்கிறோமா? நாம் சரியாக வேத வசனத்திற்குள்ளாகவே இருக்கிறோம். ஐம்பது நாட்களுக்கு பிறகு அது வருகிறது. பாருங்கள், எட்டு என்ற எண் வாரத்தோடு கணக்கிடப்பட முடியாது. பாருங்கள், ஒரு வாரத்திற்கு எட்டு நாட்கள் என்று கணக்கிடப்பட முடியாது. பாருங்கள், ஏனென்றால் ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் மட்டுமே உண்டு. நீங்கள் விரும்பும் எந்த வழியிலும் அதை கணக்கிடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் முதல் நாளாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் ஏழு என்று எண்ணி அதன் பின்னர் நீங்கள் திரும்பவும் முதலிலிருந்துதான் எண்ண துவங்குவீர்கள். ஏழு என்று எண்ணி திரும்பி வந்து மீண்டும் முதலிலிருந்து எண்ணுங்கள். புரிகின்றதா? இங்குள்ள இந்த எல்லா ஒப்புமைகளினூடாகவும் நாம் வாழ்ந்தோம். ஆனால் நீங்கள் 8 என்ற எண்ணை சந்திக்கும் போது நீங்கள் நித்தியத்திற்குள்ளாக செல்கின்றீர்கள். நீங்கள் பிரமாணங்களினாலும் சாக்கிரமந்தங்களினாலும் ஒழுங்குகளினாலும் வருகிறதில்லை, நீங்கள் முன்குறித்தலினாலேயே வருகின்றீர்கள். ஆமென். ஒரு அசலான பரிசுத்த சபை கூடுதல் உண்டு, புரிகின்றதா? நாம் 7வது சபைக்காலத்தை பெந்தேகோஸ்த காலத்தை முடித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை காண்கின்றீர்களா? நாம் பரிசுத்த சபை கூடுதலில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அந்த உண்மையான அசலான நித்தியத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். சபையானது அழைக்கப்பட்டு ஏதோ ஒரு சந்திப்பிற்கோ ஏதோ ஒரு ஸ்தாபனத்திற்கோ செல்லவில்லை, ஆனால் அவர்களுடைய நித்திய ராஜாவோடு நித்தியத்திற்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். புரிகின்றதா? நாம் நாட்களையும் காரியங்களையும் காலங்களையும் போன்றதான அத்தகைய ஒரு காரியத்தை நாம் உடையவர்களாக இருக்கவில்லை. நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அந்த நித்தியத்திற்குள்ளாகவே கடந்து சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் அங்குதான் தொடங்கியிருந்தீர்கள். புரிகின்றதா? நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பீர்களாயின் அதற்கு ஒரே ஒரு ரூபம் மட்டுமே உண்டு, அது தேவனாகும். அப்பொழுது நீங்கள் வெளிப்படுத்தும் தன்மையாயிருக்கின்றீர்கள். புரிகின்றதா? நீங்கள் அந்த தன்மையை வெளிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் எப்படி இருந்தாலும் அங்கே போகப் போகிறதில்லை. பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டார். புரிகின்றதா? ஒழிந்து போதல். இந்த எல்லா பழைய காரியங்களும் ஒழிந்து போயின, ஆனால் இந்த காரியங்கள் ஒழிந்து போகவில்லை. ஆகையால் அது நித்தியத்தை குறித்து பேசுகிறது. பரிசுத்த ஆவி நித்தியமானதாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் நித்தியத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லா நேரத்திலுமே அங்கேதான் இருந்தீர்கள். ஆனால் என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டீர்கள். பாருங்கள், நீங்கள் நித்திய நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டிருந்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்குள் வெளிப்படுத்தலின் தன்மையாயிருந்தீர்கள். அந்த உங்களை குறித்ததான சிந்தனை உங்களை வெளிப்படுத்தினது. உங்களை ஒரு மாண்ட வர்க்கமாக சிருஷ்டித்து வெளியே கொண்டு வர அவர் பூமியை உண்டாக்கினார். பாவமானது வந்து அவருடைய வழியை தாறுமாறாக்கிற்று. எப்படியோ நீங்கள் வந்தீர்கள், ஆனால் இந்த உலகத்தோடு இழக்கப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆகையால் அவர் வந்து உங்களை மீட்டு அந்த தன்மையை வெளிப்படுத்தினார். அதே முறையை கொண்டு இந்த பூமியையும் கூட மீட்கிறார். ஆகையால் அவருடைய நோக்கம் சுழன்று கொண்டிருந்தது. ஓஹோ, ஹல்லேலூயா, ஓஹோ, அது எனக்கு அதிக நன்மையை செய்கிறது. எனவே நமக்கு முன்னே இருக்கிறதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது எபேசியர் 1:10 அது கூறப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் அதை குறித்துக் கொண்டிருப்பீர்களேயானால் எபேசியர் 1:10 அது ஒரு யுகம் என்று அழைக்கப்படவில்லை, 7வது நாள் என்றும் அழைக்கப்படவில்லை. அது காலத்தின் நிறைவு என்று அழைக்கப்படுகின்றது. காலத்தின் நிறைவு உண்டாயிருக்கிற போது அப்பொழுதுதான் காலம் நிறைவேற்றமடைகிறது. காலம் என்ற ஒன்று இல்லாதிருக்கும் போது அப்பொழுது நீங்கள் நித்தியத்திற்குள் செல்கின்றீர்கள். 7வது சபைக்கால முடிவரும் போது இது நடைபெறுகிறது. லூத்தரின் காலம் முடிவுற்றது, மெத்தோடிஸ்டின் காலம் முடிவுற்றிருக்கிறது, பெந்தேகோஸ்தே காலம் முடிவுற்றிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எதற்குள் செல்கிறீர்கள்? நித்தியத்திற்குள்ளாக செல்கின்றீர்கள். இனி வேறு 7 என்பதில்லை, 3 என்பதும் இல்லை, மற்ற ஏதும் இல்லை. அவர்கள் நித்தியத்தில் இருக்கிறார்கள். அங்கே எண்களும் காலங்களும் மற்ற காரியங்களும் கிடையாது. ஓஹோ, என்ன இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது காலம் நிறைவேறின பின்பு, 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு, மகத்தான வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு பின்பு எல்லா பாவங்களும் ஒழித்து அகற்றப்படும். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதை போன்றதான ஒரு மாதிரியே உலகமானது அக்கிரிக்கிரையாகி ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பிறகு, அது வானத்திலிருந்து வருகிற தன்னுடைய பரிசுத்த அக்னி ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு பாவம் அனைத்தும் ஒழிந்துவிடும். எல்லா கிருமிகளும் ஒழிந்துவிடும். எல்லா பிசாசுகளும் ஒழிந்துவிடும். எல்லா குட்டி பிசாசுகளின் சோதனைகளும் ஒழிந்துவிடும். எல்லா பொல்லாங்குகளும் ஒழிந்துவிடும். இப்பொழுதே ஒப்புமையாயிருக்கிறது. அதன் பின்பு தேவன் என்ன செய்கிறார்? அவரால் பூமியின் மேல் அமர முடிகிறது. பாருங்கள், ஏனென்றால் எல்லா பாவங்களும் ஒழிந்துவிட்டிருக்கும். அவர் உங்களுக்கு அக்னியால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அளிக்கும் பொழுதும் அதே காரியத்தையே அவர் செய்கிறார். அவர் வந்து உங்களோடு வாசம் செய்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவிலே உன்னதங்களிலே பெற்றிருக்க முடியும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே அவருக்குள் இருக்கிறோம். நாம் இருப்போம் என்றில்லை, நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி அதற்குள்ளாக பிரவேசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் ஒரே ஞானஸ்தானத்தின் மூலமே. ஒரே ஆவியினால் நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் இருப்போம் என்றல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிற ஆவிக்கான மகத்தான ஆவிக்குரிய ராஜாவாயிருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆதியிலே அவருக்குள் இருந்தோம். பாருங்கள், ஆதியிலே தேவன் தம்மைத்தாமே உருவாக்க எண்ணமுடையவராக இருந்து உங்களை குறித்த சிந்தனையையும் அதைப் போலவே மற்றவர்களை குறித்த சிந்தனையையும் உடையவராக இருந்தார். அதுவே அவருடைய சிந்தனையாக இருந்தது. புரிகிறதா? எனவே அவர் தம்முடைய சிந்தனைகளை வார்த்தையினால் வெளிப்படுத்தினார். அவர் உண்டாக கடவுது என்றார். அப்பொழுது அங்கே அப்படியே ஆயிற்று. உண்டாக கடவுது என்ற போது அப்படியே ஆயிற்று. அதன் பின்பு சற்று கழித்து அவர் தொடர்ந்து உண்டா கடவுள் என்று கூறிக்கொண்டே இருந்தார். அதாவது ஜனங்கள் ஒரு நாள் தேவன் பேச வேண்டாம் என்று கூறும் வரை அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் இப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக பேசுவேன் என்றார். புரிகின்றதா? இது முதற்கொண்டு நான் அவர்களிடத்தில் ஒரு தீர்க்கதரிசியாகவே பேசுவேன் என்றார். அப்பொழுது தீர்க்கதரிசி அங்கே அது வரும், அது நடக்கும் என்று கூற அது நடந்தது, அது வந்தது, அந்த விதமாகவே அது நடந்தது, அது வந்தது. பாருங்கள், நீங்கள் அதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? காலத்தின் நிறைவு வந்து காலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் உலகத்தினுடைய ஞானஸ்தானத்திற்கு பிறகு உலகத்தினுடைய ஞானஸ்தானம் அதை ஒரு தகுதியாக்கிற ஸ்தலமாக ஆக்கிய பிறகு பாவம் ஒழிந்தது. இனி வியாதியே இல்லை, கிருமிகளே இல்லை, முட்களே இல்லை, முச்சடிகளே இல்லை, மரணமே இல்லை, துக்கமே இல்லை, மாரடைப்பே இல்லை, வயோதிபமே இல்லை, மரணத்தின் பிரதிநிதியே இல்லை. தவறானதே கிடையாது, சரி இயற்கையானதே கிடையாது, எல்லாம் நித்தியமே. ஆகையால் அவருடைய தன்மை வெளிப்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் அது அங்கே இருந்தது, முதலில் துவக்கத்திலேயே இருந்தது. அதுதான் அவர் சிந்தித்தார். அதன் பின்னர் என்ன சம்பவித்தது? அவர் இங்கே ஆதாமையும் ஏவாளையும் பூமியின் மேல் வைத்து நீங்கள் இப்பொழுது பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். நீங்கள் புசித்து உங்களுடைய சரீரத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக அந்த சரீரங்கள் இங்கே பூமியில் வைக்கப்பட்டிருந்தன. அந்த விதமாகவே அவர் அதை செய்ய வேண்டும் என்றிருந்தார். ஆனால் பாவம் வந்து அவருடைய திட்டத்தை குறுக்கிட்டது. அதிலிருந்து காலமானது அதே விதமாக உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? தேவன் இறங்கி வந்து ஒரு மனித ரூபத்தில் ஒரு மானிட சரீரத்தில் தம்மை வெளிப்படுத்தி இங்கே தரித்திருப்பதற்கு பதிலாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் ராஜாவாக இருந்தார், ஆனால் அவர் மற்றவர்களை மீட்க தம்மையே கொடுத்தார். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? இவை யாவும் முடிவுற்ற போது அப்பொழுது அவர் திரும்பவும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் ஒரு நித்திய ராஜா தன்னுடைய நித்திய பிரஜைகளோடு மனித சரீரத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த விதமாகத்தான் இது சரியாக நிகழ்ந்திருக்கிறது. பாவம் எடுக்கப்பட்டாயிற்று, பிசாசு ஒழிந்து போயிற்று, இப்பொழுது இவை யாவும் ஒழிந்து போயின. அது என்ன செய்யும்? இந்த பூமி இப்பொழுது பரலோகம் அமர்வதற்கான ஒரு இடமாய் இருக்க முடியாது. பாவத்தை பாருங்கள், அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனோ, ஒரு நபரோ, ஒரு ஸ்திரீயோ, பையனோ, பெண்ணோ, அல்லது ஒரு கிறிஸ்தவர் என்று உரிமை கோரும் யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் பிரசங்க பீடத்துக்கு செல்ல தகுதியற்றவன். நீங்கள் தேவனுடைய பரிசுத்த அக்னியினால் சுத்திகரிக்கப்படும் வரையில் கர்த்தருடைய நாமோஜனத்திலோ அல்லது கால் கழுவுதலிலோ அல்லது வேறெந்த காரியத்திலோ பங்கு பெற உங்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை. அக்கிரி ஸ்தம்பம் அங்கே தொங்கிக் கொண்டிருக்க அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்தவனாய் அந்த பரிசுத்த பூமியில் அவரை சந்தித்தவரான மோசேயை போல் நீங்கள் இருந்தால் ஒழிய எந்த ஒரு மனிதனுக்கும் பிரசங்கிக்க உரிமை இல்லை. புரிகின்றதா? இப்பொழுது நாம் எப்படி செல்கிறோம் என்பதை கவனியுங்கள். உலக அக்கிரி அபிஷேகத்துக்கு பிறகு எல்லா கிருமிகளும் ஒழிந்து போய் பரலோகம் இங்கே பூமியின் மேல் வாசம் செய்வதற்கு ஒரு தகுதியான கிறிஸ்து இயேசுவோடு உன்னதத்தில் உட்கார்ந்திருப்பதற்கு இதை ஒப்புமையாக்கிக் கொள்ளுங்கள். இந்த அசுத்தத்திலிருந்து அந்த சிறு பெண்மணி இருந்தது போல தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட தன்மைக்குள் சென்று விட்டோம். இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரனாக இருக்கிறோம், இருப்போம் என்றல்ல, நாம் தேவனுடைய சிந்தையின் தன்மைகளாக இருக்கிறோம். புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் நல்லது இந்த ஆசாரியை நோக்கி பாருங்கள், அவன் தேவனுடைய குமாரனாய் இருக்கவில்லையா என்று கேட்கலாம். அவன் தேவனுடைய குமாரனாய் இருக்கவில்லை என்று நிரூபணமாயிற்று. அவனால் என்னவென்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன் என்று அவன் கூறினானா? நிச்சயமாக. ஆனால் அவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த மணி நேரத்துக்கான வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவனுக்கு முன்பிருந்த ஏதோ ஒரு கூட்டத்திடமிருந்து ஒரு அறிவுக்குரிமையான படிப்பை மட்டுமே பெற்றவனாயிருந்தான். இன்றைக்கும் அது அதே காரியமாகவே இருக்கிறது. அது கடினமானது என்பதை நான் அறிவேன், ஆனாலும் அது உண்மையாயிருக்கிறது. அந்நாளுக்கான உரைக்கப்பட்ட வார்த்தை சரியாக அங்கிருந்தது. அதே சமயத்தில் அவன் ஒரு படித்த மேதையாயிருந்தான், அவன் ஒரு புகழ்பெற்ற நபராயிருந்த போதிலும் அவனால் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன்? அவன் எவ்வளவு கல்வியற்ற மேதையாயிருந்தாலும் அதை போன்ற எந்த காரியமாயிருந்தாலும் அவன் இன்னமும் முன்குறித்தலின் பிரதிநிதித்துவம் இல்லாதிருந்தான். புரிகின்றதா? முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அதை செய்கிறவர்களாயிருப்பார்கள். அவர்கள் மட்டுமே, உங்களால் மட்டுமே அதை செய்ய முடிகிறது. ஏனென்றால் பாருங்கள், அது முன்குறித்தலை நிரூபிக்கிறது. காரணம், நீங்கள் நித்திய ஜீவனை உடையவராயிருப்பீர்களேயானால் நீங்கள் எல்லா காலங்களிலும் தேவனுடைய ஒரு பாகமாயிருந்திருப்பீர்கள். ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டுமே நித்தியமாயிருக்கிறார். நீங்கள் அதை காண்கின்றீர்களா? ஓ என்னே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். மகத்தான ஆயுத வருட அரசாட்சியூடாக என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். பாவம் யாவும் ஒழிந்து ஆயிரவர் அரசாட்சி இப்பொழுது அமைக்கப்படுகிறது. இது பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய இடத்தை எடுத்துக் கொள்கிற நேரமாயிருக்கிறது. அதே விதமாகவே அவர் நமக்குள்ளாகவும் செய்கிறார். அதாவது மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசிக்க செய்கிறார். அவருடைய மகிமையான பிரசன்னத்தில் கிறிஸ்துவில் உன்னதங்களில் ஆவிக்குரிய மரணம் இப்பொழுது ஒழிந்து போயிருக்கிறது போலவே சரீர பிரகாரமான மரணமும் கூட ஒழிந்து போம். இப்பொழுது ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பரிசுத்தவானுக்கு ஆவிக்குரிய மரணம் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேற வேண்டும். புரிகின்றதா? உங்களால் மறிக்க முடியாது, நீங்கள் நித்திய ஜீவரை உடையவராயிருக்கின்றீர்கள். ஒரே காரியம் என்பதில் மீட்பரே உங்களை அதை அடையாளம் காணும்படி செய்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுதுமே அதை உடையவர்களாய் இருந்தீர்கள். அந்த காரணத்தினால்தான் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாளை நீங்கள் காண்கின்றீர்கள். எத்தனை பேர் அதை காண்கின்றீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். புரிகின்றதா? உங்களுக்கு நன்றி. பார்த்தீர்களா? நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளில் நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள். இப்பொழுது மெத்தோடிஸ்டுகளோ நீங்கள் சத்தமிடும் போது நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்றனர். அவர்களில் அநேகர் சத்தமிட்டும் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. பெந்தகோஸ்துகளோ நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசும்போது நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள் என்றனர். அநேகர் அந்நிய பாஷைகள் பேசுகிறார்கள், ஆனால் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. பாருங்கள், எல்லா விதமான அமைப்புகளையும் அந்த பரிசேயர்கள் பெற்றுக் கொண்டிருந்த போதிலும் வார்த்தையானது வெளிப்பட்ட போது அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. புரிகின்றதா? பார்த்தீர்களா? நீங்கள் மனவாட்டியாய் இருப்பீர்களேயானால் மனவாட்டி புருஷனுடைய ஒரு பாகமாயிருக்கிறாள். நீங்கள் வார்த்தையாகி அந்த புருஷனின் எந்த பாகமாக இருக்கின்றீர்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள்வதே நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளும் ஒரே ஸ்தானமாயிருக்கிறது. இல்லை என்றால் உங்களால் மனவாட்டியாய் இருப்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? புரிகின்றதா? பார்த்தீர்களா? நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நீங்கள் வேறொருவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. மோசே நோவாவுடைய செய்தியோடு வந்திருந்தால் எப்படி இருக்கும்? நோவா அதன் ஒரு பாகமாக இருந்தான், எனவே அது மோசேக்கு கிரியை செய்திருக்காது. இயேசு மோசேயினுடைய செய்தியோடு வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அது கிரியை செய்திருக்காது. பாருங்கள், அது ஒரு வித்தியாசமான காலமாக இருந்தது. அது ஒரு வித்தியாசமான தீர்க்க தரிசனமாக இருந்தது. அது அங்கே நிறைவேற்றப்பட வேண்டியிருந்த வார்த்தையின் ஒரு வித்தியாசமான பாகமாக இருந்தது. அவைகள் வாரத்தின் வேறொரு நாளாக இருந்தன. இல்லை, செவ்வாய்க்கிழமையின் வேலையை புதன்கிழமையில் செய்யப்பட முடியாது. எனவே புதன்கிழமை வேலையை புதன்கிழமையே செய்யப்பட வேண்டியதாயிருக்கிறது. புரிகின்றதா? சனிக்கிழமையுடைய வேலையை சனிக்கிழமையே செய்ய வேண்டியதாயிருக்கிறது. புரிகின்றதா? அவர்களோ, ஓ மோசே, எங்களுக்கு மோசே இருந்தார் என்பதை அறிந்திருந்தோம் என்று கூறினர். அதற்கு அவர், நீங்கள் மோசேயை அறிந்திருப்பீர்கள் என்றால் என்னையும் அறிந்திருப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி ஏற்ப பண்ணுவார் என்று என்னை குறித்து அவன் சொல்லியிருந்தானே என்றார். அந்த பொருளை புரிந்து கொண்டீர்களா? ஓ என்னே, புரிகின்றதா? ஆகையால் இயேசு யோவான் 14 பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். பாருங்கள், நீங்கள் எந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் காண்பிப்பார். அதன் பின்னர் மற்றொரு காரியத்தையும் நீங்கள் அவரிடத்திலிருந்து அறிந்து கொள்வீர்கள். அது வரப்போகும் காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்கள் பாருங்கள், அவர் வரும்போது மீண்டும் தீர்க்க தரிசனத்திற்கு திருப்புவார். புரிகின்றதா? பாருங்கள், புதிய பூமியில், வரப்போகும் இந்த புதிய பூமியில் புதிய வானங்கள் ஒருபோதும் இருளடையாது. அப்பொழுது பிசாசு கட்டப்படுவான். சாத்தான் இப்பொழுது அவன் இன்னமும் சுதந்திரமாக இருக்கிறான். அவன் குற்றம் சாத்துகிறவனாயிருக்கிறான். ஆனால் புதிய பூமியில் அவன் இந்த பரிசுத்த அக்கினியில், அக்கினி கடலில் தள்ளப்படுவான். ஆகையால் இந்த புதிய பூமியில், இப்படி ஒரு சில நிமிடங்கள் நாம் அதை பார்ப்போம். இந்த புதிய பூமியில் வானங்கள் ஒருபோதும் இருளடையாது. இல்லை, அது சாபத்தினால்தான் இருளடைந்தது. பாருங்கள், கோபமடைந்த மேகங்களால் இனி ஒருபோதும் இருளடையாது. காற்றுகள் அந்த விதமாக ஒருபோதும் வீசப்போவதில்லை. இல்லை, அது ஒருபோதும் மரங்களை கிழிக்கும்படியாகவும் வீடுகளை கிழிக்கும்படியாகவும் எல்லாவற்றையும் கவிழ்த்து போடும்படியாக வீசாது. அங்கே சாத்தானிடமிருந்து வரும் மின்னலும் கோபாக்கினையும் குறுக்கே அடித்து சாலையில் நடந்து செல்லும் ஒரு மனிதனை ஒருபோதும் கொல்ல முடியாது, அல்லது கட்டிடத்தை ஒருபோதும் சுட்டரிக்க முடியாது. புரிகின்றதா? இல்லை, இனிமேல் அவைகள் இல்லை. வீடுகளை கிழித்து சிறு பிள்ளைகளை கொள்ளுதல் போன்ற காரியங்களை செய்யும் சூறாவளி காற்றும் புயற்காற்றும் இனி வீசப்போவதில்லை. இனி அவைகள் ஒருபோதும் வீசப்போவதில்லை. அழிக்க முயற்சிக்கும் காரியங்கள் இனி ஒருபோதும் அங்கே இருக்காது. சாத்தான் புறம்பே தள்ளப்பட்டிருப்பான். இப்பொழுது நமக்கு சிறிது நேரம் இருந்தால் நல்லமாயிருக்கும் என விரும்புகிறேன். இப்பொழுது நான் வெறுமன வேதவாக்கியங்களை தரப்போகிறேன். எனவே நாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க வேண்டும். பரலோகமும் பூமியும் சந்தித்தன, தேவனும் மனிதனும் ஒப்புரவாகினர், மீட்கப்பட்டு திரும்பளிக்கப்பட்ட ஏதேன் தொடங்கிவிட்டது. பாருங்கள், எல்லா சாபமும் போய்விட்டன. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏற்றுக்கொண்ட போதும் பாபத்தின் எல்லா சாபமும் ஒழிந்து போனது போன்றே. பாருங்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை, அது உங்களை ஏற்றுக்கொள்கிறது. பாருங்கள், ஏனென்றால் அது தேவனுடைய தன்மையாயிருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவி என்றால் தேவனுடைய ஆவி என்பதாகும். அது தேவனுடைய தன்மையாயும் சிந்தனையாயும் இருந்து உங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஏனென்றால் நீங்கள் அந்த நோக்கத்திற்காகவே நியமிக்கப்பட்டிருந்தீர்கள். புரிகின்றதா? அதே சமயத்தில் நீங்கள் பாவத்தில் பிறந்தீர்கள், ஆயினும் தேவன் அந்த தன்மையை உடையவராயிருந்தார். எனவே அவர் இறங்கி வந்து உங்களை ஆட்கொண்டபடியினால் நீங்கள் உங்களை இங்கே பூமியின் மேல் வெளிப்படுத்துகின்றீர்கள். பாருங்கள், நீங்கள் இங்கே பின்னாக இருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் இங்கே இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். புரிகிறதா? பாருங்கள், பாவமானது அதனுடைய வல்லமையை இழந்துவிட்டது, அது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிற போது பாவத்தின் வாஞ்சை உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒழிந்து போகிறது. நீங்கள் மீட்கப்பட்ட ஒரு நபராயிருக்கிறீர்கள். அப்படியானால் பூமியானது மீட்கப்படும் போதும் அதே காரியம்தான் சம்பவிக்கிறது. இனி ஒருபோதும் சாபம் இருக்க முடியாது, இனி ஒருபோதும் புயல்கள் வீசாது, இனி ஒருபோதும் காற்றுகள் சரியாக கூறினால் சூறாவளி காற்றுகள் வீசாது. நீங்கள் ஒப்புரவாயிருக்கின்றீர்கள், மனிதனும் தேவனும் சந்தித்திருக்கின்றனர். புதிய பூமியானது மீண்டும் தன்னுடைய ஏதேனின் அழகை பெற்றுக் கொள்ளும். இந்த பூமியில் அக்னி ஞானஸ்தானம் பெற்ற பிறகு புதிய பூமியானது தன்னுடைய அழகை பரப்பும். சற்று சிந்தித்து பாருங்கள், அவள் அக்னியால் பற்றி எரிக்கப்படுவாள். உக்கிரமான அக்னியினால் மூலங்கள் எரியும், பூமியில் உள்ள எல்லா கிரியைகளும் எரிந்து போகும், தண்ணீர் யாவும் வெடிக்கும், அது எரிந்து தகர்க்கப்படும், ஒவ்வொரு காரியமும் வெடித்து தகர்க்கப்படும், எரிமலைகள் வெடித்து அவைகளின் குழம்பு 1000 மைல்கள் உயிரை ஆகாயத்தில் பறக்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானது எல்லா பாவத்தின் துகள்களையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் சுத்திகரிக்கும். எல்லா பிசாசுகளும் தேவனுடைய கோப அக்னியில், பட்சிக்கும் அக்னியில், அக்னிக் கடலில் தள்ளப்படும். உங்களை மீண்டும் அழிக்கும்படியான மிருகம் அங்கிருக்காது. நீங்கள் வீதியில் நடக்கும் போதும் நந்தவனங்களில் நடக்கும் போதும் உங்களை சீரிப்பாய்ந்து கடித்து தன்னுடைய விஷத்தை செலுத்தும் எந்த சர்வமும் அங்கே இருக்காது. ஓ என்னே, அது அற்புதமா இல்லையா? கவனியுங்கள், புதிய பூமியில் ஒருவரும் ஒரு சிறு பழுப்பு நிற புல்லை போலாகி கல்லறைக்கு செல்பவர்கள் எவரும் இல்லை. அங்கே எவருமே அவ்வாறு இருக்கப் போவதில்லை. மனிதனும் தேவனும் ஒன்று கூடியிருக்கின்றனர், மனவாட்டியும் மனவாளனுமே. வானமும் பூமியும் ஒன்றை ஒன்று கட்டி தழுவிக்கொண்டன. மனுஷருக்கு மத்தியிலே தேவன் வாசம் செய்யும்படியாக ஏங்கி வந்திருக்கிறார். அவருடைய வாசஸ்தலம் அவர்களோடு இருக்கிறது. இனி பாவம் இருக்காது, துக்கம் இருக்காது. தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாயாருடைய கன்னத்தில் இருந்து வடிந்தோடும் ஒரு துளி கண்ணீரும் கூட அங்கே ஒருபோதும் இருக்காது. ஆமேன். அந்த புதிய பூமியில் அது இருக்காது. இல்லை, அது மீட்கப்பட்டிருக்கிறது. அது அவரையும் அதிலிருந்து மீட்கப்பட்டிருந்த அவருடையவர்களையும் சார்ந்ததாயிருக்கிறது. புரிகின்றதா? பாருங்கள், நீங்கள் அந்த பூமியின் ஒரு பாகமாயிருக்கின்றீர்கள். அது சரிதானே? அவர் உங்களை மீட்ட போது அவர் பூமியையும் அதே விதமாக மீட்டார். நீங்கள் இருவரும் மீண்டும் ஒன்றாகிவிட்டீர்கள். ஹோ, அது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் மீட்கப்பட வேண்டும், ஏனென்றால் நீங்கள் அதன் ஒரு பாகமாயிருக்கின்றீர்கள். ரத்தம் உங்கள் மேல் சொட்டவில்லை என்றால் நீங்கள் இன்னும் மீட்கப்படவில்லை என்றும் நீங்கள் அழைக்கப்படவில்லை என்றும் பொருளாகும். ஆகையால் அவரதை சுத்திகரித்திருக்கிறார். அதே விதமாகவே அவரது அக்னியால் சுத்திகரிக்கிறார். ரத்தமானது அதன் மேல் விழுந்தும் கூட அது இன்னமும் அக்னியினால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. அது உண்மை, ஏனென்றால் தேவனுக்கான ஒரு வாசஸ்தலமாயிருக்கிறது. தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை மறைமுகமாக ஏற்கனவே எடுத்துக்கொண்டார். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது பூமியில் அவருடைய பரிசுத்தமான்களின் இருதயங்களில் இருக்கிறது. அது ஆதியிலே அவர் ஆரம்பித்த அவருடைய தன்மைகளாயிருக்கிறது. இப்பொழுது அவருடைய தன்மைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அவர் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்? அதன் மேல் அவருடைய தன்மைகளை அமைக்கவும், அவருடைய முன்குறிக்கப்பட்ட திட்டத்தை சரியாக நிறைவேற்றவுமே. உங்களுக்கு அது புரிகின்றதா? கவனியுங்கள், இனி கல்லறைகளும் தண்ணீர் சிந்துதலும் ரத்தம் சிந்துதலும் ஒருபோதும் இருக்காது. அவள் இனி ஒருபோதும் ஒரு கண்ணீர் சிந்ததினாலோ அல்லது ரத்தத்தினாலோ ஈரமடைய மாட்டாள். இல்லை, இனி யுத்தங்களே கிடையாது. இல்லை, இனி குளிர்கால வேகங்களே கிடையாது. அவளுடைய மார்பின் மேல் குளிர்கால பணி பெய்யப் போவதில்லை. அதன் மேல் இனி ஒருபோதும் அங்கே பனியே இருக்காது. அதனுடைய புக்களை இனி ஒருபோதும் வெப்பமான சூரியன் சுட்டரிப்பதும் இல்லை. அல்லேலூயா! வனாந்தரமும் கூட ரோஜா மலர்களை விளைவிக்கும். அந்த பழைய அடைபட்ட வனாந்திரம் ஒரு நாளில் ஒரு ரோஜா மலரை போல மலரும். தேவவாறு கூறியுள்ளார், அவள் தன்னுடைய அக்னி ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளும் போது அவள் மீட்கப்படுகின்றாள். இப்பொழுது அங்கே எல்லா விதமான கள்ளிச்செடிகளும் முச்செடிகளும் மற்ற எல்லா காரியங்களும் இருக்கின்றன. ஆனால் அவள் வரப்போகின்ற ஒரு அக்னி ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறாள். மனிதன் இருந்த வண்ணமாகவே, அதாவது அவன் இன்னமும் வெறுப்பும் துர்குணமும் சண்டையும் அவருக்குள் உடையவனாயிருந்தான். அக்கிரி அபிஷேகம் அறிகின்ற போது அது அதனை சுத்திகரிக்கின்றது. இனிமேல் பொறாமையே இல்லை, வேறெந்த காரியமும் இனிமேல் கிடையாது. அது முற்றிலும் தேவனுக்கான ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறது. அது அங்கே அவரை சந்திக்கவிருக்கும் பிரஜைகள் என்பது ஞாபகம் இருக்கட்டும். ஆமேன். ஹோ என்ன, அது வெறுமன ஒரு கதை அல்ல, அது உண்மையாயிருக்கிறது. அதைத்தான் தேவன் கூறினார், அதைத்தான் அவர் வாக்குப்படி இருக்கிறார். அங்குதான் மனவாட்டி செல்லப் போகிறாள். அவர் வனாந்திரமும் கூட ஒரு ரோஜாவைப் போல செழிக்கும் என்று கூறியுள்ளார். சாத்தானும் பாவமும் பாவிகளும் என்றைக்குமாய் ஒளிந்து விடுகின்றனர். இவையாவும் செய்யப்பட்டு அது நித்தியத்தினூடாக இணைந்து விடுகிறது. தாறுமாறாக்கப்பட்ட யாவும், ஒரு நாளில் அங்கே மகத்தான பிரதான தூதனாயிருந்த சாத்தானும், இந்த எல்லா பொல்லாங்கு செய்தவனுமாகிய இவன் அழிக்கப்படுவான். வேதம் அவர் கூறியபடி செய்யாத ஆத்மாவையும் அவர் அந்த ஆத்மாவையும் கூட அழிப்பார் என்று கூறியுள்ளது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் தம்மையே அழித்துக் கொண்டு தேவனாயிருக்க முடியாது. எனவே அந்த ஆத்மா உலகத்தினுடையதாக இருந்தால் அது அழிக்கப்படத்தான் வேண்டும். ஆனால் அது தேவனோடு நித்தியமாயிருந்தால் அது ஒருபோதும் ஆரம்பிக்கப்படாத நிலைமையில் இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய பாகமாக இருக்கிறது, அது ஒருபோதும் அழிக்கப்பட முடியாது. ஆமேன். என்ன ஒரு அழகு! அதை காண சபையானது எவ்வளவு நன்றியுள்ளதாயிருக்க வேண்டும். ஜனங்களே, நீங்கள் செய்திருக்கிற யாவும் இங்கிருக்கின்றன. இதைத்தான் நான் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதில் சிலவற்றை ஒதுக்கிவிடுகிறேன். ஏனென்றால் நான் அதற்கு மீண்டும் திரும்பி வர விரும்புகிறேன். சாத்தானும் பாவிகளும் இந்த காரியங்களும் கூட நிரந்தரமாக அழிக்கப்படுகின்றன. அவர்கள் இனி ஒருபோதும் இருக்கப் போவதில்லை. பாருங்கள், சாத்தானால் சிருஷ்டிக்க முடியாது. அப்படியானால் அவன் தேவனாகி விடுவானே? புரிகின்றதா? அவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதை மட்டுமே தாறுமாறாக்க முடியும். புரிகின்றதா? எல்லா தாறுமாறுகளும் ஒழிந்து போம். ஜீவனின் தாறுமாறே மரணமாயிருக்கிறது. தாறுமாறாக்குதல் ஒழிக்கப்படும் போது அங்கே இனிமேல் மரணமே இருக்க முடியாது. வயோதிப காலம் மரணத்தின் ஒரு அடையாளமாயிருக்கிறது. எனவே வயோதிப காலம் முடிவடையும் போது ஜீவன் உண்டாகிறது. எல்லா தாறுமாறான அடையாளங்களும் மற்ற எல்லா காரியங்களும் ஒழிந்து விடுகின்றன. முட்களும் நெருங்கல்களும் பாவத்தின் அடையாளமாயிருக்கின்றன. பூமி அவைகளினால் சபிக்கப்பட்டிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளபடியால் அங்கே அவைகளும் ஓய்ந்து போம். அதனால் வியாதியும் வருகிறது, அதுவும் ஒழிந்து போம். மரணமும் ஒழிந்து போம். ரத்தம் சிந்துதலும் ஒழிந்து போம். அந்த புற்களை பரிசுத்தம் தவிர வேறென்றும் ஒருபோதும் தொடாது. ஏனெனில் அது மீட்கப்பட்ட ஆயிற்று. ஓ என்ன! ஆம், ஓ நான் நலமாக உணர்கிறேன். தேவனும் அவருடைய சிருஷ்டியும் அவருடைய சிருஷ்டிப்பின் இந்த ஜீவன்கள் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மீட்கப்படுகின்றன. தம்முடைய சொந்த சுத்திகரிப்பின் வழிமுறைகளினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய கிருமிநாசினி முறையினால், பாவத்தை கொள்ளும் முறையினால் சுத்தமாக்கப்பட்டிருக்கின்றன. எந்த காரியமும் கிருமி நீக்கி சுத்திகரிக்கப்பட நாம் கொண்டிருக்கும் சிறந்த கிருமி நாசினி அக்னியாகவே இருந்து வருகிறது. எந்த காரியத்தையாவது எடுத்து அதை சௌகாரத்தாலோ அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த எல்லா ரசாயனத்தாலோ கழுவினாலும் அது சுத்தமாகாது. ஆனால் அதை ஒருமுறை சுத்தரித்து பாருங்களே. ஆகவே தேவனுடைய பரிசுத்த அக்னி ரசாயனங்களோடுள்ள பூமியை சுத்திகரிக்கும் போது, இது சம்பவித்துக் கொண்டிருக்கும் போது, அவர் தம்முடைய மனவாட்டியை அவளோடு பரலோகத்திற்கு வரும்படியாக எடுத்துக் கொள்வார். பின்னர் திரும்பவும் இந்த பூமியின் மேல் வருவார். அது ஒரு புதிய வானமும் புதிய பூமியுமாயிருக்கும். குளிர்காற்று அதை சேதப்படுத்த முடியாது. உஷ்ணமான கோடைகளும் அதை சேதப்படுத்த முடியாது. வராந்திரம் ஒரு ரோஜா மலரை போல மலரும். பாவமும் பாவிகளும் ஒழிக்கப்படுகின்றனர். தேவனும் அவருடைய சிருஷ்டிகளும் சிருஷ்டியும் பரிபூர்ண இசைவில் ஒன்று சேர்ந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகமும் பூமியும் மணவாளரும் மணவாட்டியும் போல கிறிஸ்துவும் சபையும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய மகிமையான மீட்பின் திட்டத்தில் சந்தித்து மீண்டுமாக தேவனுடைய இருதயத்திற்கு நெருக்கமாக கொண்டுவரப்படுகின்றனர். உங்களுக்கு அது புரிகின்றதா? புதிய பூமியில் அங்கே ஒரு புதிய நகரம் உண்டு. ஓஹோ என்ன! இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இதை மறந்துவிட வேண்டாம். அதாவது இயேசு யோவான் 14 அவர் ஆயத்தம் பண்ண போவதாக கூறினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர் போகப் போகிறதுனால் நான் போவதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று அவர் கூறினார். அவர் தேவனாயிருந்தார் என்பதை அவர்களால் காண முடியவில்லை. மேலும் அவர், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இப்பொழுது என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்றார். நான் உங்களுக்கான ஒரு சிரத்தை ஆயத்தம் பண்ணப் போகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் ராஜ்யத்தில் அநேக இடங்கள் உண்டு. இப்பொழுது புதிய எருசலேமின் கட்டுமான பணியின் கீழே கிறிஸ்து அங்கே இருக்கிறார். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அசைய வேண்டாம், இதை தவறிட வேண்டாம். இன்றைக்கு கிறிஸ்து பரலோகத்தில் புதிய எருசலேமை ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். தேவன் பூமியை 6 நாட்களில் சிருஷ்டித்தது போல, 6 நாட்களில் பூமியை உண்டாக்கியது போல இல்லை, 6000 ஆண்டுகள் நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல, அவர் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் என்பதை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று கூறினார். கிறிஸ்து போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். பல 1000 ஆண்டுகளாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்ய போவேனேயானால், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மீண்டும் வந்து உங்களை ஏற்றுக்கொள்வேன். மீட்பரையும்
மீட்கப்பட்டவர்களையும் கவனியுங்கள். இப்பொழுது நமக்கு சற்று நேரம் இருந்தால் நல்லமாயிருக்கும். சாலமோன் குறிப்பிட்ட இந்த பெண்ணை, மணவாட்டியை குறித்த வசனத்தை நான் இங்கு குறித்து வைத்திருக்கிறேன். ஓ, நாம் அதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அதிக நேரமாய்க் கொண்டிருக்கிறது. பாருங்கள், நான் அதற்கு மீண்டும் வருவேன். அவர் அவளை அடைய முயற்சிக்கும் போது அவள் ஒரு வாலிப மெய்ப்பனுக்கு நிச்சயிக்கப்படுகின்றாள். அது அவன் பாடின ஒரு பாடலாயிருந்தது என்று அநேகமாக சிலர் நினைக்கலாம். ஓ இல்லை, தாவீதின் சிங்காசனத்தை இப்பூமியிலே சாலமோன் சுதந்தரித்தான். அந்த ராஜ்யம் கடந்து போக வேண்டியதாயிருந்தது. அது கிறிஸ்து மனவாட்டியோடு கொண்டுள்ள அன்பிற்கு ஒரு மாதிரியாயிருக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணப் போகிறேன் என்று இயேசு யோவான் 14 கூறினதை கவனியுங்கள். ஓ, அது எவ்வாறு காணப்படும்! மனவாட்டியே, அது எவ்வாறு இருக்கும் என்று எப்பொழுதாவது நீ அதை சிந்தித்து பார்த்ததுண்டா? அது தெய்வீக கட்டிடக்கலை நிபுணரால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகரம் காண்பதற்கு எவ்வாறு இருக்கும்? இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நாம் அதை குறித்து பேசப் போகிறோம். தெய்வீக கட்டிடக்கலை நிபுணரே அதை வடிவமைத்து அதை உருவாக்கியிருக்கிறார். பாருங்கள், அவர் அதை தம்முடைய அருமையான மனவாட்டிக்காய் மென்மையான கரங்களினால் அதை வடிவமைத்திருக்கிறார். அது எவ்விதமாக இருக்கப் போகிறது? ஒரு பெண்ணை திருமணம் செய்யப்போகும் ஒரு திறமையான மனிதன் அவளுடைய பிரியத்திற்கு ஏற்றபடி சரியாக ஒவ்வொரு சிறு காரியங்களையும் அமைத்து அதை கட்டுகிறதை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? ஆமேன். இப்பொழுது தெய்வீக கட்டிடக்கலை நிபுணர் அந்த புதிய நகரத்தை வடிவமைத்திருக்கிறார். அங்கே அவருடைய விருப்பத்திற்கேற்ப அவர் தம்முடைய மனவாட்டியோடு வசிப்பார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மனிதவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை என்று அப்போஸ்தலர்கள் கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. அது எந்த விதமாக இருக்கப் போகிறது என்பதை பார்க்கும்படியாக நாம் ஒரு சில நிமிடங்களில் அதை குறித்து ஆராய்ந்து பார்க்க கூடுமானால் நலமாயிருக்கும். தெய்வீக கட்டிடக்கலை நிபுணர் தம்முடைய அருமையானவர்களுக்காக இதை வடிவமைத்திருக்கிறார். பார்த்தீர்களா? ஓ, அது என்ன ஒரு ஸ்தலமாக இருக்க வேண்டும்! திவ்ய சோபத்துக்கு திவ்ய ஜீவனின் காரணமாயிருக்கிற திவ்ய தேவனால் திவ்யமாக முன்குறிக்கப்பட்டிருக்க ஒரு திவ்ய தன்மைக்காக அது ஒரு திவ்ய கட்டிடக்கலை நிபுணரால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகரம் எவ்வாறு காணப்படும்? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அது பரலோகம் அல்ல என்பது நினைவிருக்கட்டும். யோவானோ அது பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்றான். அது பூமியின் மேலே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. புரிகின்றதா? இந்த அமிழ்ந்து போகப் போகிற பூமியின் மேல் அல்ல, அது ஒரு மீட்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. தேவனோ ஒரு புதிய சந்ததியை எழுப்பப் போகிறேன் என்று கூறவில்லை. அவர் இங்க இருக்கிறவர்களையே மீட்கப் போகிறேன் என்றே கூறுகிறார். அவர் ஒரு புதிய சந்ததியை எழுப்பப் போவதில்லை. அவர் இங்கே ஏற்கனவே உள்ளவர்களையே மீட்கிறார். அவர் புதிய உலகத்தை உருவாக்கப் போவதில்லை, இங்குள்ள இந்த ஒன்றையே உருவாக்குகிறார். அவர் உங்களுக்கு செய்தது போலவே அவர் அதை சுட்டரித்து அதை சுத்திகரிக்கப் போகிறார். அவருடைய திட்டங்கள் என்றென்றைக்கும் மாறுவதில்லை. இப்பொழுது அது அதேவிதமாக இருக்கப் போகிறதை பாருங்கள். அது பரலோகத்தில் இருக்கப் போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அது ஒரு வாசஸ்தலமாயிருக்கிறது, உள்ளே வாசம் பண்ணுவதற்கான ஒரு ஸ்தலமாய் அவருடைய வாசஸ்தலமாயிருக்கிறது. யோவான் பத்ருத்தீவிலே அது இறங்கி வருகிறதை கண்டான் என்று வெளிப்படுத்த விசேஷம் 21 அதிகாரம் கூறுகிறது. யோவான் அந்த நகரம் ஒரு புறாவை போல பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டான். அந்த விதமாகவே அவன் கண்டான். இங்கே தேவன் தம்முடைய பூமிக்குரிய குடாரமாகிய இயேசுவின் மேல் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். இயேசு ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட உடனே அவர் தீர்க்கதரிசியை சந்தித்தாரே. வார்த்தை தீர்க்கதரிசி நடத்திற்கு வருகிறது. அவர் வார்த்தையாயிருந்தார். அங்கே நின்று கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசியோ அவர்களுடைய எல்லா ஸ்தாபனங்களையும் மற்ற காரியங்களையும் மறுதளித்துக் கொண்டிருந்தார். அவன் வார்த்தையை கண்டபோது வார்த்தை அவனிடத்திற்கு வந்தது. அப்பொழுது தீர்க்கதரிசி மிகுந்த அதிர்ச்சி அடைந்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீரிடத்தில் வரலாமா என்று கூறினான். அதற்கு அவர், இப்பொழுது இறங்குடு, இப்படி அந்த எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது, நான் பலியாயிருக்கிறேன், அது கழுவப்பட வேண்டும் என்றார். நாம் அந்த செய்தியை அறிவோம். அப்பொழுது அவன் அவருக்கு இடம் கொடுத்தான். அவர் ஜலத்தினின்று கரையேறினவுடனே அவன், நான் வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன் என்றான். தீர்க்கதரிசி அதை கண்டான். வானம் திறந்திருக்கிறதை அவன் கண்டான். இதோ தேவ ஆவி ஒரு புறாவின் ரூபத்தில் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு சத்தம், இது நான் மீட்டுக் கொண்டிருக்கிற பூமியின் என்னுடைய பாகமாக இருக்கிறது. இந்த பூமியின் பாகத்திலிருந்து நான் அதனுடைய எஞ்சிய பாகங்களை மீட்டேன். ஏனென்றால் அவர் என்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்றது. எபிரேயர் 11 முழு உலகத்தையும் என்னுடைய வார்த்தைகளால் உரைத்து நான் சிருஷ்டித்தேன் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வளவு காலமாக சாத்தான் அதை வைத்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் நானோ அதை மீட்கும்படியாக வந்திருக்கிறேன்.
அதில் இவ்வளவு பாகம் அவருடைய சரீரமாக அமைந்திருந்தது. நான் அதற்குள்ளாக வாசம் செய்யும்படியாக வந்து கொண்டிருக்கிறேன். யோவான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷருக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்றான். அது எங்கே அமர்ந்தது? அது சரியாக அங்கே செய்தது போன்றே பூமியின் மேல் அமர்ந்தது. இயேசு பூமியின் பாகமாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர் மேல் என்றென்றும் தங்கியிருந்தார். சரிதானே? அது அவரை விட்டு ஒருபோதும் நீங்கவே இல்லை. அது எப்பொழுதுமே அங்கே இருக்கிறது. அவரும் தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அந்த விதமாக தரித்திருக்க வேண்டுமே. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் ஒரு வால் நட்சத்திரம் போல் இல்லை, ஒரு புறாவை போல் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு மீட்கப்பட்ட முழு பூமியின் மேல் அமர்கிறதை யோவான் கண்டான். எல்லத்துக்கென்றால் அவர் உண்டாக்கின பூமியின் ஒவ்வொரு தன்மையையும் உணவை கோருவதற்காகவே மித்தியத்தில் பிரதிநிதித்துவமாயிருந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஸ்திரீயும் அப்பொழுது மீட்கப்படுகின்றனர். அவள் சுத்தமாக்கப்பட்ட அக்கினியால் சுட்டரிக்கப்படுகின்றாள். இயேசு வனாந்தரத்தில் 40 நாட்களாக தம்முடைய கடுமையான சோதனைகளில் இருந்தார். அதன் பின்னர் கவனியுங்கள், அவருடைய ஊழியத்திற்காக அப்பொழுது அது ஆயத்தமாயிருந்தது. பரிசுத்த ரத்தத்தின் மேலும் இயேசுவின் மேலும் பூமியின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதை குறித்து நினைத்து பாருங்கள். இப்பொழுது கவனியுங்கள், நான் உங்களுக்காக மிக ஆழமாக செல்லவில்லை என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், அந்த பரிசுத்த ரத்தமானது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. ரத்தமும் ஜீவனும் தேவனுடைய சிருஷ்டிப்பாகும். இயேசு தேவனுடைய சிருஷ்டிப்பின் துவக்கமாயிருந்தார். ஓஹோ, உங்களுக்கு அது புரிகிறதா? தேவன் சிருஷ்டிப்பை உண்டு பண்ணினார். அவர் ஆவியாயிருந்தார். வேதமோ அவர் தேவனுடைய சிருஷ்டிப்பின் துவக்கமாயிருந்தார் என்று கூறியுள்ளது. அவர் எவ்வாறு துவங்கினார்? ஒரு ஸ்திரீயில், கர்ப்பப்பையில் துவங்கினார். அது என்ன, ஸ்திரீயாவல் இல்லை? எப்படியா இங்கே அந்த குருட்டு ஜனங்கள் அந்த சர்ப்பத்திருமித்தை காண முடியாதவர்களாயிருக்கிறார்கள்? புரிகின்றதா? ஏவாள் இங்கே பூமியில் மேல் வைக்கப்பட்டால் சாத்தான் அவளை தொடும் முன்பு தேவன் அவளிடத்தில் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஆனால் சாத்தான் இங்கே உள்ளே வருகிறான். அப்பொழுது அங்கிருந்த அந்த ஆதாமருடைய குமாரன் ஆதாம் தேவனிடத்திலிருந்து நேரடியாக வந்தவராயிருந்தான். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களின் சுவாபத்தையே பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் பிறக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பரலோக பெற்றோரின் சுவாபத்தை பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள். உங்களுடைய பரலோக பெற்றோர் வார்த்தையின் தன்மையாயிருக்கிறார்கள். அதாவது வார்த்தையே உங்களுடைய பெற்றோரின் தன்மையாயிருக்கிறது. நீங்கள் எப்படி அதை ஒரு ஸ்தாபனத்திற்காக மறுதளிக்க முடியும்? என்னே, நீங்கள் இதை தவறவிட மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நான் அறிவேன். இயேசு இங்கே அவர் இறங்கி வருகிறார். அங்கே இயேசுவோ தேவனுடைய தன்மையாயிருந்தார். இப்பொழுது ஸ்திரீ, அவள் கவனியுங்கள், தேவன் நீ இதை செய்தபடியால் நான் உன்னுடைய வித்திற்கும் சர்பத்தினுடைய வித்திற்கும் தடை உண்டாக்குவேன் என்றார். அது சரிதானே? ஸ்திரீக்கு எந்த வித்தும் கிடையாது. நீங்கள் அதை குறித்து எப்படியாவது சிந்தித்ததுண்டால், அவள் ஒரு நிலத்தை உடையவளாயிருக்கிறாள், ஒரு வித்தை உடையவளாயிருக்கவில்லை. சர்பம் தன்னுடைய வித்தை ஏற்கனவே அங்கே விதைத்திருந்தான். ஆகையால் ஸ்திரீக்கு ஒரு வித்து கிடையாது என்றால் அவள் ஒரு வித்து கிடைக்கும் மட்டும் தரித்திருக்க வேண்டியவளாயிருக்கிறாள். நீங்கள் பாருங்கள், இங்கே பாலியல் இனச்சேர்க்கையினூடாக சர்பம் என்னும் சாத்தானூடாக அது கொண்டுவரப்பட்டது. அது ஒரு ஊரும் பிராணியாக இல்லாமல் கால்களை உடையதாக இருந்தது. அதன் பின்னரே அதனுடைய கால்கள் அதனை விட்டு அழிக்கப்பட்டன. அது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது. அந்த மிருகம் மட்டுமே ஸ்திரீயோடு கலக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு மிருகத்தினுடைய வெற்றி அதை இப்போது செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் முயற்சிக்கிறார்கள், அது கிரியை செய்யாது. பாருங்கள், ஒரு ஆண் மிருகத்தின் ஜீவ வித்து ஒரு ஸ்திரீனிடத்தில் ஒன்றுமே செய்யாது, அது அதனை செய்யாது. ஆனால் அது மனித இனத்திற்கு நெருங்கின ஒரு காரியமாயிருந்தது. மனித குரங்கிற்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த அந்த இனத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாருங்கள், ஒன்றிலிருந்து ஒன்றாக பறவைகளில் இருந்து குரங்குகள், பின்பு மனித குரங்குகள் என்ற விதமாக வந்து பின்னர் அங்கே ஒரு இழப்பு காணப்படுகிறது. அது சர்பமாயிருந்தது, ஒரு பாம்பாயல்ல. அதனுடைய முழு அமைப்பும் இழக்கப்பட்டது. ஏனென்றால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருந்தான். இப்பொழுது தேவன் ஆதாமை சபிக்கவில்லை. அவர் அதே காரியத்தை செய்திருக்கலாம், ஆனால் அவர் பூமியை சபித்தார். எனவே அது முள்ளையும் குறுக்கையும் உழைப்பித்தது. அவர் ஏவாளை சபிக்கவில்லை, ஆனால் ஆதாம் அவளை ஆளுகை செய்கிறவனாயிருப்பான் என்று கூறினார். ஆகவே இனிமேலிருந்து அவள் பிரசங்கிக்கவோ அல்லது வேறெந்த காரியத்தை செய்யவோ முயற்சிக்க ஏதும் எடுக்கக்கூடாது. ஆதாமே அவளுடைய ஆளுநராக இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் என்றார். மேலும் அவர் ஒன்றுக்கும் அவள்வத்துக்கும் தடை உண்டாக்குவேன் என்றார். இப்பொழுது அவளுக்கு வித்து இல்லை, அவள் ஒருபோதும் வித்தை உடையவளாயிருந்ததில்லை. ஆகையால் ஏதோ ஒரு வழியிலிருந்து அவள் ஒரு வித்தை பெற வேண்டியவளாயிருந்தாள். தேவன் அவளுக்கு ஒரு வித்தை கொடுத்தார். அது பாலியல் இனச்சேர்க்கையினால் அல்லாமல் சிருஷ்டிப்பின் மூலமே. குருட்டு ஜனங்களே, அந்த சொற்பத்தின் வித்தை உங்களால் காண முடியவில்லையா? ஓஹோ என்ன, ஆதாமிற்கு முன்னே சாத்தான் அங்கே பிரவேசித்து விட்டான். அதுவே அந்த வித்தாயிருந்தது. ஆனால் அவள் ஒரு வித்தை பெற்றுக் கொண்டாள். அது என்னவாயிருந்தது? தேவரே, அவர் தேவனுடைய சிருஷ்டிப்பின் துவக்கமாயிருந்தார். இப்பொழுது சேத் பிறந்தபோது, இல்லை ஆபேல் பிறந்தபோது, அவன் தன்னுடைய தகப்பனிடமிருந்து வந்த ஒரு நீதிமானாயிருந்தான். சேத்தும் அதேவிதமாகவே இருக்கிறான். பொய்யன், கொலைகாரன் என்ற அந்த பொல்லாத நபர் எங்கிருந்து வந்தான் பாருங்கள். அது எங்கிருந்து வந்தது என்பதை பார்த்தீர்களா? அது ஒரு வித்தாயிருக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவன் ஒரு வித்தாயிருந்தான். காயின் ஒரு மனிதனாயிருந்தான். ஓஹோ, அந்த குருட்டு ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள்? இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களை குருடாக்கியிருக்கிறான். எந்த ஒரு மனிதனும் அதை காண முடியாது என்று இயேசு கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. உங்களுக்கு புரிகிறதா? நீங்களோ அவர்கள் ஏறதை காண்கிறதில்லை எனலாம். பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்றார். அந்த காரணத்தினால்தான் நீங்கள் 1500 மைல்கள் அப்பாலிருந்து இங்கு வருகின்றீர்கள். பாருங்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த கடைசி மணி நேரத்தில் மனவாட்டி ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க இருப்பதால் தெற்கு ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்தும் கூட ஜனங்கள் இங்கு வருவதை பாருங்கள். எனக்கு போதிய நேரமில்லை, கவனியுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், பாருங்கள். இப்பொழுது சர்பத்தின் வித்தை உங்களால் அங்கே காண முடிகிறதா? எப்படி அவனதை செய்தான் என்று பார்த்தீர்களா? அது பரிபூர்ணமாக இருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது அவர்களில் சிலர் கூறினர், இப்பொழுது அன்று நாள் தூசாலில் இருக்கிற அந்த நபர் கூறினது போன்றே, அவர் இந்த உள்நாடாவை கேட்டிருக்கலாம், ஆனால் அது மனிதன்தான் என்றால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். அவன், நான் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குமாரனை பெற்றிருக்கிறேன், இல்லை கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனிதனை பெற்றேன் என்று ஏவாள் கூறினாலே அதைத்தான் அவர்கள் இங்கே கூறுகிறார்கள் என்றான். ஏன், நிச்சயமாக தேவனுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. பாருங்கள், நீங்கள் ஒரு விதையை எடுத்து அதை கோதுமை நிலத்தில் விதையுங்கள், அதன் பின்பு அங்கேயே முள்ளையும் விதையுங்கள். ஒரே சூரிய வெளிச்சமும் மழையும் அதற்கு ஜீவனை தந்து அதை முளைப்பிக்க செய்கிறது. தேவனுக்கு ஒரு பிரமாணம் உண்டு, அந்த பிரமாணம் தவறி போக முடியாது. நகரத்தில் இருக்கும் ஒழுக்க குறைவுள்ள ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளாமல் தங்களுக்குள் ஒரு உடன்பாடு செய்து கொண்டு வாழ்ந்து அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்றால் அக்குழந்தை தேவனுடைய பிரமாணத்தினால் அவதுமே வர வேண்டியதாக இருக்கிறது. வேறு வழியே இல்லை. இல்லை என்றால் நீங்கள் சாத்தானை ஒரு சிருஷ்டிகராக்குகிறீர்கள். அப்பொழுது அவர் ஒரு தேவனாயிருக்கிறானே, ஓஹோ எவ்வளவு குருடாயிருக்கிறாய் நீ. பாருங்கள், தேவனுடைய சரியான பிரமாணமாயிருக்கிறது. உங்களுக்கு எப்போதாவது ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அது ஏசாவாயிருந்தாலும் யாக்கோவாயிருந்தாலும் அது யாராயிருந்தாலும் அல்லது எந்த இழிவான கீர்த்தி கொண்ட நபராயிருந்தாலும் அது யூதாசாயிருந்தாலும் என கவலை இல்லை. அது தேவனாலே வரவேண்டியதாயிருந்தது. தேவனுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. வேதமோ அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று கூறியுள்ளது. எபிரேயர் 6 அதிகாரம், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம், ஆனால் முள்செடிகளும் முள்பூண்டுகளும் அதே தண்ணீரினாலும் அதே சூரிய வெளிச்சத்தினாலும் வாழ்கின்றன என்று கூறுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு விதையும் தண்ணில் தானே முளைக்கப்பட்டு அறுவடைக்கு செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணமாயிருக்கிறது. ஆகையால் அது சர்பத்தின் வித்தையும் முளைப்பிக்க வேண்டியதாயிருந்தது. அது ஒருபோதும் தேவனை தடை செய்யவில்லை. அது அவருடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியது. அது அவரை ஒரு மீட்பராக்கியது. அது மறைக்கப்படாதிருந்தால் ஒழிய மற்றபடி அது காணத்தக்கதாக இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனதை உங்களிடத்திலிருந்து மறைத்திருக்கிறான். நீங்கள் பார்க்கத்தக்கவாறு அது அவ்வளவு தெளிவாயிருக்கிறது. அதுதான் காரியம். அங்குதான் உங்களுடைய இப்பொழுது கவனியுங்கள். ஆனால் இயேசு தேவனுடைய சிருஷ்டிப்பின் துவக்கமாயிருந்தார். இப்பொழுது ஸ்திரீ என்ன செய்கிறாள்? கருவின் உயிரணு ஆனிடத்திலிருந்தே வருகிறது. இப்பொழுது அதை மறுதிருக்கிறோமா? ஸ்திரீக்கு அவளுக்குள்ளே ஜீவனே இல்லை. அவள் ஒரு சிறு முட்டையை மட்டுமே உடைய ஒரு நிலமாயிருக்கிறாள். நீங்கள் ஒரு நிலத்தை எடுத்து அதை முழுவதும் உழுது, அதில் பூச்சி மருந்தை தெளித்து அதிலுள்ள எல்லா கிருமிகளின் மேலும் பூச்சி மருந்தை தெளிக்கின்றீர்கள். அதில் புற்கள் கூட இல்லாதபடி கலைந்து அல்லது அதில் மற்ற ஒன்றுமே விளையக்கூடாதபடி செய்து அதன் பின் மீண்டும் உரமிட்டு அதில் சில நல்ல விதைகளை விதைத்தீர்கள். அப்பொழுது எதிரி வந்து மற்றொரு விதையை விதைக்க அதே தேவனுடைய பிரமாணமே 2 விதைகளையும் முதிர்ச்சியடைய செய்யும். பாருங்கள், அவிதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கவில்லை. ஆனால் என்ன சம்பவித்தது? பாருங்கள், ஆணிடத்திலிருந்து வருகிற விந்தணுவை சிகப்பு அணுக்களே கொண்டு செல்கின்றன. அது ரத்தமாயிருக்கிறது. ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. நான் அதை கால்நடைகளை கலப்பிடமாக்குதலிலும் மற்றும் அதைப்போன்ற மற்ற காரியங்களிலும் கவனித்திருக்கிறேன். சகோதரன் சகாரியன் மற்றும் நானும் ரசாயனத்தில் ஈடுபட்டிருப்போரின் உதவினால் மருத்துவனூடாக சென்று அது எவ்விதம் நடைபெறுகிறது என்பதை பார்த்தோம். புரிகின்றதா? பெண்ணிடமிருந்து ஒரு கூட்ட முட்டைகள் வருகின்றன. ஆணிடமிருந்து வருகின்ற விந்தளவில் ஒரு கூட்ட உயிரணுக்கள் வருகின்றன. சிறு நிலத்தில் ஒரு துளி உயிரணுவும் கிடையாது. அவள் மனிதனின் உபசிருஷ்டியாய் மட்டுமே இருக்கிறாள். அந்த விதமாகவே அவள் இங்கே இருக்கிறாள். அவள் ஒரு நிலமாக மட்டுமே இருக்கிறாள். ஒரு முட்டை இருக்கிறது. அது இந்த ஜீவனுக்கான ஒரு செழிப்புள்ள நிலத்தை பெற்றிருக்கிறது. இந்த ஜீவனானது அசைந்து ஊர்ந்து முட்டை நிலத்தில் செல்கிறது. எப்படி அது அபிதம் செல்கிறது என்பதே ஒரு ரகசியமாயிருக்கிறது. நீங்களோ முதல் ஜீவனானது சந்திக்கிறது, மற்றவைகள் மறுக்கின்றன என்று ஒருவேளை கூறலாம். எப்படி? யார் அதை நிர்ணயம் செய்கிறது? நல்லது, முதலாம் ஜீவன் என்று கூறலாம். முன்பாகத்தில் இருக்கின்ற ஒன்றா, முன்பாகத்தில் இருக்கின்ற முட்டையா முதல் உயிரணுவா? இல்லை இல்லை. பின்பாகத்திலிருந்து ஒரு முட்டை குதித்து எழுந்து வர விந்தின் மத்திய பாகத்திலிருந்து ஒரு ஜீவாணு வந்து அதை சந்திக்கிறது. இந்த விதமாக சேர்ந்த காரியம் அது சிகப்பு தலையா இருக்கப் போகிறதா, கருப்பு தலையா இருக்கப் போகிறதா, சிறியதாகவோ பெரியதாகவோ, ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்கப் போகிறதா என்பதை ஏதோ ஒரு அறிவாற்றல் நிர்ணயிக்கிறது. புரிகின்றதா? உங்களால் அதை குறித்து ஒன்றையும் யோசிக்க முடியாது. அது கிரியை செய்யாது. நீங்கள் அவைகளை ஒவ்வொன்றையும் கலக்கலாம், ஆனால் அது ஒரு துளி வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. தேவரதை நிர்ணயிக்கிறவராக இருக்கிறார். அதன் பிறகு ஒரு சிறு உயிரணு அந்த நிலத்தில் உள்ள முட்டை இடத்திற்கு ஊர்ந்து செல்கிறது. ஒரு சிறிய வால் போன்ற ஒரு காரியம் வளைந்து சுற்றி அங்கு விழுந்து குழந்தையின் முதுகு தண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகையால் அவள் என்னவாயிருக்கிறாள்? அவளுக்கு வித்தே இல்லை, அவள் வித்தை பெற்றுக் கொள்ளும் ஒரு நிலமாயிருக்கிறாள். பாருங்கள், சத்துரு புறப்பட்டு சென்றான். நல்ல விதையை விதைக்கிறவர் நல்ல விதையை விதைத்துவிட்டு சென்ற பின்பு அவருக்கு பின்னாக சத்துரு வந்து களை விதையை விதைக்கிறான். ஆனால் மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பொழிகிறது போலவே சூரியனும் உதிக்கிறது. அவை யாவும் வளர வேண்டியதாக இருக்கின்றன. இயேசு அவைகள் சேர்ந்தே வளரட்டும் என்றார். அந்த நாளிலே கலைகள் கட்டுகளாக கட்டப்படும். அவைகள் இப்பொழுது பெரிய ஸ்தாபனங்களில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உலக ஆலோசனை சங்க சபைகளில் இன்னும் பெரிய கட்டுகளாக கட்டப்படப் போகின்றன. முடிவு என்னவாக இருந்தது? அது சுட்டரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் மணிகளோ களஞ்சியத்தில் கொண்டு போகப்பட போகின்றன. புரிகின்றதா? அங்கே இரண்டும் ஒரே காரியத்தினாலும், ஒரே தண்ணீரினாலும், ஒரே மழையினாலும் ஜீவிக்கின்றன. ஒரு கிச்சிலி மரக்கிளையை ஒரு ஆரஞ்சு மரத்தில் ஒட்ட வைத்தால் அது கிச்சிலி பழங்களை கொடுக்கும். அதில் ஒரு மாதுளை மரக்கிளையை ஒட்ட வைத்தால் அது மாதுளை பழங்களை கொடுக்கும். அது எலுமிச்சை மரக்கிளையானால் ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுக்கும். அதில் ஒரு திராட்சை கொடியை ஒட்ட வைத்தால் திராட்சை பழத்தை கொடுக்கும். ஆனால் அது ஆரஞ்சு பழத்தை கொடுக்காது. ஆனால் அது ஆரஞ்சு மரம் உற்பத்தி செய்யும் ஜீவனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்தாபனங்கள் திராட்சை செடிக்குள்ளாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கோருகின்றபடியால் அவர்கள் அதன் மூலம் வாழ்கின்றனர். காய்பா அவன் யாராக இருந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? அதே சமயத்தில் அவனும் கூட தீர்க்க தரிசனம் உரைத்தான். புரிகின்றதா? பாருங்கள், அவர்கள் அதைக் கொண்டே ஜீவிக்கிறார்கள். ஓ, நமக்கு ஒரு வாரம் இருக்க கூடுமானால் நாம் இந்த காரியத்தை படித்து ஆராய்ந்து நீங்கள் அதை காண தவறிப்போகாதபடி உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தலாம் என்றே நான் விரும்புகிறேன். இப்பொழுது நான் இந்த காரியங்கள் சிலவற்றை ஒதுக்கிவிடப் போகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், பாருங்கள். அந்த கரங்கள் இதை அவருடைய மனவாட்டிக்காக வடிவமைத்தது. மிருதுவான அன்பில் அவருடைய மனவாட்டிக்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின இந்த இயேசு பூமியின் ஒரு பாகமாக இருந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏன் பூமி என்னும் ஒரு பெண்ணின் கருப்பையில் தேவனுடைய வித்து, தேவனுடைய ஜீவன் உருவாக்கப்பட்டது? அது சரியா? ஆகையால் தேவனுடைய ஜீவன் அதனுள் வந்ததினால் அவர் தேவனுடைய சிருஷ்டிப்பின் துவக்கமாயிருந்தார். புரிகின்றதா? பின்பு அந்த அணுவில் இருந்த தேவனுடைய ரத்தம் பூமியை மீட்பதற்காக கல்வாரியில் பூமியின் மேல் சிந்தப்பட்டது. எல்லத்திற்காக பூமியை மீட்பதற்கு இப்பொழுது அது நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது அழைக்கப்பட்டு உறுதி கொள்ளப்பட்டது. இப்பொழுது அது இயேசுக்காகவும் அவருடைய மனவாட்டிக்காகவும் சுத்திகரிக்கப்படும்படிக்கு அக்கினி ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் மற்ற பாகங்களாக இருந்து இந்த பூமியின்று எடுத்துக் கொள்ளப்பட்டீர்கள். நீங்கள் பூமியின் ஒரு பாகமாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய சரீரம் பூமியின் ஒரு பாகமாக இருக்கிறது. உங்களுடைய ஆத்மா தேவனுடைய பாகமாயும் தேவனுடைய ஒரு தன்மையாயும் இருந்து ஒரு சரீரத்தினால் இங்கே பூமியின் மேல் காண்பிக்கப்பட்டது. சரீரம் மீட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது பாவத்தில் இருந்தது. ஆகையால் தேவன் நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற வழிமுறைகளாக இறங்கி வந்து உங்களுடைய ஆத்மாக்களை மீட்டுக் கொண்டார். நீங்கள் பூமியின் பாகமாக இருப்பதினால் அதுவும் மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் அந்த வழிமுறையில் இருக்கிறீர்கள். அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய சரீரம் நோவாவின் காலத்தில் உண்டான ஞானஸ்தானத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருந்தது. ஆமேன். உங்களுடைய மாம்சமானது அங்கே கிடந்தது. பூமியானது அக்கனியினால் சுத்திகரிக்கப்படுவதாயிருக்கிறது. நீங்கள் வாழவிருக்கும் ஸ்தலம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டிக்குமான ஒரு வாசஸ்தலமாக, புதிய எருசலேமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் சுத்திகரிக்கப்படுவதாயிருக்கிறது.
இந்த நகரத்தை கவனியுங்கள், அது பூமியின் மேல் அமர ஆயத்தமாக போகிறது.
இப்பொழுது நான் கூறினது போலவே உங்களால் தெளிவாக காண முடியும், இந்த பூமி மாற வேண்டும். அது இப்பொழுது இருப்பதைப் போன்று இருக்கவே முடியாது. 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு இந்த பூமி மாறாமல் இந்த விதமாகவே சென்று கொண்டிருக்க முடியாது. புரிகின்றதா? அத்தகைய ஓரிடத்தை இதில் பெற்றுக் கொள்ளும்படியாக அது மாறத்தான் வேண்டியதாயுள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நிறைந்திருக்கும்படியான, அவருக்கான ஒரு ஸ்தலமாய் ஆகும்படிக்கு நாம் அவருடைய பரிசுத்த அக்கினியால் மாற்றப்பட வேண்டியது போலவே இதுவும் உள்ளது.
இப்பொழுது கவனியுங்கள், புதிய பூமியில் விசாலமான இடம் உண்டாயிருக்கும். பாருங்கள், விசாலமான இடம், அது அக்கினியால் புதுப்பிக்கப்படும், அது உண்மை. ஆனால் அங்கே சமுத்திரம் இல்லாமற் போகும். கவனியுங்கள், அந்த நகரம் 1500 மைல்கள் சதுரமாய் அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த அளவுகளை வரையும் பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். இதோ தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ஆழமான வெளிப்பாடு உள்ளது. இதோ நான் இங்கே சற்று நிறுத்தவுள்ளேன், கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கு மற்றவைகளை மேலே கொண்டு வரவுள்ளேன். கவனியுங்கள், இப்பொழுது பூமியில் நல்லது நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷ புத்தகத்துக்கு திருப்பினால் அவர் அதை கனசதுர அடிகளினாலும் அரைக்கால் மைல் அளவுகளினாலும் எப்படி அளந்தார் என்பதை உங்களால் காண முடியும். 2300. இப்பொழுது இந்த நகரம் 1500 மைல்கள் சதுரமாய் அளவிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம்.
அது எதுவரைக்கும் நீண்டிருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் அதை இந்த வாரம் அளந்து பார்த்தேன்.
அது மெயின் என்னும் இடம் தொடங்கி புளோரிடா வரை, பின்பு கிழக்கு கடற்கரை நின்று 600 மைல்கள் கடந்து மிசிபியன் மேற்கு பாகம் வரை பரவியிருக்கும். வேறு வார்த்தைகளில் கூறினால், அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பாதி பாகம் வரை அந்த நகரம் விஸ்தாரத்தில் அமைந்திருக்கும். நீங்களோ அங்கே இடமே இல்லாதிருக்குமே எனலாம். இந்த பூமி 1/4 பாகம் தண்ணீரினால் சூடப்பட்டிருக்கிறபடியால் சமுத்திரம் இல்லாமற் போகும்போது இடமுண்டாயிருக்குமே. அசரியா வெடித்தல் சமுத்திரத்தை வற்றிப்போக செய்து பூமியை துருத்திக் கொண்டு மேலே வர செய்கிறது.
ஓஹோ, என்ன நிலைநிற்கட்டும்.
1500 மைல்கள் சதுர அளவுள்ளதாக இருக்கிறது. என்னே ஒரு நகரம். ஆனால் சமுத்திரம் அப்பொழுது போய்விட்டிருக்கும் என்பது நினைவிருக்கட்டும். அதனுடைய அகலமும் உயரமும் சமமாயிருக்கும். அதாவது இந்த விதமாக 1500 மைல் அகலமும் அந்த விதமாக 1500 மைல் நீளமும் 1500 மைல் உயரமுமாயிருக்கும். 1500 மைல் தெளிந்த பளிங்கு கொப்பான சுத்த பொண்ணாயிருந்தது. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அந்த நகரத்தை சுற்றிலும் மதில்கள் இருந்தன. இப்பொழுது அது சமமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கொள்ளவில்லை. அதில் மதில்களும் அஸ்திபாரமும் சமமாயிருந்தது என்றே கூறப்பட்டுள்ளது. அது கனசதுரமாக அல்லது சதுரமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கொள்ளவில்லை. வேறு ஒரு பூகோள அளவின்படி அது சமமான அளவு கொண்ட ஒரு கூர்நொடி கோபுரமாயிருக்கிறது. சதுர பரப்பளவு கொண்டதாய் அமைந்திருந்தது. அதன் மதில்கள் ஒரே அளவாயிருந்தன. பாருங்கள், நீளம் அகலம் உயரம். நாம் நிச்சயமாக உலகத்தைப் போலவே ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். புரிகின்றதா? இந்த கோணத்தின் அளவுகள் எல்லாம் சரியாக ஒரே விதமாக, அவைகள் யாவும் ஒரே அளவாயிருக்கின்றன. அங்கே கூர்நுனி கோபுரத்தின் வேறொரு அளவு அதை நிரூபிக்கிறது. எகிப்திலே இருக்கும் ஏனோக்கின் அடையாளமான கூர்நுனி கோபுரமே சரியானதொரு பதிலாக இவ்விதத்தில் அமைந்திருக்கிறது. ஜலத்தினால் உலகம் அழிக்கப்படும் முன்னர், நீதிமானாகுதல் உண்டாவதற்கு முன்னே ஏனோக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தான். இந்த கூர்நுனி கோபுரத்தில் ராஜாவினுடைய அறைக்கு செல்ல 7 படிகள் இருந்தன. அந்த 7வது படியை கவனியுங்கள். நீங்கள் எப்பொழுதாவது கூர்நுனி கோபுரத்தின் அளவுகளை ஆராய்ந்து பார்த்ததுண்டானால் நனவாயிருக்கும். அதாவது அந்த 7வது படியில் ஏறி வருகிறவனுக்கு ராஜாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறதாயிருக்கும். யாரை சந்திக்கும் இடமாக அது அங்கே நின்று கொண்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். அப்பொழுது கூர்நுனி கோபுர படிகளின் எண்ணிக்கைப்படி நீங்கள் எந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காண்பீர்கள். தேவன் 3 வேதாகமங்களை ஏற்படுத்தினார். இப்பொழுது கூர்நுனி கோபுர போதகம் என்ற ஒன்று அர்த்தமற்றதாயிருக்கிறது. ஆனால் உண்மையான கூர்நுனி கோபுரம் ஒன்று உண்டு. புரிகின்றதா? கவனியுங்கள், இப்பொழுது தேவன் முதல் வேதாகமம், அவர் 3 வேதாகமங்களை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு காரியமும் 3 அமைந்திருக்க வேண்டியதாயிருக்கிறது. இயேசு 3 முறை வருகிறார். ஒரு முறை தம்முடைய மனவாட்டியை மீட்க வருகிறார், அடுத்த முறை அவருடைய மனவாட்டியை அழைத்துக் கொள்ள வருகிறார், அடுத்த முறை அவருடைய மனவாட்டியோடு வருகிறார். பார்த்தீர்களா? இப்பொழுது எவ்வளவு அழகானது என்பதை கவனியுங்கள். புரிகின்றதா? இந்த கூர்நுனி கோபுரத்தில் ஏழு படிகள் இருந்த, அதன் பின்னரே ராஜாவினுடைய அறையும் இருந்தது. ராஜா தம்முடைய சிங்காசனத்தை அடையும் முன்பான ஏழு சபை காலத்தில் நாம் இருக்கிறோம். நினைவிருக்கட்டும், கூர்நுனி கோபுரமானது அதன் மேல் ஒருபோதும் ஒரு தலைக்கல்லை பெற்றிருக்கவில்லை. தேவனுடைய முதல் வேதாகமும் வானங்களில் உள்ள ராசி மண்டலமாயிருந்தது. அது துவங்கி ஒவ்வொரு காலத்தினூடாகவும் ஓடுகிறது. முதலாவது ராசி மண்டலத்தின் துவக்கம் ஒரு கன்னியாயிருக்கிறது. அந்த விதமாகத்தான் அவர் முதலில் வந்தார். ராசி மண்டலத்தின் கடைசி சின்னம் சிம்மராசி என்ற சிங்கமாயிருக்கிறது. அது இரண்டாம் வருகையை குறிக்கிறது. அதற்கு சற்று முன்பாக குறுக்கு மீன்கள் கடகராசி, அது புற்றுநோய் காலமாயிருக்கிறது. அதில்தான் நாம் இப்போது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனோக்கின் காலத்திலான ஒரு கூர்நுனி கோபுரம் இருந்தது. அது சரியாக சாட்சி பகர்ந்தது. நாம் அதனோட செல்லும்படியான நேரம் இருக்காது. ஆனால் எங்காவது ஒரு நாளில் தேவனுடைய உதவினால் நான் அதை உங்களுக்கு காண்பிப்பேன். அது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தின் சரியான அளவை காண்பிக்கிறதாயிருக்கிறது. புரிகின்றதா? கவனிங்கள். ஆனால் இப்பொழுது நாம் கொண்டிருக்கும் சம அளவுலான அந்த பூகோள அமைப்பு நிச்சயமாக ஒரு சதுர அமைப்பாயிருக்க வேண்டும் என்று பொருள்படுவதில்லை. கவனியுங்கள், இது எகிப்தில் இருக்கும் ஏனோக்கின் அடையாளமான கூர்நுனி கோபுரத்துக்கு ஒரு அடையாளமாயிருக்கிறது. அக்னி ஞானஸ்தானத்தினால் இந்த பூமியின் சுத்திகரிப்பின் காலத்தில் எரிமலைகள் வெடிக்கும் போல் இப்பூமியானது வெடித்து ஒரு கூர்நுனி கோபுரம் போன்ற மலைகளை வெளியே தள்ளிவிடும். புரிகின்றதா? அது சம்பவிப்பதற்கு மிகுந்த விசாலமான இடம் உண்டாயிருக்கும். முழு காரியமும் மாற்றப்படும். பூமியின் மேற்பரப்பு முழுவதும் மாற்றப்படும். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அது ஒரு கூர்நுனி கோபுரம் போன்ற மலைகளை வெளியே தள்ளிவிடும். இது வார்த்தையோடு சரியாக பொருந்துகிறதா இருக்கும். இப்பொழுது கவனியுங்கள், அவர் கூறினதை அங்கே ஏசாயா 65:25 நாம் அதை சற்று வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதில்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, என் பரிசுத்த பர்வதமெங்குமே, நினைவிருக்கட்டும், அது எப்பொழுதுமே ஒரு மலையாயிருக்கிறது. அதன் சுவர்கள் மேலும் கீழுமாக நேர்கோட்டில் இருக்குமானால் அந்த நகரத்தை வெளியிலிருந்துதான் பார்க்க முடியும், இல்லை உள்ளிலிருந்துதான் பார்க்க முடியும். சிங்காசனத்தை உள்ளிலிருந்துதான் பார்க்க முடியும். ஆனால் கவனியுங்கள், அது உள்ளிலிருந்து மட்டுமே காணப்படும். ஆனால் இப்பொழுது நாம் ஏசாயா 4:5 கூறப்பட்டுள்ள வாக்குத்தத்தை காண்கிறோம். நாம் அதை சற்று வாசிப்போமாக. நீங்கள் துரிதமாக செல்ல வேண்டும் என்றிருக்கின்றீர்களா? இல்லை, இப்பொழுது அவசரப்படாதீர்கள். நீங்கள் இங்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் மிகவும் அதிகப்படியான நேரம் தேவையாயிருக்கிறது. காரணம், நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆகையால் நாம் அதற்கு மீண்டும் திரும்பிச் செல்லும் போது நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றும் இதன் பேரிலான நம்முடைய அடுத்த ஆய்வு என்ன என்பதையும் மற்றொரு நேரத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். ஓ, கர்த்தராகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் எப்படி தவறிப்போக முடியாது என்பதை இங்கே கவனியுங்கள். இப்பொழுது இங்கே ஏசாயாவில் கவனித்து பாருங்கள். நான் அதை இங்கே எழுதி வைத்தேன். ஒரு நிமிடம், நான் அதை மீண்டும் கண்டறிய கூடுமானால் நலமாயிருக்கும். ஏசாயா 4:5. இப்பொழுது கவனியுங்கள், அவன் கர்த்தருடைய வருகை குறித்தும் எப்படியாய் அந்த ஸ்திரிகள் அவ்வளவு ஒழுக்க நெறியற்று இருப்பார்கள் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஓஹோ, அவன் ஏழு பெண்கள் என்றான். கவனியுங்கள், நாம் அதை வாசிப்போமாக. இங்கே பாருங்கள், அந்நாளில் ஏழு ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலமாயிருக்கிறது. விவாகம், விவாகரத்து, விபச்சாரம், இன்னும் என்னவெல்லாமோ உள்ளது. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். அந்த எல்லா அழிவிற்கும் எப்படி தப்பினீர்கள் பார்த்தீர்களா? சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து நாம் பார்ப்போம். ஜீவனுக்கென்று பெயரெழுதப்பட்டவனவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி, பாருங்கள், அது எப்பொழுதுமே மனவாட்டி என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்படிகளை, அது நீந்திருந்த யூதர்களும் மனவாட்டியுமே, பாருங்கள், அது நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது அது எப்பொழுதுமே தேவனுடைய நியாயத்தீர்ப்பாயிருக்கிறது. அவர் தம்முடைய முடிவான நியாயத்தீர்ப்பை செய்கிறார். உங்களை அழைத்து உங்களை நீதிமானாக்கி மீட்பிற்கு உங்களை கொண்டு வருகிறார். அதன் பின்னர் அவருடைய நியாயத்தீர்ப்பு உங்கள் மேல் தொடங்கும்படியாக பரிசுத்த ஆவியையும் அக்னியையும் உங்கள் மேல் அனுப்பி பாவத்தை சுத்திகரிக்கிறார். அப்பொழுது நீங்கள் அவருடையாயிருக்கிறீர்கள். அவர் பூமியை சுத்திகரிக்கும் போது அதேவிதமாகவே அக்னியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் அதை சுத்திகரிக்கிறார். இப்பொழுது பாருங்கள், கவனியுங்கள், நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அந்நாளில் கத்தத்தாமே மலையின் மேலிருந்து பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். அவ்வசனம் தொடர்ந்து அது ஒரு அடைக்கலமாகவும் ஒரு இளைப்பாறுதலாகவும் ஒரு புகலிடமாகவும் இருக்கும் என்று கூறுகிறது. கவனியுங்கள், சரியாக அது வேதாகமத்தை குறித்தே பேசுகிறது. அதன் சுவர்கள் மேலும் கீழும் நேர்கோட்டில் இருந்தால் உங்களால் அதை காண முடியாது, அது சாய்ந்திருக்க வேண்டும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவர் இந்த மலையின் மேல் இந்த வெளிச்சத்தை உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஓ, நாம் அந்த பாடலை பாடுவோம். ஓ சியோன் மலையின் மேலுள்ள அந்த நகரமே, நான் ஒரு யாத்திரை செய்கிறவனாயிருக்கிறபடியால் நான் இன்னும் உம்மை நேசிக்கிறேன். இப்பொழுது அந்த காலங்களினூடாக மலையின் மேலுள்ள அந்த நகரத்தை அடைவேன். பார்த்தீர்களா? கவனியுங்கள், தேவன் ஒரு அக்னிஸ்தம்பத்தில் இஸ்ரவேலரிடம் பேசின போது அவர் இறங்கின அந்த கொடிமுடி சீனாய் மலையாயிருந்தது. அவர் ஒரு மலையின் உச்சிக்கு மேல், சீனாய் மலையின் உச்சிக்கு மேல் இறங்கினார். மறுரூப மலையின் மேல் அவர், இவர் என்னுடைய இயேசுக்குமாரன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று விளம்பினார். பேதுரு யோவான் யாக்கோபு என்பவர்கள் முன்பு அவர் அந்த மலையின் உச்சிக்கு மேல் மின்னும் பிரகாசமான ஒளியின் ஸ்தம்பத்தில் இறங்கினார். அங்கே மறுரூபமாக்கப்பட்ட எலியாவோடும் மரித்தோரிலிருந்து எழுந்த மோசையோடும் அவர் அடையாளம் காட்டப்பட்டார். மகிழை, இந்த புதிய சிருஷ்டிப்பான புதிய பூமியில் இந்த புதிய நகரமானது மலையின் மேலும் அதன் உச்சியில் சிங்காசனத்தோடும் இருக்கும். சிங்காசனம் இங்கே உச்சியில் இருக்கும். அதில் வாழ்வர்கள் எல்லோரும் இந்த மலையின் மேலும் கீழும் இருப்பார்கள். அதை சுற்றிலும் உள்ள சுவர்களுக்கு 12 அஸ்திபாரங்கள் இருந்தன. ஆரோனின் மார்பகத்தில் இருந்த ஏபோத்தை போல 12 கோத்திரங்களின் நாமங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. வனாந்தரத்தில் இருந்த கூடாரத்தைப் போல, வனாந்தரத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தைப் போல அவர்களுக்கு 4 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு பக்கத்திலும் 3 அப்போஸ்தலர்கள் இருந்தனர். மொத்தம் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தனர் என்பதை கவனியுங்கள். அது 144 முடம் உயரமாயிருந்தது. 144 முடம் என்பது சரியாக 216 அடியாகும். அந்த நகரத்தை சுற்றிலும் ஒரு மதிலாக அமைந்த சுவரின் கற்கள் ஒவ்வொன்றும் ஏறத்தாழ 20 அடி உயரமாக இருந்தது. இப்பொழுது அது அந்த நகரம் மதில் சுவற்றின் மேல் அமைந்திருக்கவில்லை. ஏனென்றால் 1500 மைல்கள் பரப்பளவு கொண்ட ஒரு நகரம் அதன் மேல் அமைய முடியாது. அது நீங்கள் நுழையத்தக்கதான ஒரு மதிலாய் பழைய எருசலேமின் வாசல்களைப் போல் அமைந்திருந்தது. நீங்கள் அதற்குள் மதில் சுவற்றினூடாகத்தான் பிரவேசிப்பீர்கள். 12 அஸ்திபார கற்களாய் இருந்த அவைகள் ஒவ்வொன்றும் ரத்தனங்களைக் கொண்ட வித்தியாசமான கற்களாய் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை சுட்டிக்காட்டினதாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்து அப்போஸ்தலருடைய நாமத்தை உடையதாயிருந்தது. இயேசு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களில் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று கூறவில்லையா? அவர்கள் நகரத்துக்குள் வரும்போது வாசலண்டை யார் அமர்ந்து நியாயம் விசாரிப்பார்கள்? ஓஹோ, என்னே, அதுதான் காரியம். பூமியின் ராஜாக்கள் நகரத்துக்குள் பிரவேசித்து இயேசு வாக்குத்தத்தம் செய்தது போலவே அப்போஸ்தல நியாயாதிபதிகளின் முன்பாக வருவார்கள். ஓஹோ, என்னே, 1500 மைல்கள் உயர உச்சியில் இந்த சிங்காசனத்தில் இருக்கும் உலகத்தின் ஒளியானவரை முழு உலகமும் காணும். இயேசு உலகத்தின் உச்சிகளான சிங்காசனத்தில், சபையின் உச்சியில், சியோன் மலையின் உச்சியில் வீற்றிருப்பார். அது 1500 மைல்கள் உயரத்தில் இருக்கும். அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பாதி அளவிற்கும். நீங்கள் உலகம் முழுவதும் அவரை காணும்படியாக அது 1500 மைல்கள் உயரத்தில் எழும்பும். இங்கே மேலும் கீழுமாக எல்லாமே மேற்கப்பட்டதாயிருக்கும். அங்கே வீடுகள் சுத்த பொன்னாயிருக்கும். அங்கே நெடுஞ்சாலைகளும் பூங்காக்களும் தோட்டங்களும் இருக்கும். ஜீவ தண்ணீர் நதி சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு பளிங்காக மிளிரும் திறப்பின் வாயிலினூடாக உப்பரிக்கையின் மேல் ஓடும். ஜீவ விருட்சமானது ஒவ்வொரு முற்றங்களிலும் மடந்தோங்கி வருடத்தில் 12 விதமான கனிகளை தரும். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு வகை கனியை தரும். பூமியின் ராஜாக்கள் அதற்குள் தங்களுடைய மகிமையை கொண்டு வருவார்கள். இலைகளோ தேசங்களின் ஆரோக்கியமாக இருக்கும். அங்கே ராஜாக்கள் சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளியே செல்லும் போது ஒரு மரத்தின் இலையை இந்த விதமாய் பறித்து செல்வார்கள். தேவனுடைய கோபாக்கரை முடிந்துவிட்டிருந்த போது புறாவானது பழைக்குள்ளாக பரிசுத்த இலையை கொண்டு வந்தது போல இருக்கும். ஆகையால் ஒரு ராஜா இங்கே நகரத்துக்குள்ளாக இருக்கிற மனமாட்டியுடைய அறைக்குள்ளாக தன்னுடைய மகிமையை கொண்டு வந்து பின்னர் புறப்பட்டு செல்லும் போது ஒரு இலையை பறித்து தன்னுடைய கையில் பிடித்து தன்னுடைய அண்டை நாட்டு ராஜாவிடத்தில் நாம் என்னைக்குமான சமாதானத்தில் இருக்கிறோம் என்று கூறுவான். ஆமென். தேசங்களின் ஆரோக்கியமாகிற்றே, அது முழுவதுமாய் அமைதியாகிவிட்டிருக்கிறதே. சகோதரரே, ஒரு சமயம் நாம் ஒருவருடைய ரத்தத்திற்காக ஒருவர் சண்டையிட்டோம். நாம் சத்தமிட்டு சுட்டுக்கொண்டு பிள்ளைகளை எரித்ததையும் மற்ற காரியங்களை செய்ததையும் இழவில் வைத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ சமாதானமும் ஆரோக்கியமும் உண்டாயிருக்கிறது. வியாதிக்கான ஆரோக்கியம் அல்ல, அது முத்து பெற்றாயிற்று. இது தேசத்தின் ஆரோக்கியமாயிற்றே. ஆமேன். உச்சியில் நகரம் சிங்காசனத்தோடு இருக்கும். அங்கே அவர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை. எல்லில் கர்த்தராகிய தேவ ஆட்டுக்குட்டியானவரே அவர்களுடைய விளக்காயிருப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 கூறுகிறது. புரிகின்றதா? தேவனாகிய கர்த்தரே வனாந்திரத்தினூடாக இஸ்ரவேல் பிள்ளைகளை பின்தொடர்ந்த அந்த அக்கிரிசமாயிருக்கிறார். அவர் அந்த பரிபூர்ண ராஜ்யத்தினுடைய சிங்காசனத்திற்கு உயிரே எழும்பியிருக்கிறார். தேவன் தாமே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கத்தக்கதாக காலம் நிறைவேறும் போது இயேசு எல்லாவற்றையும் பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுப்பார். யோசேப்பை போல இயேசு இங்கே அவருடைய சிங்காசனத்தின் மேல் வைத்திருக்கிறார். சியோன் மலையின் உச்சியில் ராஜாவே அந்த வெளிச்சமாக இருப்பார். அவருடைய பரிசுத்த வெளிச்சம் முழு நகரத்தையும் வெளிச்சமாக்கும். அல்லேலூயா. 1500 மைல் உயரமாய், 1500 மைல் சதுரமாய் தேவனுடைய பரதீசுகள் நகரம் முழுமையும் கட்டப்பட்டதாய் அமைந்திருந்தது. அங்கே வீதிகளும் இருபுறமும் மரங்களும் உள்ள சாலைகளும் அமைந்திருந்தன. அது சரியா என்பதை உங்களுடைய வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21 வாசித்து பாருங்கள். அங்கே அவர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை, ஏனெனில் ஆட்டுக்குட்டியானவரை வெளிச்சமாயிருக்கிறார். 1500 மைல்கள் கொண்ட நகரத்தில் உள்ள சிங்காசனம் காணக்கூடியதாய் அமைந்திருக்கும். ஆனால் இது இந்த விதமாக நேராக இருக்காது. அது சற்று சாய்வாக கூர்நுனி கோபுரம் போல இருக்கும். அது பாதி தூரம் இந்த விதமாக இருக்குமானால் அதன் பின் அடுத்த பாதி கிட்டத்தட்ட இந்த விதமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு பட்டணத்தில் இருந்து மற்றொரு பட்டணம் வரையும் இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் ஒரு பட்டணத்தின் பக்கம் துவங்கி மறுபக்கம் வரையும் இருக்கும். நீங்கள் எனக்கு செவி கொடுப்பீர்களேயானால் என்னால் இங்கே ஒரு சிறு காரியத்தை குறிப்பிட முடியும். இங்குள்ள சிறு குழுவை நீங்கள் கவனிப்பீர்களா? அது கிட்டத்தட்ட 1500 மைல்கள் என்ற அந்த அளவு சுற்றளவு கொண்டதாக இருக்கிறது. ஜார்ஜியா, கலிபோர்னியா, சாஸ்கன் கச்சிபோன் வரையும், கான்சானிலிருந்து கற்பாறை கடற்கரையான மெயின் வரையும் உள்ள இடத்திலிருந்து இங்கே வந்து கூடியிருக்கின்றனர். அது சுமார் 1500 மைல்கள் சதுர அளவு கொண்ட இடத்தையே சுட்டிக்காட்டுகிறது. ஓ, அவர்கள் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் தூரதேசத்திலிருந்து வருகிறார்கள். நம்முடைய ராஜாவோடு விருந்துண்டவே வருகிறார்கள். எதனை உட்கொள்ள? மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அப்பத்தினால் அல்ல, வார்த்தையினால் பிழைப்பான். அவருடைய விருந்தினராக உணவு உண்டவே வருகிறார்கள். இந்த யாத்திரிகர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்! இந்த உலகத்தில் நான் கூற வேண்டுமானால் அவர்களை போன்ற ஜனங்களை நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. ஓ, தெய்வீகமான ஒளி பிரகாசிக்கும் அவருடைய பரிசுத்தமான முகத்தை தரிசிக்கிறார்கள். அவருடைய கிருபையில் பங்கேற்பவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டோர் அவருடைய கிரீடத்தின் ஒளி வீசும் கற்களாயிருப்பர். ஓ, இயேசு சீக்கிரம் வருகிறார். நம்முடைய தொல்லைகள் அப்பொழுது தொலைந்து போவோம். ஓ, நம்முடைய கர்த்தர் இந்த நொடிப்பொழுது வருவானால் எப்படி இருக்கும்! அதற்கு நீண்ட காலம் இல்லை. ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாக இருக்கிறது. பூகோள அமைப்பின்படியும் சோதோம், தூதர்கள் மற்றும் ஒவ்வொரு காரியமும் சரியாக அமைந்துள்ளது. புரிகின்றதா? அதன் பொருள் என்ன? 1500 மைல்கள் சதுர அளவு கொண்ட அதே அளவு தூரத்திலிருந்து இந்த சிறிய குடாரத்துக்கு வருகிறதை சற்று சிந்தித்து பாருங்கள். பாலஸ்தீனாவாகிய அந்த சிறிய இடத்தை குறித்து அது ஒரு சிறிய இடமாக இருந்த போதிலும் தேவன் ஏன் அந்த அளவு சிந்தையும் அக்கறையும் கொண்டிருந்தார்? ஆனால் அங்கேதான் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. அங்கேதான் புதிய எருசலேம் இறங்கி வரும். ஒலிவ மலை வலதாகவும் இடதாகவும் பிளந்து கொள்ள நிச்சயமாகவே அவள் பூமியிலிருந்து துருத்திக் கொண்டு மேலே வருவாள். இல்லை, அவர்களோ அது இந்த விதமாக பிளந்து மேலே வரும். அந்நாளிலே அவருடைய பரிசுத்த பாதங்கள் மலையின் மேல் இருக்கையில் அது பிளந்து துருத்திக் கொண்டு மேலே வரும். கவனியுங்கள், அவருடைய சிங்காசனம் 1500 மைல்கள் உயரத்தில் இருக்கும். நினைவிருக்கட்டும், ஒரு சமயம் சாத்தான் அவரை ஒரு மலையுச்சியின் மேல் சோதிக்க முயற்சித்தான். பார்த்தீர்களா? புதிய நகரம் 12 அஸ்திபாரங்களை உடையதாக இருக்கிறது. நாம் 12 கோத்திர பிதாக்களூடாக சென்றது போலவே அது 144 மூலமாக இருக்கும். ஆரோனின் மார்பதக்கம் போல 12 முத்துக்களிலான வாசல்களில் 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவருடைய பரிசுத்தமான்கள் இயேசுவை ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக முடிசூட்டும் போது அவரே சிங்காசனத்தில் தலைக்கல்லாக அமைந்திருப்பார். அவரே தலைக்கல்லாக இருக்கிறார். நான் என்னுடைய சட்டைப்பையில் என்னோடு வைத்திருக்கும் சிறு புத்தகத்தை வைத்திருக்கவில்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய சட்டைப்பையில் $1 நோட்டை நீங்கள் வைத்திருந்தால் அதை கவனித்து பாருங்கள். அவர்கள் அதில் ஐக்கிய நாடுகளின் முத்திரையையும் ஒருமுனையில் ஒரு கடுகும் ஈட்டியும் ஆயுதங்களின் போர்வையும் உடையதாயும் மறுமுனையில் கூர்நுனி கோபுரமும் அதன் உச்சியில் எல்லாவற்றையும் காணும் கண்ணும் வரையப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையே அவர்கள் அறியவில்லை. அங்கே அதன்மேல் லத்தீன் பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே மகத்தான முத்திரை என்று அது கூறுகிறதை நீங்கள் கண்டறியலாம். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. காய்பா தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான் என்பதை அவன் ஒருபோதும் அறியாதிருந்தான். அது மகத்தான முத்திரையாக இருக்கிறது. பாருங்கள், இதோ இருக்கிறது அந்த நகரம். அது இந்த விதமான வெறுமன ஒரு தட்டையான வடிவம் கொண்டதல்ல பாருங்கள். ஆனாலது காணக்கூடிய விதத்தில் சாய்வாக அமைந்திருக்கிறது. இந்த கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தின் மேல் கர்த்தர் தம்முடைய பர்வதத்தின் உச்சியில் இறங்குவார். இதோ அவர் இருக்கிறார். அந்த காரணத்தினால்தான் தலைக்கல்லானது ஏனோக்கினால் பொருத்தப்படவில்லை. புரிகின்றதா? அந்த காரணத்தினால்தான் தலைக்கல் இப்பொழுது வரவேண்டியதாக இருக்கிறது. மலையானது துருத்திக் கொண்டு மேலே வரும். அது கர்த்தருடைய மலையாயிருக்கும். இங்கே வெட்கப்பட்டவர்கள் வாசம் செய்வார்கள். இருபுறமும் மரங்களை கொண்ட விஸ்தாரமான சாலைகளும் நந்தவனங்களும் மற்றும் இவைகளை சுற்றி ஜீவநதியும் ஓடும். ஒவ்வொரு வீடும் கண்ணாடி போன்ற பொன்னினால் உருவாக்கப்பட்டிருக்கும். வீதிகள் பொன்னினால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஜீவ விருட்சம் அங்கே இருக்கும். அது 12 விதமான கனிகளை கொடுக்கும். ராஜாக்களும் பூமியின் கனவான்களும் தங்களுடைய கனத்தையும் மகிமையையும் வாசலுக்குள் கொண்டு வருவார்கள். வாசல் இரவிலே அடைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அங்கே இரவு என்பதே கிடையாது. ஆட்டுக்குட்டியானவரே அந்த நகரத்தின் விளக்காயிருக்கிறார். அந்த நகரத்தில் இரவே வராது. அங்கே எனக்கு ஒரு வீடு உண்டு. அது உழைப்பிலிருந்தும் கவலையிலிருந்து விடுதலையானதாயிருக்கும். ஓஹோ, ஆட்டுக்குட்டியான ஒரு விளக்காயிருக்கிற இடத்திற்கே நான் சென்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற வாசஸ்தலங்கள், வீடுகள், நகரங்கள், பட்டணங்களை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளாதிருக்கிறீர்களா? இந்த இயற்கையான காரியங்கள் எல்லாம் நிழலாயிருக்கின்றன. என்னுடைய கரத்தை போன்று தூரத்தில் இருக்கும் ஒரு நிழலை எடுத்துக் கொள்ளுங்கள். அது அங்கே ஒரு நிஜமாய் இல்லை. நிழலாய் இருப்பதற்கு முன்னே அங்கே அது ஒரு நிஜமான காரியமாக இருக்க வேண்டும். அந்த நிழலில் எனக்கு 12 விரல்கள் இருப்பது போன்று காணப்படுவதை நீங்கள் காணலாம். ஆனால் அதன் பின்னர் நீங்கள் அதனிடம் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கும் போது நிழலானது கையினுள் மறைந்த சத்ருவமான ஒரே காரியத்தை தான் காண முடியும். அநேக சமயங்களில் ஜனங்கள் 3 அல்லது 4 தேவர்கள் உண்டு என்றே கருதுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் இன்னமும் பழைய சீர்திருத்த காலத்தையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். புரிகின்றதா? தெளிவான தோற்றத்தில் ஒரே தேவன் உண்டு என்பதை இப்போது நீங்கள் இங்கு வந்து கண்டறிந்து கொள்ளுங்கள். அது சரியே. 12 ஸ்தாபனங்கள் அல்ல, ஒரே ஒரு மனவாட்டி தான் உண்டு. ஆனால் ஒரு மனவாட்டியே உண்டு. அவளே இதற்கென்று இந்த பூமியிலிருந்து முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவளாயிருக்கிறாள். அவளே தன்னுடைய ஸ்தானத்தை ராஜ்யத்தில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த சிங்காசனம் காண்பதற்கு மிகவும் உயரமாயிருக்குமே. புதிய நகரம் 12 அஸ்திபாரங்களோடும் 12 வாசல்களோடும் இருக்கும். இயேசுவே தலைக்கல்லாயிருப்பார். அப்போஸ்தலர்களோ 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாயிருப்பார்கள். ஏனோக்கின் கூர்நுழி கோபுரமானது எந்த நிழலையுமே பகலில் உண்டாக்குவதில்லை. நான் எகிப்திலுள்ள கூர்நுழி கோபுரத்தண்டை இருந்திருக்கிறேன். அது பூகோள கணக்கின்படி அமைக்கப்பட்டு அதனுடைய அளவுகள் சூரியன் எப்பக்கம் இருந்தாலும் அதை சுற்றி ஒரு நிழலும் விழாத வண்ணம் இந்த மகத்தான உருவமான கூர்நுழி கோபுரம் பூகோள கணக்கின்படி சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்களா? அங்கே ஒருபோதும் இரவே இருக்காது. மலையின் உச்சியில் அவர் தம்முடைய மகிமையினால் பிரகாசிப்பார். அவருடைய மகிமையின் ஒளி எல்லா நேரத்திலும் அங்கே இருக்கும். அங்கே இரவே இருக்காது. இயேசு தலைக்கல்லாயிற்றே. இப்பொழுது கவனியுங்கள். எனவே மீட்கப்பட்டவர்கள் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நாம் இப்பொழுது நாம் வெளிச்சத்தில் அந்த அழகான வெளிச்சத்தில் நடப்போம் என்ற பாடலை பாடுகிறோம். ஏதோ ஒன்று நமக்குள்ளாக இருந்து வெளியே கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது. மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அந்த காரணத்தினால்தான் அது காத்துக் கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? அதுதான் அந்த தன்மையாயிருக்கிறது. நாம் எவ்விதமாய் அதை உணர்கிறோம்? உண்மையாகவே இது நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இந்த நகரத்தையே ஆபிரகாம் நோக்கிக் கொண்டிருந்தான். புரிகின்றதா? அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தபடியால் அந்த நகரம் எங்கோ இருந்தது என்பதை அறிந்திருந்தான். வேதம் அவ்வண்ணமாக கூறியுள்ளது. அவன் வாழ்ந்த பட்டணத்தை விட்டுவிட்டு அது எங்கே அமையப் போகிறதோ அங்கே நோக்கும்படி சென்றான். அவன் அங்கேயே சென்றான். பார்த்தீர்களா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். பாருங்கள், அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். இயேசு முன்குறிக்கப்பட்ட ஒரு ஜனத்திற்காக, தெய்வீகமாய் கொல்லப்பட்ட ஒரு ஜனத்திற்காக, தெய்வீக சிற்பாசாரியாய் தெய்வீக கரங்களினால் ஒரு தெய்வீக நகரத்தை கட்டும்படி சென்றிருக்கிறார். அவர் அதை ஆயத்தமன்படிக்கே சென்றிருக்கிறார். ஆபிரகாம் அதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற நகரத்திற்காக காத்திருந்து தான் ஒரு பரதேசியும் அந்நியனுமாய் இருந்தான் என்று அவன் அறிக்கை செய்தான். அந்த தீர்க்கதரிசியோ அது எங்கோ இருந்தது என்பதை அறிந்திருந்தான். அது இறங்கி வருவதை யோவான் கண்டான். ஆனால் ஆபிரகாமோ அப்பொழுது அது பூமியின் மேல் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். ஏன்? அவன் மெல்கிசேதேக்கை, அதன் ராஜாவை சந்தித்து அவருக்கு தசமபாகம் கொடுத்தான். அவர் தாயும் தகப்பனும் இல்லாதவராயிருந்தார். அவருக்கு ஜீவனின் துவக்கமும் ஜீவனின் ஆபிரகாம் அவரை சந்தித்தான். மீட்கப்பட்டவர்கள் வாழப்போகும் அந்த பரிசுத்த கர்த்தருடைய பர்வதத்தில் அமரப்போகும் நகரம் எழும்பவருக்கும் அந்த சரியான இடத்திலே அவர்கள் ராபோஜனம் எடுத்துக் கொண்டனர். ஓஹோ, என்னே, அந்த நேரம் அப்படியே நின்றுவிடாது. இல்லை, நாம் காலமணி நேரத்தில் இருக்கிறோம். சற்று கழித்து நாம் நித்தியத்துக்குள்ளாக செல்வோம்.
ஓ, பரிசுத்த பர்வதமாயிற்று. அங்கே கண்ணாடி போன்ற பொன் வீதிகளும் வீடுகளும் நந்தவனங்களும் இருக்கும். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் வெளிப்படுத்தின விசேஷம் 21:18 வாசியுங்கள். ஜீவ விருட்சம் அங்கே இருக்கும். அது ஒவ்வொரு மாதமும் 12 விதமான கனிகளை கொடுக்கும். இந்த கனிகளை சாப்பிடுகிற ஜனங்கள் ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய ஆகாரத்தை மாற்றிக் கொள்வார்கள். அது ஜெயங்கொண்டவர்களுக்கு மட்டுமே. உங்களுக்கு தெரியுமா, அது ஸ்தாபனங்களுக்கு அல்ல. நீங்களோ சகோதரனாம், அதன் பொருள் அதுதான் என்று நீ கூறுகிறதா என்று கேட்கலாம். நாம் ஒரு நிமிடம் வெளிப்படுத்தின விசேஷம் 2 சற்று திருப்பி அதை கண்டறிவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 அது உண்மையிலேயே இப்பொழுது சத்தியமா அல்லது இல்லையா என்பதை கண்டறிவோமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 இந்த விதமாக வாசியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்பொழுது அவர் யூதர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கவில்லை என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். இது சபை புறஜாதியாயிருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவருக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கண்ணியை புசிக்க கொடுப்பேன். ஜெயங்கொள்பவர்கள் மட்டுமே, மிருகத்தையும் அவருடைய முத்திரையையும் ஜெயங்கொண்டவர்கள் மட்டுமே. அது கத்தோலிக்க மார்க்கம், புராட்டஸ்டன்ட் மார்க்கம், ஸ்தாபனம் என்ற மிருகத்தையும் அவனுடைய முத்திரையையும் அவனுடைய நாமத்தின் எழுத்துக்களையும் ஜெயங்கொள்பவனே. அவனே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவனாயும் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவனுமாயிருப்பானே என்று தீட்டுள்ளது எதுவுமே உள்ளே பிரவேசிக்க முடியாது. பார்த்தீர்களா? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம் நாம் அப்படியே சற்று இன்னும் ஆழமாக செல்வோம். ஜீவ விருட்சம் ஜெயங்கொள்கிறவர்களுக்கு மட்டுமே அங்கிருக்கும். இலைகளோ தேசங்களின் ஆரோக்கியத்துக்கானதாயிருக்கும். அது அங்கு வாழும் ராஜாக்களுக்காய் உள்ளது. அவர்கள் தங்களுடைய கனத்தை உள்ளே கொண்டு வந்து அது தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வைப்பார்கள். அது 11 கோத்திரங்களும் வெளியிலிருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் லேவிக்கு தசமபாகத்தை உள்ளே கொண்டு வருவது போல இருக்கும். பாருங்கள், அவர்கள் தங்களுடைய மகிமையை உள்ளே கொண்டு வரும்போது அங்குள்ள அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலிருந்து அவர்கள் தங்கள் கரத்தை ஜீவ விருட்சத்தண்டை நீட்டி அந்த பரிசுத்த இலையை, ஜீவ விருட்சத்தின் பரிசுத்த இலையை பறித்துக் கொண்டு அவர்கள் வெளியே நடந்து செல்வார்கள். இனி ஒருபோதும் யுத்தமே இருக்காது. ஒவ்வொன்றும் சமாதானமாயிருக்கிறது. இலைகளே தேசத்தின் ஆரோக்கியத்திற்கான ஒரு அடையாள சின்னமாயிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் விழாமல் இருந்திருந்தால் அவன் அங்கிருந்த அந்த ஜீவ விருட்சத்தில் இருந்த கனியை புசித்திருந்திருப்பான். அதே விருட்சமே, அந்த ஜீவ விருட்சம் புதிய பூமியில் எல்லா காலத்திலும் அவன் வாலிபமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க அங்கே தரித்திருக்கும். புரிகின்றதா? தேசங்களும் அவ்வாறே இருக்கும். இலைகள் தேசங்களின் ஆரோக்கியத்திற்கானதாயிருக்கும். கவனியுங்கள், இப்பொழுது உள்ள வியாதியை போன்றதற்கானதாய் அல்ல. ஆதாமிற்கு இருந்த அதே உரிமைகள் உங்களுக்கும் இருக்கும். புறாவானது சமாதானத்தின் அடையாளமாக பரிசுத்த இலையை கொண்டு வந்தது போல ஒவ்வொரு ராஜாவும் ஒரு இலையை எடுத்து செல்வார்கள். கவனியுங்கள், ஒருவேளை பல சிறிய ஆறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஜீவ நதியாக உருவெடுக்கிறதா இருக்கலாம். இப்பொழுது இந்த பூமியில் நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முடிக்கப் போகிறேன். இந்த பூமியில், அதாவது நான் அப்படியே நிறுத்திவிடப் போகிறேன். இன்னும் எவ்வளவோ அதிகமான பக்க குறிப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது இன்னும் ஏறத்தாழ 30 பக்க குறிப்புகள் இருக்கின்றன. ஆம், பாருங்கள், நான் அன்றொரு இரவு பிரசங்கித்தது போல இந்த ஜீவியத்தில் மலைகளில் கொப்பளித்துக் கொண்டு வரும் நீரூற்றுகளின் தண்ணீர் ஜீவனை தரும்படியான ரட்சகனாயிருந்து தாகத்தை தீர்க்கிறது போல வேறொன்றும் தாகத்தை தீர்க்கிறதற்காக நான் இதுவரை ஒருபோதும் கண்டதே இல்லை. நீங்கள் தாகமடைந்து களைப்புற்று ஒரு நல்ல ஓடையண்டை விழுந்து விடுவீர்களேயானால் அது உங்களுக்கு ஜீவனை திரும்ப அளிப்பதாயிருக்கிறது. பூமியின் 100 ஆழங்களில் கிருமிகள் அண்டாத சுத்தமான ஜீவனை கொடுக்கும் தண்ணீரினால் பூமியானது கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதை பாராட்டுகிறோம். அது சிறியதாக இருக்கிறது. இப்பொழுது பூமியானது புத்துணர்ச்சியூட்டும் அநேக நீரோடைகளை உடையதாயிருக்கிறது. நீங்கள் தாகத்தினால் மறித்துக் கொண்டிருக்கும் போது அதிலின்றி குளிர்ந்த நல்ல தண்ணீரை பெற்றுக் கொள்ளும் போது அதுவே நீங்கள் ஜீவிக்கும்படியாக உதவும். ஆனால் இந்த ஒன்று எங்கிருந்து வருகிறது என்பதை பாருங்கள். அது சிங்காசனத்திலிருந்து வருகிறது. அதனால்தான் அது ஜீவனை அளிக்கும் ரட்சகனாயிருக்கிறது. தேவன் அமர்ந்திருக்கின்ற சிங்காசனத்திற்கு கீழிருந்தே அது வருகிறது. இந்த பூமி முழுவதிலுமே இப்பொழுது இங்கே நாம் ஜீவிக்கிற இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் அல்லது அஞ்ஞானிகளாயிருந்தாலும் அவர்கள் எல்லோருமே கோவில்களை உடையவர்களாயிருக்கின்றனர். நீங்கள் அதை குறித்து எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்துண்டா? ஆனால் இந்த புதிய பூமியிலோ ஒன்றுமே இருக்கவில்லை. வேதமோ அங்கே தேவாலயமே இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதனுடைய ஆலயமாயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே விளக்காயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமாயிருக்கிறார்.
ஆட்டுக்குட்டியானவரே சிங்காசனமாயிருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவரே ஜீவனாயிருக்கிறார், அவரே அந்த ஆலயமாயிருக்கிறார். பாருங்கள், இந்த எல்லா ஆலயங்களிலும் அவர்கள் ஒரு பொருளை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நகரத்தில் அவரே ஆராதனையின் பொருளாயிருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களோடு இருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய ஒளியே கூர்நுனி கோபுரத்தில் பிரகாசிக்கிறது. பேதுருவும் யோவானும் மலையின் உச்சியில் இருந்தது போன்றே அந்த வெளிச்சமானது மலையின் உச்சியை மூட ஒரு சத்தம் பேசி, இது என்னுடைய நேசகுமாரன் என்று உரைத்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று கூறுகிறது. தேவன் மனிதனை இந்த 3 வழிமுறைகளினால் மீட்டு அவருக்குள் குடிகொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவன் பூமியையும் பூமியில் உள்ள வாசஸ்தலத்தையும் அவர் பூமியிலிருந்து கொண்டு வந்த தம்முடைய பூமியின் பிரஜைகளோடு அதை மீட்கப் போகிறார். அது பாவத்தினூடாக விழுந்து போனது. எனவே அவர் அதை அவ்விதமே போகும்படி விட்டிருந்தார். ஆனால் இப்பொழுதோ நாம் ஒரு பாகமாக இருக்கிற அந்த விழுந்து போன பூமியை மீட்டுக் கொள்ளும்படியாய் அவர் இயேசுவை அனுப்பினார். உங்களுடைய தலையில் உள்ள ஒரு முடியாயிலும் அழிந்து போகாது, அவ்வண்ணமாகவே இயேசு கூறினார். அவர், நான் அதை கடைசி நாளில் மீண்டுமாய் எழுப்புவேன் என்றார். புரிகின்றதா? ஏன் நீங்கள் பூமியின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள்? நான் என்னுடைய தலைமுடியை இழந்து விட்டதை குறித்து என்னுடைய மனைவியிடத்தில் கூறிய ஒரு சிறிய சிரிப்பான காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். நான் அவைகளில் ஒன்றையுமே இழந்துவிடவில்லையே என்று நான் அவளிடம் கூறினேன். அப்பொழுது அவளோ, அவர்கள் எங்கே என்று கேட்டாள். அதற்கு நானோ, நான் அவர்களை பெற்றுக் கொள்ளும் முன்பு அவர்கள் எங்கிருந்ததோ அங்கே இருக்கின்றன என்றேன். அவைகள் எங்கே ஒரு மூலப்பொருளாக இருந்ததோ அங்கே இருக்கின்றபடியால் அவைகள் எனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. புரிகின்றதா? அது உண்மை. நானும் ஒரு நாளில் அவைகளிடத்திற்கு செல்வேன். இந்த வயோதிப சரீரமோ சுருங்கிப் போய், தளர்ந்து போய், தோள்கள் சரிந்து போய், முழங்கால்களில் வலியும், தொண்டையில் கனகரப்புமானதாய் உள்ளதே. அது சரி, உங்களால் இதை சமுத்திரத்தில் அடக்கம் செய்ய முடியும். ஆனால் எக்காலமோ என்னை எழுப்பி விடுமே. ஆமையா, நாம் இந்நாட்களில் ஒன்றில் மாற்றமடைய போகிறோம். நான் மீட்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் ஒரு பாகமாக இருக்கிறேன். நீங்கள் உலகத்தில் இருக்கின்றீர்கள், ஆனால் இந்த உலக வழக்கங்களின்படியான ஒழுங்கின்படியாய் அல்ல. நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒழுங்கில், ஒரு மீட்கப்பட்ட ஒழுங்கில் இருக்கின்றீர்கள். கவனியுங்கள், தேவனுடைய வாசஸ்தலம் மனிதனோடு இருக்கும். கவனியுங்கள், முந்தின காரியங்கள் ஒழிந்து போயின, இது இந்த காரியம் ஒழிந்து போயிருக்கிறது. மனிதனோடு வாசம் செய்யும்படியாய் பரலோகம் இறங்கி வந்திருக்கிறது என்பதே இதன் பொருளாயிருக்கிறது. புரிகின்றதா? பரலோகமும் பூலோகமும் ஒன்றையொன்று தழுவிக்கொண்டன. பூமியின் பாகமாயிருந்த இயேசுவின் மேல் புறா இறங்கிறது போன்றே ஆகும். அவர் மனிதனாய் பூமியின் தூளாயிருந்தார். தேவன் சிருஷ்டிக்கும் வல்லமையினால் ஒரு சிறு ஜீவ அணுவின் மூலம் இறங்கி வந்தார். அதற்குள் இருந்த அந்த ரத்தமானது, அந்த ரத்தத்தில் இருந்த ஜீவனானது தேவனிடத்திற்கு திரும்பி எழுந்தருளிச் சென்றது. ஆனால் அதை உரிமை கோரும்படியாகவே பூமியின் மேல் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. ஏனென்றால் அந்த ரத்தம் காயினால் உடைக்கப்பட்ட ரத்த உயிரணுவின் மூலமாய் கொண்டுவரப்பட்டிருந்தது. பாருங்கள், இப்பொழுது அவர் சிருஷ்டிக்கும் வல்லமையினால் ஆதாமை சிருஷ்டித்துக் கொண்டு வந்தது போலவே இங்கே அவர் இரண்டாம் ஆதாமை திரும்பவும் கொண்டு வந்தார். அங்கே அந்த உயிரணுவை உடைத்ததினூடாக அங்கே பாவம் காயின் நீதிமானுடைய அந்த ரத்த உயிரணுவை உடைத்தான். பாருங்கள், இப்பொழுது இந்த ரத்த உயிரணுவானது, ஏனென்றால் அவன் ஆபேலை கொன்றான். ஆனால் ஆபேல் பாலியல் இனச்சேர்க்கையினால் பிறந்திருந்தான். ஆனால் இந்த ஒருவரோ பாலியல் இனச்சேர்க்கையினால் பிறந்தவர் அல்ல. அதனுடைய துவக்கமே தேவனுடைய சிருஷ்டிப்பாயிருந்தது. அது பூமியை மீட்டது. சுண்ணாம்பு, உப்புக்கள், எண்ணெய், இயலுலக ஒளி இவைகளினால் உண்டாக்கப்பட்டிருக்கிற உங்களையும் மீட்டுக் கொண்டார். ஒரு முடியும் பாழாக்கப்படாது. நான் அதை கடைசி நாளில் மீண்டும் எழுப்புவேன். அப்படியானால் என்ன? தேவன் பூமியின் மேல் வாசமாக இருக்கும்படி இறங்கி வருகிறார். அவருடைய சொந்த சரீரமானது அதனுடைய ஒரு பாகமாக இருக்கிறது. நம்முடைய நீதிமான ஆக்குதலுக்காகவே அவர் அதை எழுப்பினார். நாம் அதை விசுவாசிக்கிறதினாலும் அதை ஏற்றுக்கொள்கிறதினாலும் நீதிமானாக்கப்படுகின்றோம். இந்த மாதிரியிலேயே இயேசு மனிதனாகிறார். தேவன் இல்லை, இந்த எல்லா காரியங்களையும் சாத்தியமாக்கும்படியாகவும் நம்மை மீட்கும்படியாகவும் அவருடைய ஸ்தானத்தை முன்குறிக்கப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளும்படியாகவும் தேவன் மனிதனானார். இந்த நகரத்தை குறித்தும் அதனுடைய அழகான வெளிப்புற மதிச்சுவர்களை குறித்து கவனித்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் இந்த நகரத்தை புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், அது ஒரு பரிசுத்த மலையாயிருக்கிறது. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வார் யாரும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நகரம் சதுரமாய் இருக்கவில்லை, அது ஒரு பர்வதமாயிருக்கிறது. அதனுடைய நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருக்கிறது. பாருங்கள், அது இந்த விதமாக 1500 மைல்களும் அந்த விதமாக 1500 மைல்களும் அதன் சுற்றளவு 1500 மைல்களும் அதன் உயரம் 1500 மைல்களுமாய் இருக்கின்றன. ஆகையால் அது கூர்நுனி கோபுரத்தைப் போல ஒரு பெரிய பர்வதமாக இருக்கிறது. அந்த நகரம் மலைக்கு மேலே இருக்கிறது. மகிமை அங்குதான் நீங்களும் தேவனுடைய பரதீசும் உலகத்தின் வெளிச்சமுமான அந்த பரிபூர்ணமான ராஜ்யம் இருக்கும். 7 நாளில் அல்ல, நித்தியமான ஒன்றாக இருக்குமே. புரிகின்றதா? 1000 வருட அரசாட்சிகள் அல்ல, புதிய பூமியிலே. புரிகின்றதா? அது 1000 வருட அரசாட்சிகளூடாக சென்று கொண்டிருக்கையில், அதனுடைய பரிசுத்தமாகின்ற வழிமுறைகளூடாக சென்று கொண்டிருக்கையில், அது இன்னமும் சுட்டரிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். புரிகின்றதா? ரத்தமே ஜனங்களை மீட்டது. அது அந்த 1000 வருடத்திற்கான அந்த கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு அது நினைப்பூட்டுதலாக இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது. ஆகையால் அது உங்களைப் போன்றே, இந்த நகரத்தின் அவருடைய பிரஜைகளைப் போன்றே கட்டளையின்படியே அக்கினியால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் மறித்தாலும் அல்லது நீங்கள் ஜீவித்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? அவர் இன்றைக்கு வந்தாலும் அல்லது 100 ஆண்டுகள் அல்லது 1000 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் நான் என்னுடைய மாற்றம் வரும் வரையில் இழைப்பாருவேன். ஆகையால் வயோதிக புருஷனே, வயோதிக ஸ்திரியே, நீங்கள் மனத்தளவடைய வேண்டாம். நீங்கள் இங்கே இந்த தேவனுடைய தன்மையை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்களாக இருப்பீர்களேயானால், இந்த தேவனுடைய தன்மையை இங்கே நீங்கள் உடையவர்களாக இருந்தால் நீங்கள் நித்தியத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த 7 நாளிலிருந்து 8 நாளுக்குள்ளாக பிரவேசித்திருப்பீர்களேயானால், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நித்தியத்திற்குள்ளாக பிரவேசித்து விட்டீர்கள். நீங்கள் இதற்குள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் அல்லது மேலும் கீழுமாக குதிப்பதன் பேரில் அல்லது நான் இதை செய்கிறேன், நான் இன்னும் என்னுடைய 7 நாளை அனுசரிக்கிறேன், நான் இறைச்சியை புசிக்கிறதில்லை என்ற அதுபோன்ற காரியங்களின் பேரில் நம்பிக்கை கொண்டிருப்பீர்களேயானால் எப்படியும் அவைகள் யாவும் அழிந்து போகும். புரிகின்றதா? ஆனால் இதுவோ நித்தியமானதாயிருக்கிறது. புரிகின்றதா? இது நித்தியமானதாயிருக்கிறது. இது கூடார பண்டிகைக்கு அடுத்ததாயிருக்கிறது. கூடார பண்டிகையானது கடைசி பண்டிகையாய், 7வது பண்டிகையாயிருந்தது. நாம் 7 சபை காலத்தில் கூடார பண்டிகையின் கீழே இப்பொழுது ஆராய்ச்சிக் கொண்டிருக்கிறோம். 1000 வருட அரசாட்சியில் நாம் மீண்டும் 7 நாளில் கூடார பண்டிகையின் கீழ் இருப்போம். ஆனால் அதன் பின்னர் 7 நாளுக்கு பிறகு நமக்கு ஒரு பரிசுத்த சபை கூடுதல் உண்டாயிருக்கிறது, நித்தியத்திற்கு திரும்பி செல்லுதல். நித்தியமான ஒருவர் வந்து நம்மை மீட்டு திரும்பவும் கொண்டு சென்று நாம் இதில் ஒரு பாகமாக இருந்தோம் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளும்படி செய்கிறார். இப்பொழுது நீங்கள் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள் என்பதை எப்படி அறிவீர்கள்? இந்நாளுக்கென வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த மணி நேரத்திற்கான வார்த்தையினாலே ஆகும். அது என்ன? முதல் நாளுக்கு திரும்பி செல்லுதல். அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்திற்கு திருப்புவான். அசலான பெந்தேகோஸ்தேவிற்கு திரும்ப கொண்டு வருதல் உணர்ச்சி வசப்படுதலுக்கு அல்ல. இந்நாளுக்கென வாக்குரைக்கப்பட்டிருக்கிறபடியே காலை வெளிச்சத்தில் காணப்பட்ட அதே சூரியனே மாலை வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். ஆமென், ஆமென். நாம் எங்கே இருக்கிறோம் நண்பர்களே? நாம் எங்கே இருக்கிறோம்? ஆகையால் வெளிப்பட்ட விசேஷம் 11வது அதிகாரம் யூதர்களுக்கு காண்பிக்கப்படும். அது உண்மை. எடுத்துக் கொள்ளப்படுதல் வந்து கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், மதில் சுவர்களின் வாசல்கள் வெளியே புதிய பூமியில் பறந்திருக்கும். தேசங்கள் நித்திய சமாதானத்தில் வாசமாயிருக்கும். இப்பொழுது என்ன? கனப்படுத்தப்பட்ட ராஜாக்கள் தங்களுடைய மகிமையை அதற்குள் கொண்டு வருவார்கள். அங்கே பாவமே ஒருபோதும் இருக்க முடியாது. முடியை கத்தரித்துக் கொண்ட ஸ்திரீகள் ஒருபோதும் அந்த நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நான் அதை உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். குட்டையான ஆடை அணிந்து கொள்பவர்களும் புகைப்பிடிப்பவர்களும் அந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. வேசி தரகர்களும் வேசிகளும் பொய்யர்களும் விபச்சாரக்காரர்களும் அவர்கள் யாராயிருந்தாலும் அந்த நகரத்தில் பிரவேசிப்பதில்லை. இல்லை, அவை யாவும் முற்று பெற்றிருக்கும். பாவம் ஒழிந்தே போயிருக்கும். அதனுடைய பரிசுத்தத்தை அசிசிப்படுத்தும் எந்த காரியமும் அங்கே பிரவேசிப்பதில்லை. அதைத்தான் அவர் கூறினார், எல்லாமே முற்றிலுமாக ஒழிந்து போயின. அதனுடைய நிலங்களுக்கு வெளியிலும் அதனுடைய வாசல்களை சுற்றிலும் நோக்கி பாருங்கள், கரடி சாதுவாயும் ஓநாய் சாந்தமுள்ளதாயும் இருக்கும், சிங்கம் ஆட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும், காட்டில் இருக்கும் துஷ்டமிருகம் ஒரு சிறு பிள்ளையால் வழிநடத்தப்படும், நான் இருக்கிற சிருஷ்டிப்பிலிருந்து மாற்றப்படுவேன், என்னுடைய அழிவுக்குரிய சரீரத்தில் இந்த மரணம் கிரியை செய்து முதுமையை அடைந்து கொண்டிருக்கிற போதிலும் நான் மாற்றப்படைவேன். நீங்கள் அந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்களா? கரடி சாதுவாயிருக்கும் ஓநாய் சாதுவாயிருக்கும். அது உங்கள் மேல் பாய்ந்து பீறிக்கொள்ள முயற்சிக்காது. அது உங்களோடு கூட பாதைகள் நடந்து செல்லும். யார் அதை சுதந்திரிக்கப் போகிறார்கள்? மீட்கப்பட்டவர்கள். அது யாராயிருக்கும்? கவனிங்கள், இப்பொழுது என்னுடைய உதாரணப்படுத்தி காண்பிக்கும் மாதிரிகளையே நான் போதிக்க முடியும். கவனியுங்கள் சகோதரர்களே, நோவா தீர்க்கதரிசியோடு புதிய பூமியில் வெளியே வந்தவர்கள் யார்? அவரோடு பிழைக்குள் சென்றவர்களே. அது உண்மையா?
அவர்களே வெளியே நடந்து வருகிறார்கள். புரிகின்றதா? நோவாவினுடைய செய்திகளால் அவனோடு உள்ளே சென்றவர்களே தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு பிறகு புதிய பூமியின் மேல் நடந்து வெளியே வந்தவர்களாயிருந்தனர். இப்பொழுதும் இயேசுவோடு உள்ளே போகிறவர்கள் மட்டுமே. நீங்கள் எப்படி அவருக்குள்ளே செல்கிறீர்கள்? ஒரே ஆவியினாலே. அவர் வார்த்தையாயிருக்கிறார், நீங்கள் அவருடைய பாகமாக இருக்கிறீர்கள். அவருடைய எந்த பாகமாக நீங்கள் இருக்கிறீர்கள்? இந்த வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்கிறவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு ஆகிறவருடைய அரசாட்சியில் நடந்து செல்வீர்கள். அப்பொழுது நீங்கள் வெளியில் நடந்து செல்வீர்கள். கவனியுங்கள், ஒரு புதிய சந்ததியாய் அல்ல, அது வேறிடத்தில் நடுதலாயிருக்கிறதே. நீங்களோ ஓஹோ சோதன் பிரணாமே எனலாம். ஓ கவனியுங்கள், 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவனால் எலியாவை எழுப்பி அவனை மேலே எடுத்துக்கொண்டு மீண்டும் யூதர்களுக்கான ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க அவனை திரும்ப பூமிக்கு அனுப்பத்தக்கதாக பெயர்த்து நடக்கூடுமானால் அப்பொழுது அவரால் மனவாட்டிக்கு எவ்வளவு அதிகமாய் செய்யக்கூடும்? நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு, அவன் ஜலப்பிரளயத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அவனிடத்தில் என்ன கூறப்பட்டது என்பதை கவனியுங்கள். முன்பு ஆதாமனிடத்தில் கூறப்பட்டது போன்றே கூறப்பட்டது. அவன் புதிய பூமியின் மீது வந்தபோது வெள்ளத்திற்கு பிறகு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றே கூறப்பட்டது. கவனியுங்கள், முதல் ஆதாமிடத்தில் கூறப்பட்டது போல கரிகொடுக்கிறவர்களாய் பூமியை நிரப்ப வேண்டும் என்று கூறப்பட்டது. இப்பொழுது உங்களால் இங்கே சரியாக காணக்கூடும். இப்பொழுது மிகவும் கூர்ந்து கவனியுங்கள், ஆதாம் பழுகி பெருகி பூமியை நிரப்புகிறவனாய் இருந்தான், சரிதானே? நோவாவும் பழைய உலகம் அழிக்கப்பட்ட பின்பு புதிய உலகத்தில் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டியவனாய் இருந்தான். அதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது சர்வத்தினுடைய வித்து என்னவென்பதை உங்களால் காண முடியவில்லையா? எது பூமியை நிரப்பிற்று? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது சாத்தான் எப்படி அவளிடம் வந்தான்? அதன் காரணமாகவே மரணம் அதிலிருந்து பூமியை ஆளுகை செய்து வருகின்றது. வானங்களும் பூமியும் மிருகமும் சூழ்நிலைகளும் எல்லாமே அதன் காரணமாகவே தேவனுடைய சாபமாயிருக்கின்றன. சாத்தான் இதில் முதலில் முண்டிக்கொண்ட காரணத்தால் அது சாபமாயிருக்கிறது. இயேசு பிதாவினிடத்திற்கு அதை திரும்ப அளிக்கும்படியாக மீட்க வந்தார். இதை செய்வதற்காக அவர் அதனுடைய பாகமானார். நான் அதை குறித்து பேசியிருக்கிறேன். அதே மண்ணிலிருந்து மீட்கப்பட்டவராக இயேசு தாமே அதன் பாகமாயிருந்தார். அவரினூடாக எல்லா தேவனுடைய தன்மைகளும் பூமியோடு மீட்கப்பட்டிருக்கின்றன. அவர் உரைக்கப்பட்ட வார்த்தையாயிருந்தார். மீட்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய பாகமாயிருக்கிறோம். ஆகையால் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடிந்தால் நலமாயிருக்கும். புரிகின்றதா? பரிசேயர்கள் தாங்கள் வார்த்தையை அறிந்திருந்ததாக உரிமை கோரினர். ஆனால் என்னுடைய முதல் விளக்கப்படத்தை பாருங்கள், அவர்கள் அறிவாற்றலினால் மட்டுமே வார்த்தையை அறிந்திருந்தனர். அவர்களுக்கு முன்பாக வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட போது அவர்களால் வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்களோ இந்த மனிதர் ஒரு பொல்லாத ஆவியுடையவராக இருக்கிறார் என்றனர். இப்பொழுது இன்றைக்கு நாம் கள்ள தீர்க்க தரிசிகர் என்று அழைக்கப்படுகின்றோம். பாருங்கள், நாம் பெரிய தாளமைகளை கொண்ட மனிதர்களாலும் மத சம்பந்தமான ஜனங்களாலும் அசுத்தமான காரியமாய் அழைக்கப்படுகின்ற ஒவ்வொன்றினாலும் அழைக்கப்படுகின்றோம். பாருங்கள், அவர்கள் புரிந்து கொள்கிறதில்லை. புரிகின்றதா? பூமிக்கு தண்ணீர் ஞானஸ்தானம் அதை சுத்திகரிப்பதற்கு போதுமானதாயிருக்கவில்லை. அதைப் போலவே அவர்களுடைய தண்ணீர் ஞானஸ்தானமும் போதுமானதாயிருக்கவில்லை. ரத்தத்தினால் பரிசுத்தமாகுதல் திரும்ப கொண்டுவரப்பட்டு அது உரிமை கோரப்பட்டது. ஆனால் அக்கினி ஞானஸ்தானம் அதை சுத்திகரித்தது. அது அவருடைய மனவாட்டியை சுத்திகரித்தது போலவே நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தைப் போலவே நான் கூறியுள்ளது போலவே அவர் ஒரு புதிய சந்ததியை எழுப்பப் போவதாக ஒருபோதும் வாக்களிக்கவே இல்லை. ஆனால் அவர் விழுந்து போனவர்களை மீட்பதாகவே வாக்களித்தார். அவர் வாக்களித்திருக்கிறது போலவே முன்குறிக்கப்பட்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். நாம் அதை அறிவோம். நினைவிருக்கட்டும், தேவன் எலியாவை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகு, மறுரூபமாக்கப்படுதலுக்கு பிறகு அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியின் ஸ்தானத்தை எடுக்கும்படியாக ஜனங்களுக்கு மத்தியிலே அவனை திரும்பவும் பெயர்த்து நடுகிறார். வெகு சீக்கிரத்தில் அவர் அதை செய்வார். எனவே அவரை அவர் இந்த 2500 ஆண்டுகளாக உயிரோடு காத்து வைத்திருக்கிறார். அவன் மீண்டும் தோன்றவிருக்கிறான். மீண்டும் கவனியுங்கள், அவர் மோசேயை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவனுடைய கல்லறை எங்கே? அதை யாராகிலும் கண்டுபிடிக்க முடியுமா? யூதாவின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். புரிகின்றதா? சாத்தான் பிரதான தூதன் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தருன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அங்கே பேதுருவும் யோவானும் யாக்கோவும் நின்று கொண்டு மறுரூப மலையின் மேல் வாசல் செய்யும்படியான மலையானது எழும்பவிருக்கிற இடத்திலேயே சரியாக அங்கேயே அவனை பார்த்துக்
கொண்டிருந்தனர்.
புரிகின்றதா? அவர் அதை மீட்கும்படி வந்தார். பாருங்கள், அப்பொழுது அங்கே எடுத்துக் கொள்ளப்பட்ட சபையானது அடையாளம் காட்டப்பட்டது. நித்திரையாயிருந்த சபையும் அடையாளம் காட்டப்பட்டது. எந்த இடத்திலே? மலையின் உச்சியின் மேலுள்ள நகரத்தில்.
புரிகின்றதா? அங்கே பேதுருவும் யாக்கோவும் யோவானும் பார்த்துக் கொண்டிருந்தனர். மூன்று சாட்சிகள். அங்கே எலியாவும் மோசேயும் இயேசுவும் பரலோக சாட்சிகளாயிருந்தனர். புரிகின்றதா? அங்கே மோசே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவனாயிருந்தான். எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டு உயிரோடு இருந்தான். அவர்கள் இருவருமே இந்த பரிசுத்த மலையின் மேல் அடையாளம் காட்டப்பட்டனர். இயேசுவே மீட்பர். தேவனோ அவருக்கு மேலே இந்த விதமாக அவர் மேல் நேரிட்டு, இவர் என்னுடைய இயேசுக்குமாரன் என்றார். அதற்கு முந்தின நாள் இயேசு கூறினதை நினைவில் கொள்ளுங்கள். அவர், இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருகிறதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டவர்களும் எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களும் ஒன்று சேர்ந்து அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். தேவன் அவர் மீது நிழலிட்டு, இந்த நிழலில் இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கையில், இவர் என்னுடைய இயேசுக்குமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தார். புதிய ராஜ்யத்தின் ஒழுங்குமுறை இதுவே. ஓஹோ சகோதரனே, சகோதரியே, மரணம் உங்களை மாற்றுகிறதில்லை. மரணம் உங்களுடைய வாசஸ்தலத்தை மட்டுமே மாற்றுகிறது. புரிகின்றதா? நினைவிருக்கட்டும், சாமுவேல் அவன் மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 2 வருடங்களாகி அவன் பரதேசியில் இருந்தபோது, எந்தோர் தேசத்து குறி சொல்லும் ஸ்திரீ அவனை மேலே அழைத்த போது, சவுல் அவனை அடையாளம் கண்டுகொண்டான். அவளும் கூட அடையாளம் கண்டுகொண்டு முகங்குப்புற விழுந்தாள். அவன் ஒரு சிறு அணு அளவும் மாற்றமடைந்திருக்கவில்லை. அவன் மரித்து 2 வருடங்கள் கழித்தும் அதே சாமுவேலாக இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாகவே இருந்தான். அவன், நாளை நீ யுத்தத்தில் விழுந்து போவாய் என்றும், நீயும் உன்னுடைய குமாரரும் நாளை இந்நேரத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்றான். அந்த விதமாகவே சம்பவித்தது. புரிகின்றதா? மோசேயும் எலியாவும் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தின்படி திரும்பி வருகிற போது, அப்பொழுதும் அவர்கள் தீர்க்கதரிசியாகவே இருப்பார்கள். அல்லேலூயா! அப்பால் உள்ள தேசத்தில் உள்ள நகரத்துக்கு ஆட்டுக்குட்டியானவரே விளக்காயிருப்பார். சகோதரன் மெக்னி, நான் உங்களை அறிந்து கொள்வேன். நான் என்னுடைய ஜனங்களாய் கிரீடத்தில் பதியும் என்னுடைய இரத்தனங்களாகிய உங்களையும் அறிந்து கொள்வேன். அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து இந்த நகரத்துக்கு வருகிறார்கள். 4 பக்க சதுர பரப்பளவில் கட்டப்பட்டதான 1500 மைல்கள் அளவுள்ளதாய் அங்கே அந்த நகரம் அமைந்திருக்கும். நீங்கள் அங்கே அந்த பரிசுத்த மலையில் இருக்கும்போது தேவராகிய இயேசு மலையின் மேலுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அங்கே பொன்னிய காலம் ஊதப்படும் போது யோசேப்பானவர் புறப்பட்டு பரதேசுள்ளாக நடந்து வர தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்து முழங்கால் படியிட்டு அவரை தொழுது கொள்வார்கள். புரிகின்றதா? ஆமேன், அல்லேலூயா! சில நேரங்களில் நான் பரலோகம் செல்ல மிகுந்த ஆவல் கொண்டவனாக இருக்கிறேன். அங்கே சென்று நான் அந்த மகிமையை காண்பதும், அந்த அழகான பொன் நகரத்தில் நான் என்னுடைய இரட்சகரை காணும் போது அது என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கின்ற அந்த அழகான நகரத்திற்கு நான் செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். ஏசாயா 9:6, அவருடைய சமாதானத்துக்கும் அவருடைய பெருக்கத்திற்கும் முடிவே இல்லை. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய பெருக்கத்துக்கும் அவருடைய சமாதானத்துக்கும் முடிவே இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. அங்கே மிருகங்களும் கூட இருக்கும். ஓஹோ என்னே! கரடி சாதுவாகவும் ஓநாய் சாதுவாகவும் இருக்கும். சிங்கம் ஆட்டுக்குட்டி அருகில் படுத்துக் கொள்ளும். துஷ்ட மிருகம் ஒரு சிறு பிள்ளையால் வழிநடத்தப்படும். ஆனால் நானோ மாற்றமடையப் போகிறேன். அந்த நாள் வரும்போது நான் இருக்கிற இந்த சிருஷ்டிப்பிலிருந்து நான் மாற்றமடைவேன். ஏனென்றால் நான் அந்த நகரத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறேன். நான் அந்த அழகான நகரத்திற்கு செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய முழு இதயத்தில் உள்ள மீட்பின் வல்லமையை நான் உணர்கிறேன். அப்படி இல்லாதிருக்கும் பட்சத்தில் அப்பொழுது நான் என்னுடைய ஜீவனை எரிந்து விடுவேன். ஏனெனில் நான் போலியான காரியங்களை மற்றவர்களுக்கு போதித்திருக்கிறவனாக இருப்பேனே. இந்நாளுக்கென அவர் வாக்கு பண்ணியிருந்த வாக்குத்தத்தை கண்டு நான் நோக்கி பார்க்கும்போது அது ரூபகாரப்பட்டதை காண்கிறேன். ஸ்தாபனங்களிலிருந்தும் இனம் மற்றும் கோட்பாடு போன்ற காரியங்களிலிருந்தும் முன்குறிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு 1500 மைல் சதுர பரப்பளவிலிருந்து ஒன்று கூடியிருக்கும் இந்த சபை கட்டிடத்தை நான் பார்க்கும்போது, வார்த்தைதானே தன்னில் தானே ரூபகாரப்படுத்தப்படுகிறதை நான் காணும்போது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அந்நாளில் என்னுடைய கிரீடத்தில் நீங்கள் முத்துக்களாக ஜொலிப்பீர்கள் என்பதற்கு யாதொரு சந்தேகத்தின் நிழலும் இல்லை என்பதை நான் அறிவேன். ஒரு நேரம் வரும். ஜனங்களே, நாம் இங்கு விருதாவாக கூடியிருக்கவில்லை. நாம் அந்த நேரத்திற்காக மட்டுமே காத்துக் கொண்டிருக்கிறோம். காலம் அதிக தாமதமாகிவிட்டது. ஆனால் இயேசுவோ இன்னும் நெருங்கியிருக்கிறார். அவருடைய மகிமை அற்புதமாயிருக்கிறது. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா என்று அழைக்கப்படும் அந்த நகரத்தை அதை உங்களால் காண முடிகிறதா? அங்கேதான் மணவாளனும் மணவாட்டியும் குடியேறப் போகிறார்கள். இப்பொழுது அவருடைய வார்த்தையில் போஷிக்கப்படுவதற்காக 100 மைல்கள் தூரம் நாம் காரோட்டி இங்கு வருவதை நீங்கள் அற்புதமாக நினைப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். இது ஒரு நிழலாக மட்டுமே இருக்கிறது.
நாம் அவரோடு இந்த நகரத்தில் வாழும் போது அது எப்படிப்பட்டதாயிருக்கும்? நான் உங்கள் அண்டை வீட்டாராய் வசிக்கும் போதும், நாம் அந்த மரங்களின் கடிகளை புசிக்கும் போதும், நாம் அந்த வீதிகளில் நடக்கும் போதும், நாம் அந்த பொன்னான வீதிகளில் நடந்து அந்த நீருற்றை சென்று அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை குடிக்கும் போதும், தேவனுடைய பரதேசுக்குள்ளாக நடந்து சென்று மகிழ்ச்சியின் கீதங்களால் பூமியை சுற்றி வரும் போதும், ஓஹோ, அது என்ன ஒரு நாளாயிருக்கும்! அது முழுவதுமே விலையேறப்பட்டதாயிருக்குமே. பாதையானது கரடுமுரடாய் தென்படுகிறது, சில நேரங்களில் அது கடினமாக ஆகிவிடுகிறது, ஆனால் ஓஹோ, நான் அவரை பார்க்கும்போது அவை மிகவும் அற்பமானதாக தோன்றும். என்ன விதமான மோசமான பெயர்களையும் மற்ற காரியங்களையும் அவர்கள் கூறியிருந்தாலும், நான் அந்த அழகான தேவனுடைய நகரத்தில் அவரை காணும் போது அது என்னவாயிருக்கும்? நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நான் அந்த அழகான பட்டணத்திற்கு செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன். என்னுடைய கர்த்தர் தமக்கு சொந்தமானவர்களுக்காக அதை ஆயத்தமாக்கியிருக்கிறார். எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்டவர்கள் அங்கே வெள்ளை சிங்காசனத்தை சூழ்ந்து நின்று மகிமை என்று பாடுவார்கள். அநேக நேரங்களில் நான் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக மிகுந்த ஆவல் கொண்டவராயிருக்கிறேன். அதனுடைய மகிமையை நான் அங்கே காண்பேன். அந்த அழகான பொன்னகரத்தில் நான் என்னுடைய இரட்சகரை காணும் போது அது என்ன ஒரு சந்தோஷமாயிருக்கும்! பத்மு தீவிலே யோவானதை கண்டானே. அன்புள்ள இயேசுவே, கர்த்தாவே, என்னுடைய நம்பிக்கை இதன் பேரிலே அன்றி வேறொன்றின் பேரிலும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கவில்லை. அந்த நகரமும் அந்த மகத்தான ராஜாவுமே என்னுடைய இருதயத்தின் தாயாக உள்ளது. தேவனே, தயவு கூர்ந்து இங்குள்ள ஒருவரும் அழிந்து போகவிடாதையும். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் மீண்டுமாக எங்களுடைய ஜீவியங்களை சோதித்து பார்த்து உம்முடைய வருகைக்காக காத்திருப்போமாக. மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அங்கே ரோமாபுரியில் உள்ள அந்த பெரிய அரங்கில் சிங்கங்களால் கொல்லப்பட்டு இரையானவர்கள் அங்கே ஒரு நாளில் புழுதி வெடித்து வெளியே வருவார்கள். அங்கே மகிமையின் மலையோரத்தில் கல்லறைகளே இருக்காது. அங்கே சவ மலர் வளையத்தின் மேல் சிந்தப்படும் கண்ணீர் இனி இருக்காது. அதன் மேல் ஒரு கண்ணீர் துளியும் இருக்காது. இல்லை இல்லை, குவிக்கப்பட்ட மண்மேடு அங்கிருக்காது. புயல்கள் அதை தாக்காது. அங்கு எல்லாமே மகிமையாயிருக்கும். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆட்டுக்குட்டி ஆணவருடைய கல்யாண விருந்திற்கும், இந்த ஆயிர வருட அரசாட்சியின் ஆளுகைக்கும், அதன் பின்னரான தேன்நிலவு முடிந்தவுடன் அந்த நகரத்திற்குள் பிரவேசித்தலுக்கும் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருப்பார்களாயின் அவர்களுக்கும் உதவி செய்யும். ஆயிர வருட அரசாட்சி வெறுமன தேன் நிலவாய் மட்டுமே இருக்கிறது. அதன் பின்னர் அவளை மணவாட்டியை மணவாளன் தன்னுடைய மணவாட்டி வீட்டிற்கு கொண்டு செல்கிறார். அது அவளுடையாயிருக்கிறது. அவளுடைய மணவாளன் அவருடைய மணவாட்டி. ஓ, அவர் ரட்சிக்கப்பட்டது முதற்கொண்டே ஒரு வீட்டை ஆயத்தம் செய்ய சென்றிருக்கிறார். வார்த்தையாயிருக்கிற அவருக்கு நாம் உண்மையாயிருப்போமாக. ஏனென்றால் அவரே வார்த்தையாயிருக்கிறார். மற்றவர்கள் எங்களிடம் எவ்வளவுதான் கூறி அதிலிருந்து எங்களை பிரிக்க நினைத்தாலும், கர்த்தாவே, இன்னும் நெருக்கமாக என்னை சேர்த்துக் கொள்ளும். அநேக நேரங்களில் நான் பரலோகம் செல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டவனாயிருக்கிறேன். நான் அதனுடைய மகிமையை அங்கே காண்பேன். அந்த பொன்னான நகரத்தில் நான் என்னுடைய இரட்சகரை காணும் பொழுது அது என்ன ஒரு சந்தோஷமாயிருக்கும்! அது மணவாளர் மற்றும் மணவாட்டியினுடைய வருங்கால வீடாயிற்று. அவர் கல்யாண விருந்திற்கு வருகிறார். அது 3.5 வருடங்கள் நடக்கப் போவதாக இருக்கிறது. அதன் பின்னர் நம்முடைய தென்னிலமான ஆயிர வருட அரசாட்சிக்கு திரும்பி வரப்போகிறோம். அதன் பின்னர் அவர் அந்த நகரத்தை காட்சியில் கொண்டு வரப்போகிறார். மணவாளன் மணவாட்டியை அவள் வியப்படையும்படி கொண்டு செல்வது போலவே இருக்கும். அவள் தன்னுடைய எதிர்கால வீட்டை நோக்கி பார்க்கும்பொழுது அங்கே அந்த சிறிய மணவாட்டி எப்படியாய் வியப்பில் ஆழ்ந்து நிற்பாள். கர்த்தாவே, இன்றைக்கு விசுவாசத்தினாலே நாங்கள் அதை அப்பால் காண்கிறோம். அது இந்த பூமியின் மேல் இங்கே இருக்கும். நீரே அதை வாக்களித்தீர். உம்முடைய சபையானது இந்நாட்களில் ஒன்றில் முழுமையாக மீட்கப்படும். அதன் பின்னர் உம்முடைய உலகமும் அதனுடைய மற்ற பாகங்களும் மீட்கப்படும். ஆனால் நீரோ முதலில் உம்முடைய ஜனங்களை, உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய சரீரங்களை மீட்கிறீர். தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். அதை குறித்து நிச்சயமில்லாதவர்களாய் யாராவது இங்கிருப்பார்களாயின் அவர்களும் அதை இப்பொழுதே அப்படியே ஏற்றுக்கொள்வார்களாக. இந்த ஆராதனை நீண்டதாயும் இங்கு உஷ்ணமாயும் இருப்பதை நான் அறிவேன். ஆனால் ஜனங்களே, நாம் இங்கே எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கப் போவதில்லை. நாம் அதை நிச்சயப்படுத்திக் கொள்வோமாக. நீங்களோ சகோதரன் பிரணாம் ஏதாகிலும் வழிவுண்டா என்று கேட்கலாம். ஆம், வார்த்தையின் ஒரு பாகமாக மாறுவதே, அதுவும் இந்நாளிற்குரிய வார்த்தையின் ஒரு பாகமாக மாறுவதே ஆகும். மோசேயினுடைய நாளுக்கான வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்க முடியாது. அந்த பாகம் முடிந்துவிட்டது. அது கால்பகுதியாயிருந்தது. இப்பொழுது நாம் தலைப்பகுதியில் இருக்கிறோம். இது கிறிஸ்துவா இருக்கிறது. லூத்தரின் காலமான கைப்பகுதியின் நேரத்தில் அல்ல, இது தலைப்பகுதியின் நேரமாயிருக்கிறது. தலைக்கல்லான கிறிஸ்து சரீரத்திற்கு வருகிறார். அதை குறித்து நீங்கள் இன்னும் சரியாக உணரவில்லை என்றால்
நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் காணும்படியாக நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய தலைகளை வணங்கியிருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் பிரண்ணாம், ஜபத்தில் என்னை நினைவு கூறுங்கள். நான் அங்கிருக்க மிகவும் ஆவலாயிருக்கிறேனே. சகோதரன் பிரண்ணாம், நான் அதை இழந்துவிட விரும்பவில்லை. நான் சோதித்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இப்பொழுது நீர் எனக்காக ஜெபிப்பீரா என்று கூறுங்கள். அதை குறித்து இப்பொழுது நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அப்படியே தேவனே என்று கூறி ஜெபியுங்கள். அது உங்களுடைய சொந்த இருதயத்தில் இருக்கிறது. பாருங்கள், ஏதோ காரியம் இழுப்பதை நீங்கள் உணர்வீர்களேயானால், அது உங்களுடைய இருதயத்தில் துள்ளுவதை உணர்வீர்களேயானால், அதுதானது. அதுதான் அந்த தன்மையாயிருந்து தன்னை வெளிப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கர்த்தர் தமக்கு சொந்தமானவர்களுக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற அந்த அழகான நகரத்திற்கு நான் செல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். அங்கே எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்டோர் வெள்ளை சிங்காசனத்தை சூழ்ந்து நின்று கொண்டு மகிமை என்று பாடுவார்கள். அநேக சமயங்களில் நான் பரலோகம் செல்ல ஆவல் கொண்டவனாக இருக்கிறேன். நான் அங்கே மகிமையை காண்பேன். அந்த அழகான பொன் நகரத்தில் நான் இந்த இரட்சகரை காணும்போது அது என்னே ஒரு சந்தோஷமாயிருக்கும். பரலோக பிதாவே, கர்த்தாவே, இப்பொழுது எங்களை ஏற்றுக்கொள்ளும். மகத்தான மேய்ப்பரே, மகத்தான மீட்பின் மேய்ப்பரே, உம்முடைய தன்மைகளாகிய சில ஆடுகள் பெரிய பாவ பள்ளத்தாக்கில் கைவிடப்பட்டிருந்ததை அறிந்து மகிமையை விட்டு இறங்கி வந்த மகத்தான மேய்ப்பரே, அங்கே ஓராய்களும் மற்ற மிருகங்களும் அந்த சிறிய ஆட்டை பட்சித்து விடும் என்று அறிந்து நீர் பொன்னாளான தாழ்வாரங்களை விட்டுவிட்டு பூமிக்கு இறங்கி வந்து எங்களில் ஒருவரானீர். ஆகையால் உம்மால் எங்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடிந்தது. அங்கே அவர் அவைகளை கண்டார். அவைகளில் சில ஸ்தாபனங்களிலும், அவைகளில் சில துர்க்கீர்த்தியான வீடுகளிலும், அவைகளில் சில தெருக்களிலும் குருடாகவும், அவைகளில் சில வேலியோரத்திலும் பெருஞ்சாலைகளிலும் இருந்தன. ஆனால் மீட்கப்படுவதற்கென பிதாவானவர் நியமித்திருந்த ஒவ்வொருவரையும் அவர் மீட்டார். எங்களுடைய காலத்துக்கான இந்த வார்த்தையின் பாகமாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். அந்தந்த காலத்தில் லூத்தரின் மகத்தான சீர்திருத்தலையும், வெஸ்லியின் சீர்திருத்தலையும், பெந்தேகோஸ்தையின் சீர்திருத்தலையும் நாங்கள் காண்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த நகரத்திற்கான தலைக்கல்லிற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். ஓ தேவரே, இது எப்படி மீண்டுமாய் திரும்ப அளிக்கப்பட வேண்டும் என்று இந்நாட்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தையும் அதன் காலத்தையும் நாங்கள் அறிவோம். சாயங்கால நேர வெளிச்சமே அதனுடைய கனியை அறுவடை செய்யும். ஓர் நாள் உண்டு, அது பகலுமல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்த மகிமையின் தேவகுமாரன் தம்மை மனித சரீரத்தில் இப்பூமியின் மேல் வெளிப்படுத்தி வாக்குத்தத்தை சரியாக நிறைவேற செய்த போது அன்று வாழ்ந்த பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர் ஆகியோரின் கண்கள் அதற்கு குருடாயிருந்தது. இன்றைக்கு அது திரும்பவும் சம்பவிக்கிறது. அன்று இருந்தது போலவே வார்த்தையானது வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேத வாக்கியம் கூறினது போலவே வார்த்தையானது அன்று செய்தது போலவே இருதயத்தின் ரகசியங்களை அறிகிறது. அது தவறிப்போக முடியாது. தேவனே, அதை உணரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தோடு இன்னும் தங்களை சற்று நெருக்கமாக இணைத்துக் கொண்டு முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாக தங்களை ஆயத்தப்படுத்தி தலைச்சீராவை இழுத்து மூடி விசுவாசம் என்னும் கடகத்தையும் எடுத்துக்கொண்டு இந்தியிலிருந்து முன்னோக்கி அணிவகுத்து செல்வார்களாக. அதை அருளும் கர்த்தாவே, இன்னும் கொஞ்சம் காலத்தில் நாம் அழைக்கப்படுவோம். அப்பொழுது எடுத்துக் கொள்ளப்படுதல் உண்டாகும். ஏனோக்கை போன்ற ஒரு சிறு கூட்டம் எடுத்துக் கொள்ளப்படும். அதன் பின்னர் அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனேயும் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டவர்களும், யூதர்கள், இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உடையவர்களும், புறஜாதிகள், நாய்களைப் போல வேட்டையாடப்பட்டு தாங்கள் கொண்டிருக்கிறதான சாட்சிக்காக தங்கள் ஜீவனை விடுவார்கள். அதன் பின்னர் ஒரு மகத்தான காலையில் 1000 வருட அரசாட்சி துவங்க தேன்நிலவு ஆரம்பமாகும். மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருடங்கள் வரை எழுந்திருக்க மாட்டார்கள். அதன் பின்னர் 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே நியாயத்தீர்ப்பு உண்டாகி காம் பேழையில் இருந்தான் என்பதை எடுத்துக்காட்டும். அங்கே மீதியாய் விடப்பட்டிருக்கிற கூட்டத்தில் இன்னமும் காம் இருக்கிறான். ஒரு தரம் செய்தியை கேட்டு அதை மறுதளித்தவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் அவர்களில் ஒருவராக கருதப்படாமல் கலியான விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்க அருள் செய்யும். ஏனெனில் இயேசுவானவர் இன்றைக்கு நமது மத்தியில் இருப்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறோம். நாங்கள் உலகத்திலிருந்து வெளியே வந்து அவருக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம். நாம் வெளியே வந்து அவரோடு அந்த நகரத்துக்குள் நடந்து செல்வோமாக. கர்த்தாவே,
நான் வயதாகிக் கொண்டே போகிறேன். எனவே நான் பிரசங்கிக்கும்படி அதிகமான பிரசங்களை உடையவனாயிருக்கவில்லை. நான் நிச்சயமாகவே உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். நான் அந்த நகரத்திற்காக என்னுடைய பிதாவாகிய ஆபிரகாம் காத்திருந்தது போலவே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அது வந்து கொண்டிருக்கிறது என்று எனக்குள்ளாக இருக்கிற ஏதோ ஒன்று கூறுகிறது. நான் எங்கும் வெளிச்சத்தை பரப்பி அவர்களை அழைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, இவர்களில் ஒருவரும் இழக்கப்படாதிருப்பார்களாக. சற்று முன்பு எவ்வளவு அழகாய் அதை நீர் எனக்கு வெளிப்படுத்தினீர். இங்கிருந்து சுமார் 1500 மைல்கள் பரப்பளவு கொண்ட இடத்திலிருந்து இங்கு ஒன்றாய் அங்கு ஒன்றாய் இன்றைக்கு ஒன்று கூடி ஒரு சிறிய இடத்தில் அமர்ந்து அந்த நகரம் தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாத்திரிகர்களும் அந்நியர்களுமாயிருக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் புறம்பாக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அஞ்ஞானிகளும் உலகமும் எங்களை நகைத்து பரியாசம் செய்கிறது. மத சம்பந்தமான ஸ்தாபனங்கள் பரியாசம் செய்கின்றன. ஆனால் நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களால் அசைக்கப்படுகிறதில்லை. கர்த்தாவே, அசைக்க முடியாத வார்த்தையின் பாகமாக எங்களை ஆக்கும். அது கடைசி நாளில் சம்பவிக்கும். அது எங்களுக்கு சம்பவிப்பதாக. நாங்கள் அவர்கள் மத்தியில் எண்ணப்படுவோமாக. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இந்த விதமாக நம்முடைய கரங்களை நாம் உயர்த்துவோமாக. என்னுடைய கர்த்தர் தம்முடைய சொந்தமானவர்களுக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற அந்த அழகான நகரத்திற்கு நான் செல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். அங்கே எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்டவர்கள் வெள்ளை சிங்காசனத்தை சுற்றி மகிமை என்று பாடுவார்கள். அநேக சமயங்களில் நான் பரலோகம் செல்ல ஆவல் கொண்டவனாயிருக்கிறேன். அங்கு நான் அந்த மகிமையை பார்ப்பேன். அந்த அழகான பொன் நகரத்தில் நான் என்னுடைய இரட்சகரை காணும்போது ஓ, அது என்ன ஒரு சந்தோஷமாயிருக்கும். இப்பொழுது நாம் அந்த நகரத்தில் ஒன்று சேர்ந்து வாசம் செய்யப் போகிறோம் என்றால் அப்படியே அருகில் இருப்பவரோடு கரத்தை குலுக்கி, யாத்திரிகனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? லூசியானாவா, ஜார்ஜியாவா, மிசிசிபியா? நானும் கூட ஒரு யாத்திரிகன். நான் அந்த நகரத்திற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். சகோதரன் நெவில், நான் அந்த நகரத்திற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆமேன். சகோதரன் காப்ஸ், இன்றிரவு இன்னமும் நான் அந்த நகரத்திற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த அழகான பொன் நகரத்தில் நான் என்னுடைய இரட்சகரை காணும்போது அது என்ன ஒரு சந்தோஷமாயிருக்கும். நான் அங்கு நின்று அதனுடைய மகிமையை காண்பேன். ஓ, கரடி சாந்தமாயிருக்கும், ஓநாய் சாந்தமாயிருக்கும், சிங்கம் ஆட்டுக்குட்டி அருகில் படுத்துக் கொள்ளும். ஓ ஆம், ஒரு சிறு பிள்ளையினால் மிருகம் வழிநடத்தப்படும். இப்பொழுது நான் இருக்கின்ற இந்த சிருஷ்டிப்பிலிருந்து மாற்றமடைவேன். நான் மாற்றமடைவேன். ஓ ஆம், ஓ என்று ஒரு நாள் எனக்காக பள்ளத்தாக்கிலே சமாதானம் உண்டாகும். ஓ, எனக்காக அங்கே பள்ளத்தாக்கில் சமாதானம் உண்டாகும். சரி, ஆம், அங்கே இனிமேல் துக்கமே இருக்காது, வருத்தமே இருக்காது. இனிமேல் நான் தொல்லைகளையே காணமாட்டேன். அங்கே எனக்காக பள்ளத்தாக்கிலே சமாதானம் உண்டாயிருக்கும். நம்முடைய காணக்கூடாத ராஜா இந்த காலையில் வெளிப்படுத்தப்படுவார். நான் பில்தோவை 90 வயது கொண்டவராக காணமாட்டேன். நீங்கள் என்னையும் 50 வயது கொண்டவனாக காணமாட்டீர்கள். ஆனால் அந்த நாளில் நான் மாற்றமடைவேன். காட்டில் இருக்கும் மிருகம் ஒரு சிறு பிள்ளையால் வழிநடத்தப்படும். ஆனால் நான் இருக்கின்ற இந்த சிருஷ்டிப்பிலிருந்து மாற்றமடைவேன். நான் மாற்றமடைவேன். நீங்கள் சந்தோஷமாயிருக்க மாட்டீர்களா? நடைமுடிகள் போய்விடும், சரிந்த தோள்களும் போய்விடும். ஆனால் அழகான, அழிவில்லாத அவருடைய சாயல் சூரியனைப் போல் பிரகாசிப்பது போல நாம் நிற்போம். ஓஹோ, அற்புதம் எனக்காக. ஓஹோ கர்த்தாவே, நான் ஜெபிக்கிறேன். அங்கே துயரமே இருக்காது, துக்கமே இருக்காது. இனி தொல்லைகளையே நான் காண்பதில்லை. எனக்காக அங்கே பள்ளத்தாக்கில் சமாதானம் உண்டாயிருக்கும். அதற்காகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம். பிரயாணத்திற்கான பலன் உங்களில் எத்தனை பேருக்கு தேவையாயிருக்கிறது? அதை எங்களுக்கு அருள்வீராக. உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய சரீரத்தில் சுகவீனமாயும் காயப்பட்ட போர் வீரர்களுமாயிருக்கின்றீர்கள்? 12 பேர் இல்லை, அதற்கு மேலே உள்ளனர். காண முடியாத ராஜாவாகி அவர் இங்கே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? காணக்கூடிய காரியங்கள் காணக்கூடியவைகளினால் காணக்கூடாதவைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது மாம்ச பிரகாரமான சரீரத்தில் என் மூலமாக இதை பிரசங்கிப்பது அவருடைய ஆவியாயிருக்குமானால் அவர் இங்கிருந்தபோது செய்த கிரியைகளையே அவர் செய்வார். எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது! நான் வாக்குத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு செல்ல புறப்பட்டேன். ஓ, யார் என்னோடு கூட வருகின்றீர்கள்? நான் வாக்கு சித்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு செல்ல புறப்பட்டேன். விரிவாயுள்ள அந்த சமவெளிகளில் ஒரு நித்திய நாள் ஜொலிக்கிறதாயிருக்கும்.
தேவகுமாரன் என்னென்றுமாய் அங்கு ஆளுகை செய்து இரவை தகர்த்தெறிவார். ஓ, நான் வாக்குத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு செல்ல புறப்பட்டேன், நான் வாக்குத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு செல்ல புறப்பட்டேன். ஓ, யார் என்னோடு கூட வருகின்றீர்கள்? நான் வாக்குத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு செல்ல புறப்பட்டேன். 500 பேர் ஆற்றிற்கு நடந்து வந்தார்கள். அந்த முதல் நாளிலே என்னை சந்தித்த அந்த கர்த்தருடைய தூதன் சீனாய் மலையில் செய்தது போல் நிரூபிக்கத்தக்க காணக்கூடியவரானார். நான் ஆற்றண்டை நடந்து சென்றபோது நூற்றுக்கணக்கானோர் ஞானஸ்தானத்திற்காக அந்த பாடலை பாடினர். அதோ அவர் வந்தார். அங்கே புகைப்படத்தில் நீங்கள் காண்கிற அதே அக்கினி சம்பமாய் இங்கே ஆற்றண்டை இறங்கி வந்து அவருடைய முதல் வருகைக்கு யோவான் சானகன் முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல இந்த செய்தியானது இரண்டாம் வருகைக்கு முன்னோடியாக இருக்கும். புரிகின்றதா? பாருங்கள், அங்குதான் காரியம். ஓ, யார் என்னோடு கூட வருவீர்கள்? நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போக புறப்பட்டேன். அந்த அதே அக்னி ஸ்தம்பம் இங்கே நம்முடன் இருக்கிறது. நீங்கள் அதை குறித்து உணர்கின்றீர்களா? அவர் நம்மில் சிலரை ஒரு காரியத்திற்காகவும் வேறு சிலரை வேறு காரியத்திற்காகவும் உண்டாக்கியிருக்கிறார். அவர் இந்த கட்டிடத்திற்குள் நம் மத்தியில் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் அவர் தம்மை உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது உங்களை திருப்தியாக்கும் அல்லவா? நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆராய முடியாவிட்டாலும், 2 மணி ஆகிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் சரியாக கூறினால் நேரம் 1 மணிக்கு சற்று அப்பால் சென்று விட்டது. நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் அவர் நம்மேல் வந்திறங்கட்டுமே. நம்முடைய விசுவாசம் எங்கே? பாருங்கள், நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு துளியும் அதை சந்தேகிக்காமல் இருந்தால் அது கிரியை செய்யப் போகிறது. வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவின் தெய்வீக பிரசன்னத்தை நான் அடையாளம் கண்டுகொள்கிறேன். வேதமோ வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறியுள்ளது. பாருங்கள், பல வருடங்களுக்கு முன்னர் ஏன் எனக்கு அந்த காரியங்கள் தெரியவில்லை? நான் அதை கூறின போது அதை அறியாமல் இருந்தேன். அவர் எனக்கு செய்திருக்கிறதை பாருங்கள். அவர் இப்பொழுது ஜனங்களை அவர்களுடைய கையை பிடித்து ஒன்றையும் சிந்திக்காமல் அப்படியே உன்னிடத்தில் என்ன தன்மை கூறப்படுகின்றதோ அதையே கூறு. உதாரணமாக, அது கட்டியாயிருந்தாலும் அது என்னவாயிருந்தாலும் அதையே கூறு என்றார். அதன் பின்னர் நீ அதனோடு ஒன்றும் செய்ய வேண்டியிராது, அது நிறைவேறும் என்றார். புரிகின்றதா? அது அவர்களுக்குள் இருக்கின்ற அதே காரியத்தை பகுத்தறியும். நாம் அதை குறித்த எல்லாவிதமான போலிகளையும் பெற்றிருக்கிறோம். அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் என்று நாம் அறிவோம். மற்ற காரியங்கள் வார்த்தையோடு எவ்வாறு செல்கின்றன என்பதை கவனியுங்கள். அதன் பின்னர் அது சரியா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இயேசு இன்னமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எத்தனை பேர் இங்கு வியாதியா இருக்கின்றீர்கள்? நான் உங்களை அறியேன் என்பதை அறிவீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி உண்மை எனக்கு தெரியாது என்பதை நான் அறிவேன் என்று கூறுங்கள். எல்லா இடங்களிலும் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதை அப்படியே விசுவாசிப்பதாகும். நம்பிடுவாய், நம்பிடுவாய், யாவும் கைகூடிடும் நம்பிடுவாய், 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 யாவும் கைகூடிடும் நம்பிடுவாய். இயேசு சோதோமி நாட்களில் நடந்தது போல கடைசி நாளில் பூமியின் மேல் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது அப்படியே நடக்கும் என்றார். மனுஷகுமாரன் வெளிப்படும் போது அல்லது மனுஷகுமாரன் கடைசி நாளில் தம்மை வெளிப்படுத்தும் போது அப்படியே நடக்கும். முந்தின நாட்களில் அல்ல, மத்திய நாட்களில் அல்ல, கடைசி நாளில் அவர் வெளிப்படுத்துவார். பாருங்கள், இப்பொழுது நாம் கடைசி நாளில் இருக்கிறோம். சோதோமை போலவும் ஒவ்வொரு காரியமும் அதன் தூதர்களும் சரியாக அமைந்துள்ளனர். ஆபிரகாமினுடைய குழுவோடு வெளியே அழைக்கப்பட்ட அந்த மீதியாக விடப்பட்ட சிறு குழுவிற்கு என்ன சம்பவித்தது? அவர்கள் மத்தியில் மாம்ச சரீரத்தில் ஒருவர் வந்தார். மாம்ச சரீரத்தில் தோன்றி அவர்களோடு புசித்து அவர்களோடு பானம் பண்ணினார். அவர்கள் புசிக்கிற அதே ஆகாரத்தை புசித்தார். அவர் அவர்களுக்கு மத்தியில் நின்று செய்தியை கூறினார். அதன் பின்னர் அவர் நான் இந்த மகத்தான காரியத்தை செய்யப் போகிறேன் என்றார். ஆபிரகாமோ, அது இவர்தானா? நான் ஒரு நகரத்திற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேனே, அதன் ராஜா இவர்தானா என்று ஆராய்ந்து கொண்டிருந்தான். அவரோ சாராள் இதை குறித்து ஏன் சந்தேகப்பட்டாள் என்று கேட்டார். அவள் அவருக்கு பின்னாக கூடாரத்தில் இருந்தாள். தேவனாகிய கர்த்தாவே, ஏலோகிமே என்றான். ஏனென்றால் அவர் சாராளுடைய சிந்தனைகளை பகுத்தறிந்தார். இயேசு கடைசி நாளில் வெளிப்படும் போது தலைக்கல் சரீரத்திற்கு வரும்போது அது மீண்டும் சம்பவிக்கும் என்று கூறினார். அவர் தமக்கு சொந்தமான வைக்கப்பட்டவர்களை எடுக்க திரும்ப வருகிறார். அவர் இங்கே நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது ஏறக்குறைய 12 கரங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. தேவனால் உங்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சூழ்நிலையில், இந்த விதமான நேரத்தில், இந்த விதமான இடத்தில் ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டு
காரியங்களை ஆராயாமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்க முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுடைய இருதயத்தில் உங்களோடுள்ள கோளாறு என்னவென்பதை அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பாருங்கள், ஆகையால் கர்த்தராகிய இயேசுவே இதை வெளிப்படுத்தும். என்னோடுள்ள கோளாறு என்னவென்பதற்காக நான் உம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் கூறினது சத்தியம் என்று நிறைவேற்றுவதற்காக இப்பொழுது நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை சகோதரன் பிரணாமிற்கு அனுப்பும். இந்த செய்தியில் அவர் உம்மை குறித்து பேசியிருக்கிறார். அது சத்தியம் என்பதை நான் அறிவேன். கர்த்தாவே இப்பொழுது அதை எனக்கு வெளிப்படுத்தும், என்னிடத்தில் பேசும் என்று கூறி ஜபிக்க துவங்குங்கள். இப்பொழுது இங்கே கரத்தை உயர்த்தினவர்கள் எல்லாவிடங்களிலும் சுற்றிலும் இருக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி பார்த்து ஜபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பார் என்று கூறினது போலவே அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் தேவைப்பட்டது. அவன் அதை பெற்றுக் கொள்ள வேண்டியவனாயிருந்தான். உங்களுக்கு ஏதோ காரியம் தேவையாயிருக்கிறது, நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே அவன் எங்களை நோக்கி பார் என்றான். அவன் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்றான். இப்பொழுது சுகமளித்தல் என்னிடத்தில் இல்லை, அவையாவும் கிறிஸ்துவில் இருக்கிறது. ஆனால் என்னிடத்தில் உள்ள ஒரு தேவ வரத்தை, அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்தை நான் உனக்கு தருகிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமடைவீர்களாக. இதை விசுவாசியுங்கள். புரிகின்றதா? நீ விசுவாசிக்க கூடுமானால் நலமாயிருக்குமே. அங்கே அமர்ந்திருக்கிற பெண்மணி என்னையே நோக்கி பார்க்கிறாள். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவள் அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு கழுத்து கழலை நோயுடையவளாயிருக்கிறாள். அது அவளை தொலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் உங்களை அறியேன், நீங்கள் எனக்கு ஒரு அந்நியராயிருக்கின்றீர்கள். அது உண்மை இல்லையா? நீங்கள் இங்கிருந்து வரவில்லை, நீர் சிக்காகோவிலிருந்து வருகிறீர். திருமதி அலெக்சாண்டர், அது சரியானால் உங்களுடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள். இப்பொழுது சிக்காகோவிற்கு திரும்பி போய் சுகமாயிருங்கள். அவள் எதை தொட்டாள்? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட அதே காரியத்தை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். என்னுடையதை அல்ல. இந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு சிறு பெண்மணி அமர்ந்திருக்கிறாள். என்னால் அவளுக்கு என்னை புரிந்து கொள்ளும்படி செய்யக்கூடுமானால் நலமாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய தலையை பக்கவாட்டில் உயர்த்தினீர்கள். நான் உங்களை அறியேன், நீங்கள் எனக்கு ஒரு அந்நியராயிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் வயிற்று தொலையினால் அவதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய கணவன் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அவருடைய காதில் ஏதோ கோளாறு உண்டு. சார், நீங்கள் எனக்கு அந்நியர்களாயிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த இடத்திலிருந்து வரவில்லை, நீங்கள் மெக்சிகனிலிருந்து வருகின்றீர்கள். அது சரியானால் உங்களுடைய கரங்களை அசைத்து காட்டுங்கள். சிகருக்கு திரும்பி போய் சுகமாயிருங்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களை சுகமாக்குகிறது. ஜியாவிலிருந்து வெள்ளை உடையணிந்தவளாய் இங்கு வந்து அங்கே பின்னாக கடைசியில் உட்கார்ந்திருக்கும் ஒரு சிறு பெண்மணி தொண்டை தொந்தரவோடு இருக்கிறாள். ஜார்ஜியாவிற்கு திரும்பி போய் சுகமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? அங்கே அந்த கடைசியில் ஒரு பெண்மணி உட்கார்ந்து கொண்டு என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு மூளையின் மூக்கினை எலும்பு புழை அழைச்சி கோளாறு உள்ளது. அவள் இதை விசுவாசித்தால் தேவன் அவளை சுகப்படுத்துவார். திருமதி பிரவுன், உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார். நீங்கள் எனக்கு ஒரு அந்நியராயிருக்கின்றீர்கள், ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அது உண்மை. இங்கே இந்த கட்டிலில் ஒரு பெண் படுத்திருக்கிறாள். அவளை இங்கே பார்க்கும்படி கூறுங்கள். அவள் தொடர்ந்து அவதித்துக் கொண்டே இருக்கிறாள். ஐயா, என்னால் அவளை சுகப்படுத்த கூடுமானால் நான் அதை செய்வேன். என்னால் சுகப்படுத்த முடியாது. அவள் இந்த இடத்திலிருந்து வரவில்லை, அவள் வெகு தூரத்திலிருந்து வருகிறாள். நீங்கள் மிசௌரியிலிருந்து வருகின்றீர்கள். உங்களுடைய தொல்லைகள் சரீரத்தின் உட்பாகத்தில் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு சந்தேகப்படாமல் விசுவாசிப்பீர்களேயானால் இயேசு கிறிஸ்துவினால் உங்களை சுகப்படுத்த முடியும். நீங்கள் மிசௌரிக்கு திரும்பி சென்று சுகமாயிருந்து உங்களுடைய சாட்சியை கூறுங்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அதுவே நித்திய ராஜாவினுடைய பிரசன்னத்தின் அடையாளமாயிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கின்றீர்களா? இப்பொழுது அவர் நிச்சயமாகவே இந்த கட்டடத்தை சுற்றிலும் ஒரு வட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் இதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது இந்த ராஜ்யத்தின் பிரஜைகளில் நீங்கள் ஒருவராய் இருக்கின்றீர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இயேசு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். நாம் ஒருவருக்கொருவர் பாகங்களாயிருக்கிறோம். நீங்கள் என்னுடைய ஒரு பாகமாயிருக்கின்றீர்கள், நான் உங்களுடைய பாகமாயிருக்கிறேன். நாம் யாவரும் கிறிஸ்துவின் பாகமாயிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைப்போமாக. கட்டிலில் கிடந்த அந்த பெண்மணி அதிலிருந்து எழுந்து அங்கே சுற்றி நடந்து கொண்டிருக்கிறாள். அவள் வீட்டிற்கு திரும்பி போய் சுகமாயிருக்கப் போகிறாள். ஆமேன். நீங்கள் இதை விசுவாசிப்பீர்களேயானால்
நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமடைவீர்கள். இப்பொழுது உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் இந்த பாகமாயிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய கரங்களை வைத்துள்ள நபருக்காக நீங்கள் விரும்புகின்ற வழியில் ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நீர் இங்கு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். நீர் எங்களுடைய ராஜாவாயிருக்கிறீர். நீர் உண்மை எங்களுக்கு மத்தியில் அடையாளம் காட்டும். இந்த பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, நீங்கள் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று கூறி அதை குறித்து சந்தேகப்படாமல் இருந்தால், நீங்கள் கூறினது நிறைவேறும் என்று விசுவாசித்தால், நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் கூறியிருக்கிறதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறியிருக்கிறீர். ஆகையால் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, தவறிப்போக முடியாத தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நகரத்தைப் போன்றே 1500 மைல்கள் சதுர பரப்பளவிலிருந்து வந்துள்ள உம்முடைய பிரதிநிதிகளாகிய நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட சாத்தானிடத்தில் சுட்டரிக்கப்படுவதே உன்னுடைய முடிவாயிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே விளக்காயிருக்கிற 4 சதுர நகரத்தின் பிரதிநிதிகளாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் வீட்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட தன்மைகளாக இருக்கிறோம் என்று கூறுகிறோம். சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கிருக்கிற ஒவ்வொரு வியாதியுள்ள நபரையும் விட்டு வெளியே வா. பரிசுத்த கரங்களினால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சிந்தையின் தன்மைகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஒருவர் மேல் ஒருவர் தங்களுடைய கரங்களை வைத்திருக்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியே வா. இப்பொழுது கர்த்தராக இயேசுவின் நாமத்தில், இப்பொழுது அவர் இங்கிருக்கிறார், அவர் இங்கிருக்கிறார் என்று அவருடைய வார்த்தை கூறுகிறது. உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய விசுவாசமும் நீங்கள் பிரதிநிதிகளில் ஒருவர் என்று உரைக்கிறது. பூகோள அளவின்படியா இருக்கிறது என்று நம்மால் காட்ட முடிகிறது. நீங்கள் மீட்கப்பட்ட தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கின்றீர்கள் என்பதை உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா? உங்களுடைய வீடு என்பதை உங்களால் அடையாளம் கண்டுகொள்கின்றீர்களா? அங்குதான் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். அதன் காரணமாகத்தான் நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். அதன் காரணமாகத்தான் நீங்கள் கிறிஸ்துவண்டை வருகின்றீர்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையின் பேரில் போஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட தன்மைகளினாலே இதை போன்ற ஒரு நேரம் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக வரும்போது அது என்னவாயிருக்கும்? ஓ, அது அற்புதமாயிருக்குமே. உங்கள் ஒவ்வொருவருக்கும் வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும் உங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர் மேல் வைக்கவும் உரிமை உண்டு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானத்திற்கு உரிமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறாதவர்கள் யாராவது இங்கிருப்பார்களாயின் ஞானஸ்தான தொட்டி திறந்தே உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுவதற்கு அது மட்டுமே வழியாயிருக்கிறது. அது உண்மை. ஆதியிலே வார்த்தையின் ஒரு சிறு பாகமே பூமியின் மேலான ஒவ்வொரு பாவத்திற்கும் காரணமாயிருந்தது. இயேசு எவனாயிலும் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் அவன் உள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்றார். அவன் அதை செய்தவுடனே அவனுடைய பெயர் புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்றி வேறு எவ்விதத்திலாயிலும் சபையில் யாரும் எப்பொழுதாயிலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் எந்த இடத்திலுமே கிடையாது. நீங்கள் அந்த விதமாக ஞானஸ்தானம் பெற்றிடாமல் இருந்தால் நீங்கள் அவ்வாறு பெற்றுக் கொள்வது மேலானதாயிருக்கும். ஓ, நீங்களோ அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லையே எல்லாம். அது ஏவாளுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணினது. சாத்தானோ, ஓஹோ, நிச்சயமாகவே தேவன் உங்களிடம் சொன்னது உண்டோ என்று கேட்டான். ஆனால் அவன் கூறினான், அவன் அவனமாக கூறினான். அவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை பேதுருவிடம் கொடுத்து, பெந்தேகோஸ்தே நாளில் எது கட்டப்பட்டதோ அது என்றென்றும் கட்டப்பட்டதாயிருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் மணவாட்டி 2வது முறையாக மறுபடியும் மாதிரி காட்சி அணிவகுப்பில் வந்தாள். சரியாக முதல் நாளில் இருந்தது போலவே கடைசி நாளில் ஒரு சபை அடைக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. அந்த நேரத்தில் நடந்தது போலவே மரமானது வேரிலிருந்து புறப்பட்டு வந்து மணவாட்டி மரமாக திகழ வேண்டியுள்ளது. நான் 2 ஞாயிறுகளுக்கு முன்பு கூறினது போலவே மீண்டும் தேவனுடைய சிறந்த வேலைப்பாடானது நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டியதாயிருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். அவன் அதை அறிவான். அவன் பூமியின் மேல் இருக்கிறான். அவன் ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஓ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அவன் முடிந்து விடுவான். அவன் தன்னுடைய நேரத்தை அறிந்திருக்கிறான். அவன் ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நினைவிருக்கட்டும், சமாதான பிரபு நிற்கிறார். மகத்தான திவ்யர், என்னுடைய உருவத்தின் கட்டிட சிற்பி, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று என்னை உருவாக்கிற கட்டிட சிற்பி, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களை உருவாக்கிற கட்டிட சிற்பி இங்கே இருக்கிறார். கட்டிட சிற்பி எப்படி கட்டிடத்தை அதனுடைய சரியான இடத்தில் பொருத்துவது என்பதை அறிந்திருக்கிறார். கட்டிட சிற்பியை காட்டிலும் யார் மேலாக அதை அறிந்திருக்க முடியும்? அவர்தானே நிரூபிக்கும்படியாக இங்கிருக்கிறார். அவர் இங்கிருக்கிறார். இப்பொழுது அது உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. விசுவாசியுங்கள், விசுவாசிக்க மட்டுமே செய்யுங்கள். என்னுடைய கர்த்தர் தம்முடைய சொந்தமானவர்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த அழகான நகரத்திற்காக நான் செல்ல வேண்டியவராயிருக்கிறேன். எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்டவர்கள் அங்கே சிங்காசனத்தை சூழ நின்று மகிமை என்று பாடுவார்கள். அநேக சமயங்களில் நான் பரலோகம் செல்ல ஆவல் கொண்டவராயிருக்கிறேன்.
நான் அங்கே அந்த மகிழையை காண்பேன். அந்த அழகான பொன் நகரத்தில் நான் என்னுடைய இரட்சகரை காணும்போது அது என்ன ஒரு சந்தோஷமாயிருக்கும். நினைவிருக்கட்டும், இன்றிரவு அவர்கள் சபையில் ராபோஜனம் கொடுப்பார்கள். நீங்கள் இன்னும் பட்டணத்தில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி நாங்கள் விரும்புகிறோம். நான் உங்களை நேசிக்கிறேன். அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் உலகத்தின் மத்தியில் உங்கள் நடக்கையை குறித்து நான் கேள்விப்படுகையில் அது உங்கள் மேல் எனக்கு அதிக நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் அன்பானவர்களாய் இருக்கிற இந்த சிறு கூட்டமாகிய நாம் பிரிந்து விடுவோம் என்பதை நினைத்து பாருங்கள். நாம் இதை குறித்து கனவு காண்போம். நாம் மீண்டும் சந்திப்பதற்கு முன்னதாகவே நம்மில் எவரேனும் கடந்து செல்ல நேர்ந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம். துன்பங்கள் யாவும் அடித்து செல்லப்பட்ட பின்பு நான் பிரகாசமான ஆற்றில் அருகே காலையில் உங்களை சந்திப்பேன். இந்த ஜீவியத்தின் களைத்து போன நாட்களின் முடிவு வரும்போது, வாசல் விரிவாக திறக்கப்படும் போது நான் வாயிலில் நின்று கொண்டிருப்பேன். நான் காலையில் உங்களை பிரகாசமான ஆற்றண்டையிலே சந்திப்பேன். பழைய உறவுகள் புதுப்பிக்கப்பட்ட எடுத்துக் கொள்ளப்படுதலோடு நான் உங்களை அக்கறையில் சந்திப்பேன். அப்பொழுது நான் உங்களை பார்த்து உங்களை அறிந்து கொள்வேன். நான் கொண்டிருக்கும் புன்னகையினால் அக்காலையில் நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள். நான் நான்கு சதுரமாய் கட்டப்பட்டிருக்கிற நகரத்தில் அந்த நகரத்தில் நான் உங்களை காலையில் சந்திப்பேன். நீங்கள் அதை நேசிக்கின்றீர்களா? நாம் சந்திக்கும் வரை இப்பொழுது நாம் எழுந்து நிற்போம். இயேசுவின் நாமத்தை உங்களோடு கொண்டு செல்லுங்கள் என்ற பாடலுக்கு எங்களுக்கு சுருதி கொடுங்கள். நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? அவர் அற்புதமானவர் அல்லவா? இது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய கிருபையினால் நீங்கள் அந்த வழியாய் போக புறப்பட்டு விட்டீர்களா? நாம் அங்கே சென்றடையும் மட்டாக ஒவ்வொரு கண்ணியிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு கேடகமாக நீங்கள் இயேசுவின் நாமத்தை உங்களோடு எடுத்து செல்லுங்கள். சோதனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது அந்த பரிசுத்த நாமத்தை ஜபத்தில் சுவாசிப்போம். நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையில் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். சரி, துக்கமான பிள்ளையே, இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். இல்லை, அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அளிக்கும். எனவே நீங்கள் எங்கு சென்றாலும் அதை கொண்டு செல்லுங்கள். விலையேறப்பட்ட நாமம் ஓ எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. விலையேறப்பட்ட நாமம் ஓ எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. இப்பொழுது என்னுடைய செய்தியில் சிலவற்றை விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் என்றோ ஒரு நாள் நமக்கு அதிக நேரம் கிடைக்கும் போது நாம் திரும்பவும் வந்து இந்த இருபுறமும் மரங்களிடையே சாலைகள் முதலானவர்களை எடுத்துக்கொண்டு பேசுவோம். பாருங்கள், இன்னும் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளாததை குறித்து நீங்கள் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு இன்றைக்கு இது போதுமானதாயிருக்கிறது. இது உஷ்ணமாயுள்ளது. ஆனாலும் இப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பாடுவதை விரும்புகிறேன். அன்றொரு இரவு அவர்கள் வெளியில் கேட்கும்படி ஒலிபெருக்கியை திருப்பி வைத்திருந்தனர். அப்பொழுது இங்குள்ள ஒரு அயலகத்தார், நான் செய்தியை கேட்டு மிகவும் கலிகூர்ந்தேன், ஆனால் பாருங்கள், ஏன் அந்த அழகான பாடல்களை பாடும்போது வெளிப்புறத்தில் கேட்க வைத்திருந்த ஒலிபெருக்கியை அணைத்து விட்டீர்கள் என்று கேட்டார். ஆகையால் அயலகத்தாரே, நீங்கள் இந்த காலையில் கேட்டுக் கொண்டிருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். நாம் சிறந்த அயலகத்தினரை இங்கே ஜெஃபர்சன்வில்லில் பெற்றிருக்கிறோம் என்றே நான் கருதுகிறேன். நாம் நம்முடைய வாகனங்களை அவர்களுடைய வீடுகளுக்கு முன்பாக